This sermon, The Conflict Between God and Satan, was delivered on Thursday evening, May 31st, 1962 at Faith Assembly in Clarksville, Indiana, USA.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரனம் அவர்களால் 1962 மே மாதம் 31 வியாழக்கிழமை மாலையில் அமெரிக்கா இண்டியானா கிளாக்ஸ்வில்லில் உள்ள விசுவாச சபையில் த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் காட் அண்ட் சாட்டன், தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள போராட்டம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழ் அக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Hearing these wonderful songs, listening to the church sing them, and thinking about old times, and looking out and seeing faces I haven't seen in a long time, and it's just something about it that's real to get back in church, don't you think so?
இந்த அற்புதமான பாடல்களை கேட்பதும், சபையானது அவைகளை பாடுவதை கேட்பதும், பழைய நேரங்களை குறித்து சிந்திக்கிறதும், வெளியே நோக்கி பார்த்து நீண்ட காலமாக நான் காணாத முகங்களை காண்கிறதும், சபைக்கு திரும்பி வருவதற்கு அது உண்மையாயும் அதை குறித்து சற்று அங்கே ஏதோ காரியமாயும் இருக்கிறது. நீங்கள் அவ்விதமாய் நினைக்கவில்லையா?
Good. I was just a while ago, an old friend I haven't seen to wave at him, I guess, but it's been years since I associated with him, a boy Jim Poole used to run around with when I was a boy. And now he was down my home a while ago, the first time he's ever at my place since I've been married.
நல்லது. சற்று நேரத்துக்கு முன்பு நான் ஒரு பழைய நண்பனை நான் பார்க்கவே இல்லை. ஓ, அவனுக்கு கையசைத்து நான் யூகிக்கிறேன். ஆனால் நான் அவனோடு தொடர்பு கொண்டது முதல் வருடங்களாகிவிட்டது. நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது ஒரு பையனாய் ஜிம் போல் வழக்கமாக சுற்றிலும் ஓடுவான். இப்பொழுது சற்று முன்னர் அவன் என் வீட்டில் இருந்தான். நான் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து நாங்கள் ஒன்றாக இருந்தது முதற்கொண்டே முதன்முறையாக அவன் என்னுடைய இடத்தில் இருந்தான்.
Mrs. Woods, you're invited to come down here to preach. She said, well, I used to hear him all the time.
திருமதி வுட்ஸ் இங்கே வந்து நாங்கள் பிரசங்கிப்பதை கேட்க அவனை அழைத்திருந்தார்கள். அவன், நல்லது, நான் வழக்கமாகவே எல்லா நேரத்திலும் அவர் பேசுவதை நான் கேட்பேன் என்றான்.
We used to walk together hunting and so forth, and we didn't. You wouldn't say very much, you know. I talked all the time. I said, won't you say something? He said, how can I? I just had all the time tuck up.
வழக்கமாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நடக்கும் போதும் வேட்டையாடுதல் போன்ற காரியங்கள் அவர் அதிகமாக பேச மாட்டான். உங்களுக்கு தெரியுமே, எல்லா நேரத்திலும் நான் தான் பேசுவேன். நான், நீ எதையாவது சொல்ல மாட்டாயா என்பேன். அவன், நான் எப்படி சொல்ல முடியும் என்பான். நான் எல்லா நேரத்தையும் எடுத்துக்கொண்டவனாயிருந்தேன்.
So it looks like it's kind of been that way with me. Kind of taking up time doing a lot of talk and I won't not get anywhere, but I'm glad today that I've changed my way of talking since them days. Talking about the Lord. I just love him.
எனவே அதை போன்று அந்த விதமாக என்னோடு இருந்து வருகிறான். அந்த விதமாக நேரத்தை எடுத்துக்கொண்டு அதிகமாக பேசிக்கொண்டே போவதில் எங்கேயும் பலனில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சந்தோஷமாயிருக்கிறேன். அதாவது, நான் என்னுடைய பேசுகின்ற விதத்தை அந்நாட்கள் முதல் கர்த்தரை குறித்து பேசுவதாக மாற்றிக்கொண்டேன். நான் அவரை நேசிக்கிறேன்.
I was talking to Brother Ruddle, and he was telling me there. Thank you, Brother Temple. I was talking to Brother Ruddle, and he came down a few days ago and was talking to me and told me three dreams that he would dream.
நான் சகோதரன் ரடலிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார். சகோதரன் டெம்பிள், உமக்கு நன்றி. நான் சகோதரன் ரடலிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சில நாட்களுக்கு முன்னர் வந்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்து அவர் கண்ட மூன்று சொப்பனங்களை என்னிடம்
கூறினார். It's certainly been good.
அவைகளில் இரண்டை நான் மறவாமல் நினைவில் வைத்திருக்கிறேன். மற்றொன்றை நான் மறந்துவிட்டேன். அது என்ன என்பதை நான் அவரிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். என்னோடு ஒரு கண்ணாடி இருந்து பிரதிபலிக்க முயற்சித்துக் கொண்டு, நாம் ஒரு கண்ணாடியில் பிரதிபலிப்பதைப் போன்றே தேவன் எப்படி பிரதிபலிக்கிறார் என்று பாருங்கள் என கூறிக்கொண்டிருந்தேன். அவர் நிச்சயமாக நல்லவராக இருந்தார்.
Where is Patty? How, my goodness.
சகோதரன் கிரீச், பியானோ வாசித்துக் கொண்டிருப்பது உம்முடைய பெண் தானா? அப்படியா? அது பேட்டி தானா என்று எனக்கு தெரியவில்லை. பேட்டி எங்கே? என்ன சிறப்பு பேட்டி?
I remember they live down there, well, right where they live now, just about like this little fellow sitting right here. And Mary Joe, I guess Mary.
நான் நினைக்கிறேன், அவர்கள் அங்கே ஜீவித்த போது சரியாக இப்பொழுது அவர்கள் அங்கேதான் ஜீவிக்கிறார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற இந்த சிறுவனை போன்றிருப்பாள். மேரி ஜோவுக்கு திருமணமாகிவிட்டது என நான் யூகிக்கிறேன்.
Jim was standing there a while ago. His grandchild was standing there, and here come my grandchild in. I said, we might as well get a walking cane and sit down. Don't you think so?
சற்று முன்பு ஜிம் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவருடைய பேரப்பிள்ளை அங்கே நின்று கொண்டிருந்தது. இதோ உள்ளே வருகிறது என்னுடைய பேரப்பிள்ளை. நாம் நடக்கும் பிரம்பை வைத்துக் கொண்டு ஒரு கால் நாம் உட்கார வேண்டியதுதான். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா என்றேன்.
But just beyond the river, that's the great place. That's where we're looking for. And it just isn't because I got getting old that I think about that. I started talking about that when I was just a little bitty fella, young man, right in the prime of life. I believe that there was a land somewhere. We're going that way.
Amen.
I'm so glad of it.
ஆனால் ஆற்றுக்கு அக்கறையில் அதுதான் மகத்தான இடம். நாம் அந்த இடத்தைத்தான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நான் வயதாகிக்கொண்டே போகிறேன் என்று அதை குறித்து நான் நினைக்கிறேன் என்ற காரணத்தினால் அல்ல. நான் சிறியவனாய் சிறிய பையனாய் இருந்தபோதே வாலிப மனித தொடக்க ஜீவியத்திலேயே அதை குறித்து பேச துவங்கினேன். அங்கே எங்கேயோ ஒரு தேசம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நாம் அந்த வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
You know, I don't say very much that amounts to anything, especially when you're just talking, but a lot of times I pick up something or other here along in the scripture, but sometimes the Lord gives me something. He just tickles me to death when I get a hold of something that's real good. It just does me so much good. We all feel that way.
விசேஷமாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ காரியத்தை குறிக்கும்படியாக நான் அதிகமாக கூறுவதில்லை என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அதிகமான நேரங்களில் நான் இங்கே வேத வார்த்தைகளோடு கூட ஏதாவது காரியத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் எனக்கு சில காரியங்களை கொடுக்கிறார். உண்மையாகவே நல்லதான ஏதோ காரியத்தை நான் பற்றி பிடிக்கும் பொழுது சற்று என்னை மறித்து போகத்தக்கதாக இதமான உணர்ச்சியை கிளறிவிடுகிறது. நான் சரியாக, ஓ அது சரியாக எனக்கு மிகுந்த நன்மையை செய்கிறது. நாம் எல்லோருமே அந்த விதமாக உணர்கிறோம். சகோதரன் நெவிலையும் உங்களையும் இங்கே உள்ள சகோதரர்களையும் சகோதரன் ஜூனியர் இன்னும் மற்றெல்லோரையும் நான் அறிவேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஏதாவது காரியத்தை நீங்கள் பெறும்பொழுது நீங்கள் அதே விதமாகத்தான் உணர்கிறீர்கள். அது சரியாக அவ்வளவு தத்துவமாயிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள்.
And the other night I was preaching, I believe it was the tabernacle, and I struck something that's done me more good than anything I've thought of since I've been converted.
அன்று இரவு நான் நினைக்கிறேன், ஜெபகூடாரத்திலிருந்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஏதோ காரியம் எனக்கு தோன்றினது. அது நான் மனம் திரும்பியது முதற்கொண்டு நான் நினைத்த எந்த காரியமும் எனக்கு செய்ததை காட்டிலும் அதிகமான நன்மையை எனக்கு செய்தது.
And that was, I might repeat it again if it's all right. I know where, you know where I'm going to. But it was that evidence of salvation. See?
அதெல்லாம் சரி என்றால் நான் ஒரு கால் அதை திருப்பிக் கூறலாம். நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என நான் அறிவேன். ஆனால் அது ரட்சிப்பின் அத்தாட்சியா இருந்தது. புரிகின்றதா?
It just struck me and I said it, I went home, I got my room, and I walked up and down the floor. I just had a little good time by myself, you know, just in there thinking about it.
அது கருத்தினில் தோன்றினது. நான் அதை கூறினேன். நான் வீட்டிற்கு போய் என்னுடைய அறையில், உங்களுக்கு தெரியும், அதை குறித்து நான் சிந்தித்தேன். நான் தரையிலே மேலும் கீழுமாய் தரையில் நடந்தேன். அதை குறித்து சரியாக அங்கே சிந்திப்பதற்கு நான் தானே ஒரு சிறிய நல்ல நேரத்தை உடையவனாய் இருந்தேன் என நீங்கள் அறிவீர்கள்.
And here's what it was. I might pass it on to you just for a minute. I was talking about we are possessors of all things. Everything's ours.
இதோ இதுதான் அது. ஒரு நிமிஷத்திற்கு அதை நான் அப்படியே உங்களிடம் கூறுகிறேன். நாம் சகலத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் நம்முடையதாய் இருக்கிறது என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன்.
They say that we're the crazy bunch, you know, but yet after all it belongs to us. And we might, that's the reason we act a little funny, you see, we're heirs of all things.
உங்களுக்கு தெரியும், நாம் பித்து பிடித்த கூட்டம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் பார்க்க போனால் அதெல்லாம் நமக்கு சொந்தமானதாயிருக்கிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? ஒரு கால் நாம் அந்த காரணத்தினால் நாம் சற்று வினோதமாய் நடந்து கொள்கிறோம். நீங்கள் பாருங்கள், நாம் சகலத்திற்கும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். புரிகின்றதா?
I was thinking of we possess love, joy, courage, we possess faith, love, and long suffering, gentleness, patience, meekness. You couldn't buy that with no kind of money, no matter. There's not a.
நாம் அன்பு, சந்தோஷம், தைரியத்தையுடர்களாய் இருக்கிறோம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நாம் விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, பொறுமை, சாந்தத்தை நாம் உடர்களாய் இருக்கிறோம். உங்களால் அதை எந்த விதமான பணம் கொடுத்தும் வாங்க முடியாது. எந்த காரியமும் அங்கே இல்லை.
Go down and buy me quarters worth of patience. Just couldn't do it. And but yet God gives us that. We possess that. That's our possession.
போய் எனக்கு ஒரு ரூபாய் பொருமானமான பொறுமையை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? உங்களால் அதை செய்யவே முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் தேவனதை நமக்கு கொடுக்கிறார். நாம் அதை சுதந்திரிக்கிறோம். அது நம்முடைய சுதந்திர வீதமாயிருக்கிறது.
And then buy us a little faith. We'd be willing to give all we had for a little faith. See? But it's given to us and everything is free coming from the Lord. Isn't that wonderful?
அப்படியானால் எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை வாங்கி பாருங்கள். ஒரு சிறு விசுவாசத்திற்காக நம்மிடமுள்ள யாவற்றையும் கொடுக்கிறோம். சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் அது நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இலவசமாய் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அது அற்புதமா இல்லையா?
Then I thought of this. When Israel, once a slave, God's children in bondage down in Egypt. Now that was God's heritage, just as we are today.
பின்னர் நான் இதை குறித்து சிந்தித்தேன். இஸ்ரவேல் ஒரு சமயம் ஒரு அடிமையாயும் எகிப்தில் தேவனுடைய பிள்ளைகளாயும் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இப்பொழுது இன்றைக்கு நாம் இருப்பது போன்று அது தேவனுடைய சுதந்திரமாய் இருந்தது.
And then probably bring them something to eat, a bunch of molded bread, throw it out. And anything they get a hold of, kill one, just like killing a dog or anything else. And they long for a deliverance out of there. They've been in there 400 years.
அப்பொழுது அவர்கள் புசிப்பதற்கு ஏதாவது காரியத்தை, ஒரு குவியல் வார்க்கப்பட்ட அப்பத்தை உண்மையாக கொண்டு வந்து அதை தூக்கி எரிய அவர்கள் எதையாவது பற்றிக் கொள்ளுவார்கள். ஒரு நாயையோ அல்லது ஏதாவது காரியத்தை கொள்வது போன்று ஒருவரை கொன்று போடுவார்கள். அங்கிருந்து விடுதலைக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே 400 வருடங்கள் இருந்தார்கள்.
Then one day comes stomping down out of the wilderness come a prophet with a light following him. And he told him there's a land that's flowing with milk and honey and God will give it to him.
பின்னர் ஒரு நாள் வனாந்திரத்திலிருந்து காலடிகளை அழித்து வைத்துக் கொண்டு ஒரு தீர்க்கதரிசி வந்தான். அவனை ஒரு ஒளி பின்தொடர்ந்தது. அவன் அவர்களிடத்தில், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது, தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்தார் என்று கூறினான்.
And he done signs and wonders to show them that he was not a bogus, a false something, but he was actually commissioned of God to take those people to that land.
அவன் போலியான ஒருவன் அல்ல, ஒரு கள்ளத்தனமான ஏதோ ஒன்றல்ல என்பதை அவர்களுக்கு காட்டும்படி அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். ஆனால் அவனோ அந்த ஜனங்களை அந்த தேசத்திற்கு கொண்டு போகும்படி உண்மையிலேயே தேவனுடைய கட்டளையை பெற்றவனாயிருந்தான்.
Now think of it. Their children, slave drivers come by, going to kill one. It's all right. Nothing can be said.
இப்பொழுது அதை சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய பிள்ளைகளை ஆளோட்டிகள் வந்து ஒருவனை கொன்று போட விரும்பியிருந்தாலும் அதெல்லாம் சரியாயிருந்தது. எதையும் சொல்ல முடியாது இருந்தது.
Don't take your young daughter over for some havoc. Nothing to be said. Just have to stand there and let her go off. See?
போய் உன்னுடைய வாலிப மகளை அங்கே ஏதோ பாழாக்குவதற்காக கொண்டு போய் என்றால் ஏன்? ஒன்றும் கூற முடியாது. அப்படியே அங்கே நின்று அவளை அனுப்பிவிட வேண்டும். புரிகின்றதா?
Your boy didn't work just right. They want to kill him for it. Kill him. That's all right. Nothing can be said.
உங்களுடைய பையன் சரியாக வேலை செய்யவில்லை. அவர்கள் அதற்காக அவனை கொன்று போட விரும்புகிறார்கள். அவனை கொள்ளுங்கள், அதெல்லாம் பரவாயில்லை. ஒன்றும் சொல்ல முடியாது.
But now they're told that they're coming out of this bondage and they're going to a land that's flowing with milk and honey.
ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்குள்ளாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இப்பொழுது அவர்களுக்கு கூறப்பட்டது.
They can have their own farm. They can raise their own stuff, feed their own children, send them to school, live in peace.
அவர்களுடைய சொந்த விவசாய பண்ணையை அவர்கள் உடையவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய சொந்த பயிர் வகைகளை விளைவிக்க முடியும். அவர்களுடைய சொந்த பிள்ளைகளை போஷிக்கலாம். அவர்களை பள்ளிக்கு அனுப்பலாம். சமாதானத்தில் ஜீவிக்கலாம்.
And a great land and it belongs to them. You know that was a great promise.
Amen.
Think of what that meant.
மகத்தான தேசம் அது அவர்களுக்கு சொந்தமானது. அது ஒரு மகத்தான வாக்குத்தத்தம் என்று உங்களுக்கு தெரியும். அது எப்படிப்பட்டதான என்று சிந்தியுங்கள்.
Well, this prophet done so many miracles among them, so they seen it that he really was God's sent man. Well, out they went, out into the wilderness.
இந்த தீர்க்கதரிசி உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் என்று அவர்கள் காணும்படியாக அவன் அநேக அற்புதங்களை அவர்கள் மத்தியில் செய்தான். அவர்கள் வெளியே புறப்பட்டு வனாந்தரத்திற்குள்ளாக சென்றனர்.
And when they got over to Kadesh Barnea, now the Kadesh Barnea is the judgment seat, it was at that day to the world.
அவர்கள் காதேஸ் பர்னியாவுக்கு சென்றபோது இப்பொழுது காதேஸ் பர்னியா ஒரு நியாய தீர்ப்பின் ஸ்தலமாக இருக்கிறது. அந்த நாளிலே அது உலகத்திற்கு அப்படி இருந்தது.
Kadesh Barnea is a place where there's a great big spring and many little springs, little tributaries to this spring.
காதேஸ் பர்னியா அங்கே ஒரு மகத்தான பெரிய ஊற்றும் அநேக சிறிய ஊற்றுகளும் இந்த ஊற்றிற்கு சிறிய உபநதிகள் உள்ளதான ஸ்தலமாக இருந்தது.
Well, there they had a man among them, a great warrior named Joshua. Joshua is Jehovah's Savior. And Joshua went over into the promised land.
அவர்கள் மத்தியில் அங்கே யோசுவா என்று பெயரிடப்பட்ட ஒரு மகத்தான போர்வீரன் ஒரு மனிதன் இருந்தான். யோசுவா யெகோவா இரட்சகராக இருக்கிறார். யோசுவா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் சென்றான்.
Now remember, none of them had never been there. They didn't know where the land was actually there or not. They just by faith went for what was told them. And God had a place for them and they was going to that place just by faith.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர்களில் ஒருவரும் அங்கே போனதே இல்லை. அந்த தேசம் உண்மையாகவே அங்கே இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்களுக்காக ஒரு இடத்தை தேவன் வைத்திருந்தார் என்று அவர்களுக்கு கூறப்பட்டதன் பேரில் சென்றார்கள். அவர்கள் அந்த இடத்திற்கு விசுவாசத்தினாலே போய்கொண்டிருந்தார்கள்.
Egypt and God brought them out and now they're nearing that land and when they get near the land Joshua goes over into the land and brings back the evidence.
இப்பொழுது அதை சற்று சிந்தித்து பாருங்கள். எகிப்தை விட்டு தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் அந்த தேசத்தை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த தேசத்தை நெருங்கி சென்ற போது யோசுவா அந்த தேசத்திற்குள்ளாக சென்று அத்தாட்சியை வெளியே கொண்டு வந்தான்.
Crosses Jordan, goes over into Palestine, brings back the evidence, great bunch of grapes that take two men to pack.
யோர்தானை கடந்து பாலஸ்தீனத்திற்குள்ளாக சென்று இரண்டு மனிதர்கள் சுமக்க வேண்டியிருந்ததான பெரிய திராட்சை குலையை அத்தாட்சியாய் கொண்டு வந்தார்கள்.
And they could eat those grapes. And he said the land is just exactly what God said it was.
அவர்களால் அந்த திராட்சை பழங்களை புசிக்க முடிந்தது. அவன் அந்த தேசமானது அப்படியே தேவன் கூறின வண்ணமாகவே இருக்கிறது என்றான்.
Oh, what a freedom that was, where they could go now and they could have their own farms and raise their children and have and God's blessings up on them and live in peace. There was nobody slave.
Oh, அது என்ன ஒரு சுதந்திரமாய் அது இருந்தது. இப்பொழுது அவர்களால் எங்கே போக முடியும்? அவர்களால் சொந்த விவசாய பண்ணையை உடையவர்களாய் இருக்கலாம். அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை தங்கள் மேல் உடையவர்களாய் இருக்கலாம். சமாதானத்தில் ஜீவிக்கலாம். அங்கே யாருடைய அடிமையும் இல்லை.
But finally, after they lived a good long life, they finally had to die. Yet being God's children.
ஆனால் முடிவிலே அவர்கள் ஒரு நீண்டதான நல்ல ஜீவியம் ஜீவித்த பின்னர் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் முடிவிலே அவர்கள் மரிக்க வேண்டியதாய் இருந்தது.
Went on for year after year, raising their crops and having their families and good peaceful life and then
வருடா வருடமாய் இது தொடர்ந்து நடந்து கொண்டே அவர்களுடைய விளைச்சலை உற்பத்தி செய்து கொண்டு அவர்களுடைய குடும்பங்களையும் நல்ல சமாதான வாழ்க்கை உடையவர்களாய் இருந்து பின்னர் மரித்தனர்.
Then one day down come the greatest warrior of all, the Lord Jesus, the Son of God, and he said, there is a land where man don't die. In my Father's house is many mansions. If it wasn't so, I would have told you. I'd go and prepare a place and return to receive you.
பின்னர் ஒரு நாள் எல்லாவற்றிலும் மகத்தான போர் வீரனான தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கீழே வந்தார். அவர், அங்கே ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே ஒரு மனிதன் மரிப்பதில்லை, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த விதமாக அது இல்லை என்றால் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி திரும்பி வந்து உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்.
Now he is the prophet that comes speaking of a land just beyond the river Jordan death.
இப்பொழுது மரணமாகிய யோர்தான் நதிக்கு அக்கறையில் உள்ள ஒரு தேசத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகின்ற தீர்க்கதரிசி அவர்தான்.
Even though you got your farms, you got your families, you're blessed of God, but yet you have to die, but yet there's a land beyond that.
Amen.
Where you don't die.
Oh.
அங்கே உங்களுக்கு சொந்தமான விவசாய பண்ணையும் உங்களுக்கு சொந்த குடும்பங்களும் இருந்தும் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் மரிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் அங்கே அக்கறையில் உள்ள ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே நீங்கள் மரிப்பதில்லை. ஓ என்னே.
Then he came to Kadesh Barnea, Calvary, the judgment seat again, where the penalty of sin that caused man to die, it was met at judgment at his Kadesh Barnea.
பின்னர் அவர் மீண்டுமாய் நியாயத்தீர்ப்பின் ஸ்தலமான கல்வாரிக்கு காதேஷ் பர்னியாவுக்கு வந்தார். மனிதன் மரிப்பதற்கு காரணமாக இருந்த பாவத்தின் தண்டனை அங்கே அவருடைய காதேஷ் பர்னியாவில் அது நியாய தீர்ப்பில் சந்திக்கப்பட்டது.
He paid the penalty of sin, died, crossed Jordan. The Jordan of death and rose up on the third day. Coming back and said, feel me, a spirit don't have flesh and bones like me. Got something to eat? Eat fish and bread.
பாவத்தின் தண்டனையை அவர் செலுத்தினார், மரித்தார், மரணமாகிய யோர்தானை கடந்தார், மூன்றாம் நாளில் எழும்பினார், திரும்பி வந்தார். அவர், என்னை தொட்டு பாருங்கள், ஒரு ஆவிக்கு என்னை போன்ற மாம்சமும் எலும்புகளும் இராது என்றார். புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்றார். அவர் அப்பமும் மீனும் புசித்தார்.
And he was with them for 40 days, proving like Joshua that the land was there. He's the evidence of the land there.
அவர்களோடு அவர் 40 நாட்கள் இருந்து அந்த தேசம் அங்கே இருக்கிறது என்று யோசுவா நிரூபித்தது போன்று நிரூபித்துக் கொண்டிருந்தார். அங்கே தேசம் இருக்கிறது என்பதன் அத்தாட்சியாய் அவர் இருக்கிறார்.
Now, he said, all that will believe this, go ye into all the world, preach the gospel to every creature, he that believeth and is baptized, shall be saved. He that believeth not shall be damned.
இப்பொழுது இதை விசுவாசிக்கின்ற அனைவரும் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று கூறினார்.
Then on the day of Pentecost he sent back the earnest of this place, the assurance, the evidence that this land is real.
பின்னர் பெந்தேகோஸ்தே நாளன்று இந்த ஸ்தலத்தின் அச்சாரத்தை, நிச்சயத்தை, இந்த தேசம் என்பது உண்மைதான் என்பதன் அத்தாட்சியை அவர் திரும்ப அனுப்பினார்.
Just like Joshua brought back the evidence, Jesus brought the evidence of the Holy Ghost.
யோசுவா அத்தாட்சியை திரும்ப கொண்டு வந்தது போலவே இயேசுவானவர் பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியை கொண்டு வந்தார்.
Now we reckon ourselves dead, we're buried with him in baptism unto his death, and we raised with him in the resurrection, and now we are in already, not we're going to, we're already raised.
இப்பொழுது நாம் தாமே மரித்தவர்கள் என எண்ணிக்கொள்கிறோம். நாம் ஞானஸ்தானத்தில் அவருடைய மரணத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். உயிர்த்தெழுதலில் நாம் அவரோடு எழும்புகிறோம். இப்பொழுது நாம் அதற்குள்ளாக ஏற்கனவே இருக்கிறோம். நாம் இருக்கப் போகிறோம் என்பதல்ல, நாம் ஏற்கனவே எழுந்துவிட்டோம்.
We are now, not will be, we are now tonight sitting in heavenly places. How? In Christ Jesus. Not we will be some other time, we are now. The church don't realize who they are.
ஓ என்னே, நாம் இப்பொழுது இருக்கிறோம், நாம் இருப்போம் என்றல்ல, நாம் இப்பொழுது, நாம் இன்றிரவு உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. வேற ஏதோ நேரத்தில் நாம் இருப்போம் என்றல்ல, இப்பொழுது நாம் இருக்கிறோம். சபையானது அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை உணரவில்லை. புரிகின்றதா?
We are now, right this minute. How? In Christ Jesus, assembled together in him, already raised from the dead. Our souls is immortal.
நாம் இப்பொழுது சரியாய் இந்த நேரத்தில் எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்கனவே மரித்தோரிலிருந்து எழுந்த அவருக்குள்ளாக ஒன்று சேர்ந்து கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மாக்கள் அழிவில்லாததாயிருக்கிறது.
Now let's stop just a minute. Here once we used to lie, steal, cheat, fight, curse, everything else, and then we confessed all that sin.
இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு நாம் நிறுத்துவோம். இங்கே ஒரு சமயத்தில் நாம் வழக்கமாக பொய்யுரைத்தல், திருடுதல், ஏமாற்றுதல், சண்டையிடுதல், சபித்தல் மற்ற எல்லா காரியங்களையும் செய்தோம். பின்னர் அந்த எல்லா பாவத்தையும் நாம் அறிக்கை செய்தோம்.
Then we were buried with him in baptism and raised up with him, and when we come up, repent and be baptized, every one of you, in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the evidence. The evidence of this good land.
பின்னர் நாம் ஞானஸ்தானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழும்பினோம். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அத்தாட்சியை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நல்ல தேசத்தின் அத்தாட்சியை பெற்றுக்
கொள்ளுவீர்கள். Now sitting with him up here in heavenly places. Our souls are absolutely already.
பின்ன நம்மேல் வருகின்றதான அந்த ஆவியானது நம்மை பொய் சொல்லுதல், திருடுதல், அங்கே பார்த்த அந்த எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை மேலே கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட இங்கே உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்கள் முற்றிலுமாக ஆயத்தமாயிருக்கிறது.
William Branham's been dead for 30 some odd years. I've become a new creature.
Amen.
That old man died. I looked back there talking to that friend of mine this afternoon. He said, you remember when we used to do so and so? You remember we throwed that boy in the water that night snoring? I said, yeah, I wouldn't do that anymore.
Yen, William Branham, ஏதோ 30 சொச்சமான வருஷங்களுக்கு முன்னரே மரித்து போனார். நான் ஒரு புதிய சிருஷ்டியாக ஆனேன். அந்த பழைய மனிதன் மரித்து போனான். நான் இங்கே திரும்பி பார்க்கிறேன். அந்த என்னுடைய நண்பனோடு இந்த பிற்பகல் பேசிக் கொண்டிருந்தேன். அவன், நாம் இன்னென்ன காரியத்தை நாம் வழக்கமாக செய்து கொண்டிருப்போமே, உனக்கு நினைவிருக்கிறதா? குருட்டை விட்டுக் கொண்டிருந்த அந்த பையனை தண்ணீருக்குள் வீசினோமே, நினைவிருக்கிறதா என்றான். நான், ஆம், நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்றேன். புரிகின்றதா? அந்த ஊசியை அந்த தவளையில் நாம் சொருக போன போது அது இதை போன்றும் அதை போன்றும் குர் என்று சத்தமிட்ட அந்த நேரம் நினைவிருக்கிறதா என்றான். ஆம், நான் அது நினைவிருக்கிறது
என்றேன்.
இந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்தோம். உங்களுக்கு தெரியும், அப்பொழுது நான் ஒரு மரித்தவனாயிருந்தேன். புரிகின்றதா? ஆனால் இப்பொழுதோ நான் ஜீவனோடு இருக்கிறேன். புரிகின்றதா? ஓ, நான் அதை இப்பொழுது செய்கிறதில்லை.
We're sitting in heavenly places in Christ Jesus, and now we have the earnest of our salvation, the first payment. The thing cost $10,000, and he gave us the first thousand. See? This is the first tenth of our earnest.
கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரத்தை, முன்பணத்தை நாம் உடையவளாய் இருக்கிறோம். அந்த காரியத்தின் கிரயம் $10,000 என்றால் அவர் முதல் $1,000 நமக்கு கொடுத்தார். புரிகின்றதா? இதுதான் நம்முடைய அச்சாரத்தின் முதலாவது பத்தில்
ஒன்று.
நாம் ஏற்கனவே பாவத்தினின்றும் அவிசுவாசத்தினின்றும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலுக்குள் எழுப்பப்பட்டிருக்கிறோம். யோசுவா திரும்ப கொண்டு வந்தது போன்று இப்பொழுது நாம் அந்த அத்தாட்சியோடு உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேசம் அங்கே இருக்கிறது. நாம் நம்முடைய பாதையில் இருக்கிறோம். இனி மரணமே கிடையாது, மரிக்க முடியாது. அவர்கள் சில நேரத்தில் உங்களிடத்தில் சகோதரன் பிரணாம் மரித்து போனார் என்று கூறுவார்கள். நீங்கள் அதை நம்பாதீர்கள். ஏன்? சகோதரன் பிரணாம் மரிக்க முடியாது. புரிகின்றதா? அது உண்மை. என்னால் மரிக்க முடியாது. மரிக்கப்பட்டாயிற்று.
William Branham died a long time ago. About 30 years ago or better. About 32 years ago. I've been preaching about 32 years. So he died even before that. But now this is a new creature.
இப்பொழுது அதிக காலத்திற்கு முன்பே, சுமார் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பே அல்லது மேலும் 32 வருடங்களுக்கு முன்பே வில்லியம் பிரண்ணா மறித்து விட்டார். நான் சுமார் ஒரு 32 வருடங்களாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அவன் அதற்கு முன்பே மறித்து விட்டான். ஆனால் இப்பொழுது இது ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறது.
Russell Creech, a new creature. You know that little boy used to run around down there and blow a card and arm and Neville, ain't that little boy that used to be, and Brother Rattle, ain't that little boy that used to be, you know?
Russell Creech, ஒரு புதிய சிருஷ்டி. அங்கே கார்டியானுக்கு கீழே சுற்றி ஓடிக்கொண்டிருந்ததான அந்த சிறிய பையன் இவர் அல்ல. வழக்கமாக சிறிய பையனாக இருந்த ஆர்மன் நெவில் அல்ல. வழக்கமாக சிறு பையனாக இருந்த அந்த சகோதரன் ரடல் அல்ல. உங்களுக்கு தெரியும்.
Brother Jackson, all these others, they're not them fellows. All you brothers and sisters, we're not them people we used to be. We are new creatures, new creations.
சகோதரன் ஜாக்சனும் மற்றவர்களும் அவர்கள் எல்லோரும் அந்த பையன்கள் அல்ல. சகோதர சகோதரிகளாகி நீங்கள் எல்லோரும் நாம் வழக்கமாக இருந்த அந்த ஜனங்கள் அல்ல. நாம் எல்லோரும் புதிய சிருஷ்டிகளாய் புதிய சிருஷ்டிப்புகளாய் இருக்கிறோம்.
You don't have to worry about it. We're already up here. Look where we was. Look where we are now. New creations in Christ.
Amen.
நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஏற்கனவே இங்கே மேலே இருக்கிறோம். நாம் எங்கே இருந்தோம் என்று பாருங்கள். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டிப்புகள். ஓஹோ என்ன!
You know, Russell, I feel like I could almost sing that song that every time I hear it, thank you, Sister Creed. I'll fly away, oh glory. I'll fly away in the morning.
Amen.
Yes, sir. Remember when you used to sing that? When I die, hallelujah, by and by, I'll fly away.
Amen.
I like that.
இப்பொழுது ரசல் அவர்களை உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டையே பெரும்பாலும் நான் பாட வேண்டும் போன்று நான் உணர்கிறேன். அதை நான் கேட்கும் ஒவ்வொரு சமயத்திலும் நான் உண்மையும் சகோதரி கிரீச்சையுமே நினைக்கிறேன். நான் பறந்து போவேன், ஓஹோ மகிமை. நான் காலையில் பறந்து போவேன், ஆமையா. நாம் அதை வழக்கமாக பாடுவோமே, நினைவிருக்கிறதா? நான் மறிக்கும் பொழுது அல்லேலூயா, விரைவில் நான் பறந்து போவேன், நான் அதை விரும்புகிறேன்.
And as we begin to get older and hair turning gray, shoulders stooping, that just means more to us than ever, you see.
நாம் வயதானவர்களாக ஆக துவங்கும் போது தலைமுடி நிறையாக மாறிக்கொண்டும் தோல் பட்டைகள் தொங்கிக் கொண்டும் எப்போதும் இருந்ததை காட்டிலும் அது நம்மை அதிக எண்ணம் கொள்கிறவர்களாக ஆக்குகிறது. உங்களுக்கு புரிகின்றதா?
Because a kid looks forward, who's he going to marry, how's he going to educate his children, and that's all over, then it's just about done, then, you see. Then you're facing the setting of the sun.
ஏனென்றால் ஒரு பிள்ளை முன்னோக்கி பார்க்கிறது. அவன் யாரை மணந்து கொள்ளப் போகிறான், அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் எப்படி கல்வி புகட்டப் போகிறான், அதெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அவைகளெல்லாம் செய்து முடித்த பின்னர் நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் சூரிய அஸ்தமனத்தை சந்திக்கிறீர்கள்.
But just think, brother, there is nothing but what we have.
Amen.
We got love, we got joy, we got peace, we got life, we possess death. That's right. The Bible said we do. We possess death. It belongs to us. We don't belong to it. It belongs to us.
ஆனால் சகோதரனே, சற்று சிந்தியுங்கள். ஆனால் நம்மிடத்தில் உள்ளதை தவிர அங்கே ஒன்றுமே இல்லை. நம்மிடத்தில் அன்பு இருக்கிறது, நம்மிடத்தில் சந்தோஷம் இருக்கிறது, நம்மிடத்தில் சமாதானம் இருக்கிறது, நம்மிடத்தில் ஜீவன் இருக்கிறது. நாம் மரணத்தை சுதந்திரித்தவர்களாக இருக்கிறோம். அது உண்மை. நாம் சுதந்திரித்தவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகின்றது. நாம் மரணத்தை சுதந்திரித்தவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு சொந்தமானது. நாம் அதற்கு சொந்தமானவர்கள் அல்ல, அது நமக்கு சொந்தமானது.
Have you come to escort me across the river?
நீங்கள் மரணத்தோடு என்ன செய்ய போகிறீர்கள் கூறுங்கள். பவுல் கூறினது போன்றே அவன் வந்து கதவை தட்டிக் கொண்டிருந்த போது ஆற்றினூடாக கடந்து போகும்படி எனக்கு துணையாக நீ வந்தாயா என்றான்.
The writer once said, God hooked death to a buggy, and the only thing it can do is pull you in the presence of God.
Amen.
That's all. Can't die.
எழுத்தாளன் ஒருமுறை தேவன் மரணத்தை ஒரு குதிரை வண்டியில் மாட்டிவிட்டார், அது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் உங்களை தேவனுடைய சமூகத்திற்குள் இழுக்கும் என்றான். அவ்வளவுதான், மறிக்க முடியாது. அவர்கள் மரணத்தை ஒரு குதிரை வண்டியோடு இணைத்து விட்டனர். அது செய்யக்கூடிய ஒரே காரியம் உங்களை நேராக தேவ சமூகத்திற்குள் இழுக்கிறதாக இருக்கிறது. அது வெறுமனே உங்களை ஆற்றுக்கு அக்கறைக்கு இழுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு பண்ணும் காரியமாக இருக்கிறது. அவ்வளவாகத்தான் இருக்கிறது. எனவே இனிமேல் நம்மை ஒன்றும் தொல்லைப்படுத்த முடியாது.
Paul said, when death come rolling down through the time for him, he said, oh, death, where is your sting?
Amen.
He said, we'll go take you out the grave. He said, hey, grave, where is your victory? I possess you too.
பவுல் சொன்னான், மரணமானது உருண்டு கொண்டு இதனூடாக வந்தபோது அது அவனுக்கான நேரம். அவன், ஓ மரணமே, உன் கூரங்கே என்றான். அது, நான் உன்னை பாதாளத்திற்கு கொண்டு செல்ல போகிறேன் என்றது. அதற்கு அவன், அப்படியானால் பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? நான் உன்னையும் கூட சுதந்திரித்துக் கொண்டேன் என்றான்.
Then he turned around and said, thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. Then we got it, Brother Samuel. That's it. All of them.
பின்னர் அவன் அப்படியே திரும்பி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றான். அப்படியானால் சகோதரன் டெம்பிள், நாம் அதை உடலாக இருக்கிறோம், அதுதானது, அதெல்லாம் முடிந்து விட்டது.
Well, Sister Snelling used to sing an old song. I don't guess any of you probably remember Sister Snelling. I was over to Greed the other day. She used to sing a little Pentecostal jubilee about, let's go on talking about this good old way. Let's go on talking about the Lord. Did you ever hear it?
Amen. சகோதரி ஸ்னெல்லிங் வழக்கமாக ஒரு பழைய பாட்டை பாடுவதுண்டு. உங்களில் யாருக்காவது அநேகமாக சகோதரி ஸ்னெல்லிங்கை நினைவிருக்கும் என்று நான் யூகிக்கவில்லை. அன்று நாள் அவளுடைய கல்லறைக்கு நான் போயிருந்தேன். அவள் ஒரு சிறிய பெந்தேகோஸ்தி யூபிலியை பற்றிய பாடலை பாடுவதுண்டு. இந்த நல்ல பழைய வழியை குறித்து பேசிக்கொண்டே நாம் தொடர்ந்து போவோம், நாம் தொடர்ந்து போவோம். கர்த்தரை குறித்து பேசிக்கொண்டே நாம் தொடர்ந்து போவோம், நாம் தொடர்ந்து போவோம். நீங்கள் அதை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா?
Feeling so much better just talking about this good old way. I'm feeling so much better, I'm talking about the Lord.
வெறுமனே அந்த நல்ல பழைய வழியை குறித்து பேசிக் கொண்டிருப்பதனால் அவ்வளவு மேலாக உணர்கிறேன். நான் கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருப்பதனால் நான் மிகவும் சிறப்பாக உணர்கிறேன். அதுதான் காரியம்.
All right. Let's talk to him just a minute now in a word of prayer before we start in reading his word.
சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் அவரோடு அவருடைய வார்த்தையை வாசிக்க துவங்குவதற்கு முன்பாக ஜப வார்த்தையில் பேசுவோமாக.
While we have our heads bowed, our eyes closed, and the cares of the day passing by now, we've assembled in his name and in his presence.
நம்முடைய தலைகள் வணங்கி இருக்க, கண்கள் மூடி இருக்க, இந்த நாளின் கவலைகளை போடுது கடந்து போகின்றது. நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள் அவருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம்.
Would there be some here could remember something that you'd like to be remembered before God? Just raise up your hand, and by that, God, just remember me.
தேவனுக்கு முன்பாக நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற ஏதாவது காரியம் நினைவில் இருக்கிற யாராவது இங்கே இருக்கிறார்களா? உங்கள் கரத்தை உயர்த்தி அதன் மூலமாக தேவரே அப்படியே நினைவு கூறும் என்று கூறுங்கள்.
Our heavenly Father, the infinite God who knew before the world was ever formed that we'd be standing here tonight, you've seen those hands. You know what's behind each of them. What laid beneath the heart that hand was raised over.
எங்களுடைய பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் இங்கு நின்று கொண்டிருப்போம் என்பதை உலகம் உண்டாவதற்கு முன்னரே அறிந்திருந்த எல்லையற்ற தேவனே, நீர் அந்த கரங்களை பார்த்திருக்கிறீர். அந்த ஒவ்வொன்றிற்கும் பின்னர் என்ன இருக்கிறது என்பதையும், உயர்த்தப்பட்ட அந்த கரத்தின் கீழ் இருக்கும் இருதயத்தில் என்ன கிடக்கிறது என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
I pray for them, Father, that you'll answer according to your great riches and glory and your power.
மகிமையில் இருக்கும் உம்முடைய மகத்தான ஐஸ்வர்யத்தின்படியாயும் உம்முடைய வல்லமையின்படியாயும் நீர் பதிலளிப்பீர் என்று பிதாவே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன்.
We thank thee for this church, for its pastor, its board, its trustees, deacons, all the members, and for all those precious souls that are sojourning down here in Clarksville.
இந்த சபைக்காகவும் அதனுடைய போதகருக்காகவும் அதனுடைய வாரியத்திற்காகவும் அதனுடைய தர்மகர்த்தாக்களுக்காகவும் கண்காணிகளுக்காகவும் எல்லா அங்கத்தினர்களுக்காகவும் இங்கே கிளாக்ஸ்வில்லில் சொற்பகாலம் தங்கியிருக்கும் அந்த எல்லா வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களுக்காகவும்
Pilgrims, strangers, don't belong to the world anymore. They gave up everything of the world, sold all they had, and bought this great pearl of great price. The Lord Jesus, who gives us eternal life.
புனித யாத்திரிகர்களுக்காகவும் அந்நியர்களுக்காகவும் இனி உலகத்திற்கு சொந்தமில்லாதவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர்களிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்றுவிட்டு இந்த மகத்தான விலையுள்ள மகத்தான முத்தை, நித்திய ஜீவனை எங்களுக்கு அளிக்கிற கர்த்தராகிய இயேசுவை வாங்கிக் கொண்டார்கள்.
We thank you for it, Lord. Thank you for these precious souls. I pray for each and every one.
அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. இந்த விலையேறப்பட்ட ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்கிறேன்.
I thank you, Brother Jackson, and how he's labored, tried, strove, trying to feed the sheep and to make a meeting place for the pilgrims to gather at, keeping them together waiting for the coming of the Lord, he and his wife and family.
சகோதரன் ஜாக்சனை நான் நினைக்கிறேன், எப்படியாய் அவர் உழைத்து முயற்சித்து பாடுபட்டு ஆடுகளை போஷிக்க புனித யாத்ரீகர்கள் ஒன்று கூடி வர ஒரு சந்திக்கும் ஸ்தலத்தை உண்டு பண்ணவும் அவர்களை ஒன்றாக வைத்து கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்க செய்யவும் அவரும் அவருடைய மனைவியும் குடும்பமும் முயற்சிக்கிறார்கள்.
Sitting here behind me tonight, Brother Ruddle, and he also is keeping them together, the little group that's sojourning up on 62.
இன்றிரவு இங்கே எனக்கு பின்னாக உட்கார்ந்திருக்கும் சகோதரன் ரூடல் அங்கே 62 சொற்பகாலம் தங்கியிருக்கும் அந்த சிறிய குழுவை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்.
Brother Neville and the group up the tabernacle sojourning.
சகோதரன் நெவிலும் ஜெபகூடாரத்தில் இருக்கும் குழுவும் சொற்பகாலமாய் தங்கியிருக்கிறார்கள்.
And the others, Lord, that's present may be here from other places. We are looking for the coming of the Lord.
மற்றவர்கள் கர்த்தாவே, அதாவது இப்பொழுது இருக்கிறவர்கள் மற்ற இடங்களில் இருந்து ஒரு கால் இங்கே இருக்கலாம், நாங்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
Forgive us, Lord, as we assemble now together. We come in the name of Jesus, knowing that you promised to hear us, whatever we'd asked in his name would be granted.
நாங்கள் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கையில் கர்த்தாவே எங்களை மன்னியும், நீர் எங்களுக்கு செவி கொடுப்பதாக வாக்களித்தீர் என்பதை அறிந்தவர்களாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அவருடைய நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அது அளிக்கப்படும்.
Now tonight as we open up the Bible to break into a little lesson. Now we're not here to be seen or to be heard just as man.
இப்பொழுது இன்றிரவு இந்த சிறிய பாடத்திற்குள் செல்லும்படியாக நாங்கள் வேதாகமத்தை திறக்கையில் இப்பொழுது வெறுமன மனிதர்களை போன்று நாங்கள் இங்கே காணப்படுவதற்காகவும் அல்லது கேட்கப்படுவதற்காகவும் வரவில்லை.
The people are not sitting in this room just to say, well, I attended church tonight. We're expecting a visit from you, Lord. We're waiting for it. They that wait upon the Lord shall renew their strength.
நல்லது, இன்றிரவு நான் இந்த சபையில் பங்கு பெற்றேன் என்று வெறுமன சொல்வதற்காக ஜனங்கள் இந்த அறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. உம்மிடத்திலிருந்து ஒரு விஜயத்தை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே, அதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்.
And we ask you to break to us the bread of life. May the Holy Spirit take the few words, plant them down deep in the heart.
ஜீவ அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து இருதயத்தின் ஆழத்திலே அவைகளை நடுவாராக.
Strengthen those, Lord, who are feeble, and give joy to those who are strong, courage to those who are out of courage, health to those who are sick, salvation to those who are lost.
பலவீனமா இருக்கிறவர்களை கர்த்தாவே பலப்படுத்தும், பலமா இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தையும், தைரியம் மற்றவர்களுக்கு தைரியத்தையும், சுகவீனமாய் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தையும், இழக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பையும் தாரும்.
And we'll bow our heads and give praise to thee. We ask it and commit ourselves with the word in Jesus' name. Amen.
நாங்கள் எங்கள் தலைகளை வணங்கி உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். வார்த்தையோடு எங்களை சமர்ப்பித்து இயேசுவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம். ஆமேன்.
I would like to be remembered by this church as we start next week now in a journey across two nations to preach the gospel. Pray for us as we go along.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இரண்டு தேசங்களினூடாக பிரயாணத்தை அடுத்த வாரம் நாங்கள் துவங்கையில் இந்த சபையினால் நினைவு கூறப்பட நான் விரும்புகிறேன். நாங்கள் தொடர்ந்து போகையிலே எங்களுக்காக
ஜெபியுங்கள்.
உங்களுக்கு சுற்றிலுமாய் நண்பர்கள் இருந்தால் கூட்டங்களுக்கு வருவதற்கு எங்களுடைய பிரயாண திட்டம் உங்களுக்கு தெரியும். வர முடிந்தால் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்க நாங்கள் சந்தோஷப்படுவோம்.
We'll be praying for you all here, your pastor, different ones to keep the home fires burning now until we can get back.
இங்கே இருக்கின்ற உங்கள் எல்லோருக்காகவும், உங்களுடைய போதகருக்காகவும், இன்னும் மற்ற எல்லாருக்காகவும் வீட்டு அக்கினிகள் இப்போதிலிருந்து நாங்கள் திரும்பி வருமட்டாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம்.
If Jesus comes before we come back, we'll meet you in that morning. If we got any other motive but that, God forgive us.
நாங்கள் திரும்பி வருவதற்கு முன்னர் இயேசுவானவர் வருவாரானால் நாங்கள் உங்களை அந்த காலையில் சந்திப்போம். அதை தவிர எங்களுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருந்தால் தேவனே எங்களை மன்னியும்.
Now we want to turn for just a few words tonight out of the Bible, found over in the book of Joshua 24, 14th verse and 15th verse. I want to read from his word. Listen close to his word.
இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளுக்காக நாங்கள் திருப்ப விரும்புகிறோம். அது யோசுவாவின் புத்தகம் 24 அதிகாரம் 14-15 வசனங்களில் காணப்படுகிறது. நான் அவருடைய வார்த்தையிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுங்கள்.
Joshua 24:14-15. Now therefore fear the Lord and serve him in sincerity and in truth. And put away the gods which your fathers served on the other side of the flood. And in Egypt. And serve ye the Lord.
யோசுவா 24:14-15. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள்.
And if it seems evil unto you to serve the Lord, choose you this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the flood, or the gods of the Amorites in whose land you dwell. But as for me and my house, we'll serve the Lord.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான்.
Lord bless the reading of his scriptures. I have some notes here that I would like to talk just a little bit from, and I want to take a text tonight to call it the conflict between God and Satan.
அவருடைய வேத வார்த்தைகளின் வாசிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இங்கே சில குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகளிலிருந்து நான் சிறிது பேச விரும்புகிறேன். நான் ஒரு வேத பகுதியை இன்றளவு எடுத்து அதை போராட்டம் என்று அழைக்க விரும்புகிறேன். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள போராட்டம்.
Just to teach it like a Sunday school lesson, for I've got several scriptures laying here.
இப்பொழுது அதை ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்று உபதேசிக்க நான் அநேக வேத வார்த்தைகளை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன்.
In Eden, God knew his enemy and all the attacks of his enemy. God is the infinite God. And the infinite God is the perfection of the perfections. He knew all things before they ever was.
ஏதேனில் தேவன் அவருடைய எதிராளியையும் அவருடைய எதிராளியின் எல்லா தாக்குதல்களையும் அறிந்திருந்தார். இப்பொழுது தேவன் எல்லையற்ற தேவனாக இருக்கிறார். எல்லையற்ற தேவனானவர் பரிபூர்ணங்களின் பரிபூர்ணமாயிருக்கிறார். அவைகள் உண்டாயிருப்பதற்கு முன்னதாகவே அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார்.
And therefore, if this infinite God could have looked forward and did and seen the end from the beginning and knew that he would have children on this earth, his own blessed children, don't you believe that he would provide for them the best that he could provide?
ஆகையினால் இந்த எல்லையற்ற தேவன் முன்னோக்கி பார்த்து பார்த்தார். துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் கண்டு இந்த பூமியின் மேல் அவருடைய பிள்ளைகள் உண்டாயிருக்கும் என்றும் அவருடைய சொந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை அறிந்திருந்தார். அவரால் அளிக்க முடிந்த மேலானதையே அவர்களுக்காக அவர் அளிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Would not you tonight to your children that was helpless little fellows who can't take care of themselves, don't you struggle and work and do everything that you can to provide the best that you can or able to provide for those children? Because you are a father.
இன்றிரவு தாங்களாகவே தங்களை கவனித்துக் கொள்ள முடியாத உதவியற்ற சிறுவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போராடவும் வேலை செய்யவும் உங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்யவும் உங்களால் முடிந்த சிறந்ததை அளிக்கவும் அல்லது அந்த பிள்ளைகளுக்காக வேண்டியதை கொடுத்து உதவவும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஏனென்றால் நீங்கள் ஒரு தகப்பனாய் பெற்றோராயிருக்கிறீர்கள்.
And if that being the what I would say the trueness and the thought of an earthly parent and parenthood originated in God because he was the first parent.
நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் உண்மையையும் ஒரு பூமிக்குரிய பெற்றோரின் கருத்தையுமே. பெற்றோரத்துவம் தேவனில் துவங்கினது, ஏனென்றால் அவரே முதல் பெற்றோராயிருந்தார்.
Don't you think that God, seeing what Satan would be, what Satan would do, he gave to his children and provided for them the best thing that could be provided for them to knowing what the enemy's attack would be, God fortified his children.
Devan, Satan eppadi irupan endrum, Satan enna seivan endrum kandu, avarudaiya pillaigalukku avar koduthadum, avargalukkaga alithadiyum, avargalukkaga vadangakoodiya siranda kaariyathiyum neengal nenaikkavillaiya? எதிராளியினுடைய தாக்குதல் என்னவா இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளித்தார். புரிகின்றதா?
We take the war. When a general goes out to meet another general in war. And this general, if he's a real true citizen of this nation that he represents, and he surely would be to be a general.
நாம் யுத்தத்தை எடுத்துக் கொள்வோம். யுத்தத்தில் ஒரு தளபதி இன்னொரு தளபதியை சந்திக்கும் பொழுது இந்த தளபதி அவன் ஒரு உண்மையான அசலான அவன் பிரதிநிதித்துவமாய் இருக்கின்ற இந்த தேசத்தின் குடிமகனாயிருந்தால் ஒரு தளபதியாயிருக்க அவன் நிச்சயமாய் அப்படித்தான் இருப்பான்.
And he first thing he studies the enemy's attacks. He knows what he's going to do, how he's going to work because he kind of went over and spied out.
அவன் முதலாவது காரியமாக எதிராளியின் தாக்குதல்களை நன்றாக ஆராய்ந்து கவனிக்கிறான். அவன் என்ன செய்ய போகிறான், அவன் எப்படி கிரியை செய்ய போகிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த விதமாக அங்கே போய் வேவு பார்த்திருக்கிறான்.
We got spies everywhere, you know. There's American spies in England, there's American spies in France, there's America, and the German spies here, and there's no matter how friendly we are, we still got spies.
உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்திலும் நமக்கு வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள். அங்கே அமெரிக்க வேவுக்காரர்கள் இங்கிலாந்தில் இருக்கிறார்கள், அங்கே அமெரிக்க வேவுக்காரர்கள் பிரான்சில் இருக்கிறார்கள், ஜெர்மானிய வேவுக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாம் எவ்வளவு நட்பா இருந்தாலும் அக்கறை இல்லை, நமக்கு இன்னமும் வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள்.
And we're spying out some kind of a nuclear weapon, then we find it, take it back to the country, then what it is, they get ready when war does come, they know how to attack their enemy.
நாம் ஏதோ விதமான அணு ஆயுதத்தை பற்றி வேவு பார்க்கிறோம், பின்னர் நாம் அதை கண்டுபிடித்து அதை தேசத்திற்கு திருப்பிக் கொண்டு போகிறோம், பின்னர் அது என்னவாக இருக்கிறதோ அதற்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். யுத்தம் வருகின்ற பொழுது அவர்களுடைய எதிரியை எப்படி தாக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவார்கள்.
And if we know God knew this great warfare was coming on between right and wrong, and he knew what the enemy is going to do, he knew just exactly how to equip his people.
சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே மகத்தான யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று தேவன் அறிந்திருந்தார். சத்துரு என்ன செய்ய போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். சரியாக எப்படி அவருடைய ஜனங்களை ஆயுதம் தரித்து வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
So, if we notice, the very first thing that God equipped his children was, being infinite, he knew what it took to defeat Satan. Anytime, any place, anywhere, on any condition.
எனவே நாம் கவனித்து பார்ப்போமானால் முதல் முதலாக அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆயுதம் தரிக்க வைத்து எல்லையற்றவராக இருப்பதினால் சாத்தானை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எங்கேயும் எந்த நிலைமையிலும் தோற்கடிக்க எண்ணத்தை எடுக்க வேண்டி இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார்.
Now he would say, I'll give him something here. And then a few years later, I may study out something better to give him. And then after a few years later,
இப்பொழுது அவர், நான் இங்கே அவர்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுப்பேன், பின்னர் அவர்களுக்கு ஏதாவது மேலானதை நான் கொடுக்கத்தக்க ஒரு சில வருடங்கள் கழித்து ஆராய்ந்து பார்க்கலாம், பின்னர் சில வருடங்கள் கழித்து பார்க்கலாம் என்று கூற மாட்டார்.
Like we in military force, old bow and arrow and sledge, rock hammer, and then the next was after the bow and arrow come the musket, and after the musket come the Springfield, and now the the atomic weapons and things. See, we keep growing more.
நம்மை போன்று ராணுவ படையில் பழைய வில்லும் அம்பும் வலுவான பெரிய சம்பட்டி பாறை சம்பட்டி முதலானவை. அம்புக்கும் வில்லுக்கும் பின்னர் கை துப்பாக்கி வந்தது. கை துப்பாக்கிக்கு பின்னர் விற்பொறி துப்பாக்கி வந்தது. இப்பொழுது அணுசக்தி ஆயுதங்களும் காரியங்களும் புரிகிறதா? நாம் தொடர்ந்து அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறோம்.
But God at the beginning gave his children the atomic weapon. Because he's the infinite God.
ஆனால் தேவனோ துவக்கத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்தார். ஏனென்றால் அவர் எல்லையற்ற தேவனாயிருக்கிறார்.
Now, seeing there was going to be a conflict, and there was going to be a battle, God equipped his children with the right kind of ammunition, right kind of attack, the right kind of everything that they had need of, that would sweep them all the way from Eden to the rapture.
இப்பொழுது ஒரு போராட்டம் இருக்க போகிறது என்பதையும் அங்கே ஒரு யுத்தம் இருக்க போகிறது என்பதையும் கண்டவராய் சரியான விதமான சிறப்பான வெடிமருந்து குண்டு முதலானவற்றையும் சரியான விதமான ஒரு தாக்குதல் அவர்களுக்கு தேவையாயிருந்த எல்லா விதமான சரியான காரியங்களையும் அது ஏதேன் துவங்கி எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்குமாய் அவைகள் எல்லாவற்றையும் துளைத்து போடுகிறதா இருக்க தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு போர் தளவாடங்களை சேகரித்து வைத்தார்.
What was it? The word.
Amen.
The word. That's what defeats Satan is the word. It'll defeat him anywhere, any place.
அது என்னவாக இருந்தது? வார்த்தை. வார்த்தை சாத்தானை தோற்கடிப்பது அதுதான். வார்த்தையாயிருக்கிறது. அது அவனை எங்கேயும் எந்த இடத்திலும் தோற்கடிக்கும்.
Now why do we want to substitute something else when we've already got the best thing that there is? The word.
இப்பொழுது அங்கே இருக்கின்றதான மேலான காரியமான வார்த்தை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் அதற்கு பதிலியாக வேறு ஏதோ காரியம் நமக்கு ஏன் தேவையாயிருக்கிறது?
And we find Jesus on earth just to prove this was the best equipment when Satan come and hand-to-hand combat with Jesus. He never just reached over with his power and tied his hands. He just took the same weapon that God gave in the Garden of Eden, his word, and said, it's written.
Amen.
It's written. And he punched him right out of the ring with it. That's right.
Amen.
Because it's God's best.
கையோடு கை கலக்குமா போலான சண்டையில் சாத்தான் இயேசுவோடு வந்தபோது இயேசுவானவர் பூமியின் மேல் இதுதான் மேலான பேராயுதம் என்று நிரூபிக்கும்படியாக ஒருபோதும் அவருடைய வல்லமையை நீட்டி எடுத்து அவனுடைய கரங்களை கட்டி போடவில்லை என்று நாம் கண்டறிகிறோம். ஏதேன் தோட்டத்தில் அவர் கொடுத்த ஆயுதமாகிய அதே வார்த்தையை அவர் எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று கூறினார். அவனை அதைக் கொண்டு அப்படியே குத்தி மற்போர் அரங்கிலிருந்து வெளியே தள்ளினார். ஏனென்றால் அது தேவனின் மேன்மையானது.
And look where it is. It's not just for one or two. In a church, it's for every one of us. Every believer has a right to take this word and fight the enemy anywhere you meet him. Anywhere you meet the enemy, this word is what you have to use. And Jesus proved it when he came.
அது எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அது ஒரு சபையில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்கு அல்ல. அது நம் ஒவ்வொருவருக்குமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவனை எங்கே சந்தித்தாலும் சத்ருவோடு சண்டையிட உரிமையாயிருக்கிறது. சத்ருவை நீங்கள் எங்கே சந்தித்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியது இந்த வார்த்தை தான். இயேசுவானவர் அவர் வந்தபோது அதை நிரூபித்து
காட்டினார்.
எனவே சத்ருவுக்கு எதிராக அவருடைய பாதுகாப்பாக அவருடைய பிள்ளைகளை அவர் வார்த்தையோடு முன்னேற்பாடுகளை செய்து வைத்தார்.
When the all-out warfare comes in the battles and set in array, then there's only one thing a real soldier can use, a real Christian soldier, that's thus saith the Lord.
முழு வேகத்துடன் யுத்தம் வருகிற பொழுது யுத்தங்களும் சீராக அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு உண்மையான போர் வீரன் ஒரு உண்மையான கிறிஸ்தவ போர் வீரன் உபயோகிக்கத்தக்கதாக அங்கு ஒரு காரியம் தான் இருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது.
Walk right out there and meet the enemy with the assurance that nothing thousand may fall at your right and 10,000 at the left, but it won't come nigh thee.
உன் வலது பக்கத்தில் 1,000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற நிச்சயத்தோடு ஒன்றுமில்லாமல் நேராக அங்கே சென்று எதிராளியை சந்தியுங்கள்.
Just remember that God made this statement and gave this to his children. That's the best that's ever been yet.
தேவன் இந்த வாக்குமூலத்தை உண்டாக்கி இதை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்பதை சற்று நினைவு கூறுங்கள். இதுவே என்னென்றைக்கும் இன்னமும் மேலானதாக இருக்கிறது.
Satan in Eden, when he first came to these attacks, to attack the person, knowing the children of God was fortified with this word, Satan attacked the word. See?
ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் இந்த தாக்குதல்களுக்கு ஒரு நபரை தாக்க முதலாவதாக அவன் வந்தபோது தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையோடு அரணாக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை அறிந்தவனாய் சாத்தான் வார்த்தையை தாக்கினான். புரிகின்றதா?
He never attacked the bee, he attacked the word first.
அவன் ஆளை ஒருபோதும் தாக்கவில்லை, அவன் முதலாவதாக வார்த்தையை தாக்கினான்.
Look at that sneaker lizard, what he does today. The first thing he can't lay it on saying, well, that's not a good person, that's a good person, see?
பல்லியை போன்று அந்த பதுங்கி செல்பவனை பாருங்கள். இன்றைக்கு அவன் என்ன செய்கிறான்? முதலாவது காரியம், அது ஒரு நல்ல நபர் அல்ல என்று அவனால் வெளிப்படையாக கூற முடியாது. அது ஒரு நல்ல நபர் என்பான். புரிகின்றதா?
But the only thing he tries to do, no matter how good the person is to get him to deny that word. That's just the only thing he wants to do, get you to deny that word.
ஆனால் அந்த நபர் எவ்வளவு நல்லவராய் இருந்தாலும் அக்கறை இல்லை. அவன் செய்ய முயற்சிக்கின்ற ஒரே காரியம் அந்த வார்த்தையை அவர்கள் மறுக்கும்படியாக செய்ய வைப்பதாயிருக்கிறது. அவன் அதை செய்ய விரும்புகிற ஒரே காரியம் அந்த வார்த்தையை நீங்கள் மறுக்கும்படி செய்ய வேண்டும்.
So Satan tried to attack the word in the Garden of Eden, so he had to have something now that he could use to the human being would look better than that word. See?
எனவே ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் வார்த்தையை தாக்க முயற்சித்தான். எனவே மானிட வர்க்கத்தினிடத்தில் அவன் உபயோகிக்கத்தக்கதாக ஏதாவது காரியத்தை அவன் உடையவனாக இருந்திருக்க வேண்டியிருந்தது. அது வார்த்தையை காட்டிலும் மேலானதாக காணப்படும்.
புரிகின்றதா?
வார்த்தையை காட்டிலும் மேலானதாக மானிடருக்கு காணப்படும் ஏதாவது காரியத்தை அவன் உடையவனாக இருக்க வேண்டும். அவன் எதை உபயோகித்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? விவாதித்தல். நாம் அதை பொது அறிவு என்று நாம் அழைக்கிறோம். புரிகின்றதா? ஆகவே அதைத்தான் அவன் உபயோகித்தான், அதில் வெற்றி பெற்றான். எனவே அவன் தொடர்ந்து அதைத்தான் உபயோகித்து
வருகிறான்.
ஆனால் தேவனால் அவருடைய வார்த்தையை தவிர வேறொன்றையும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதைத்தான் அவர் முதலாவதாக தெரிந்து கொண்டார். தேவன் ஒரு தீர்மானத்தை செய்யும் பொழுது அவர் அந்த விதமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
And Satan took reasonings and took the reasonings and attacked the word and shook Eve off the path. Right. By reasonings, human reasoning.
சாத்தான் விவாதங்களை எடுத்துக்கொண்டான். விவாதங்களை எடுத்துக்கொண்டு வார்த்தையை தாக்கி ஏவாளை பாதையிலிருந்து விலக செய்தான். அது உண்மை. விவாதங்களினால், மனுஷீக விவாதங்களினால்.
Now, the only way that he she could have got to disbelieve God's word, it had to be appealing. And Satan knows how to make reasonings appealing.
Amen.
It has to appeal to you. And sin is very appealing.
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அவனோ அவளோ அவிசுவாசிக்க உள்ள ஒரே வழி அது வசீகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டியிருந்தது. விவாதங்களை எப்படி வசீகரமாய் செய்ய வேண்டும் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். அது உங்களுக்கு வசீகரமாய் இருக்க வேண்டும். பாவமானது அவ்வளவு வசீகரிக்கிறதாயிருக்கிறது.
And there's only one sin and that's unbelief. So it's really appealing. Satan makes sin so appealing to you.
ஒரே ஒரு பாவம் தான் அங்கே இருக்கிறது, அது அவிசுவாசமாய் இருக்கிறது. எனவே அது உண்மையாகவே வசீகரமாயிருக்கிறது. சாத்தான் பாவம் உங்களுக்கு மிகவும் வசீகரமாயிருக்கும்படியாக செய்கிறான்.
Just stopping here for a few minutes. I've often thought as a young man and read about different nations and the morals of the country, and I'd heard different people tell me about, especially in, down in France, down in the place called Pig Alley, and how that the people were so immoral.
இங்கே ஒரு சில நிமிடங்களுக்கு நிறுத்துகிறேன். ஒரு வாலிப மனிதனாக வித்தியாசமான தேசங்களை குறித்தும் தேசங்களின் நெறிமுறைகளை குறித்தும் வாசித்து நான் அடிக்கடி நினைத்திருக்கிறேன். விசேஷமாக பிரான்சில் பிகேல் என்று அழைக்கப்படுகிற இடத்திலே எப்படியாய் ஜனங்கள் மிகவும் மோசமான நெறிமுறையில் இருக்கிறார்கள் என்று பல வித்தியாசமான ஜனங்கள் இடத்தில் கூற நான்
கேட்கிறேன்.
நான் எப்பொழுதாவது அங்கே போக நேர்ந்தால் அந்த ஸ்திரீகள் வெளியே வருகின்றதை உங்களுக்கு தெரியும். கேடான சிந்தையுடையவர்கள், வயதான, விகாரமான, நீசத்தனமாக காணப்படுகின்ற உங்களுக்கு தெரியும் அந்த ஜனங்களை நான் பார்ப்பேன் என்று நான் நினைத்தேன்.
And I went down in Pig Alley the first night, me and three more ministers. Brother, what a surprise we got.
நான் பிகைலுக்கு போனேன். முதலிரவு நானும் இன்னும் மூன்று ஊழியக்காரர்களுமாய் சென்றோம். சகோதரனே, நாங்கள் என்ன ஒரு வியப்படைந்தோம்.
Now, Satan's too smart for that. He isn't going to produce something like that. But some of the prettiest girls I ever seen in my life was there. Appealing. Certainly. Sin is appealing and attractive.
இப்பொழுது அதற்காக சாத்தான் அதிக சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கிறான். அதை போன்ற ஏதோ ஒன்றை அவன் உண்டாக்கப் போவதில்லை. ஆனால் என் வாழ்க்கையிலேயே நான் கண்ட சில கவர்ச்சியான பெண்கள் அங்கே இருந்தார்கள், வசீகரமாக இருந்தார்கள். நிச்சயமாக பாவமானது வசீகரிக்கத்தக்கதாயும் கவர்ச்சிக்கத்தக்கதாயும் இருக்கிறது.
Satan has got a fork and hoops and a pointed tail and like that. He is an old John Barleycorn out with coat hanging up and ears hanging down. He's a slicker.
Yeah.
Appealing.
அதை போன்று ஒரு விரிகுளம்பும் ஒரு கூர்மையான வாலுமுடைய நல்ல சாத்தான், மேலுடுப்பு தொங்கிக் கொண்டும் காதுகள் கீழாக தொங்கிக் கொண்டும் இருக்கும் பழைய ஜான் பேர்லிகான் அல்ல சாத்தான். அவன் வசீகரம் உள்ள ஒரு திறமைசாலி.
Sin isn't just rude like you think it is. It's very appealing. Therefore, we have to watch it close.
நீங்கள் நினைப்பது போல பாவம் முரட்டுத்தனமானது அல்ல, அது மிகவும் வசீகரமானது. ஆகையினால் நாம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
We'll just get to that in a little bit. Thought of something else. So, how Satan makes it look so real. It's appealing to them.
நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அதை பார்ப்போம். நான் வேறு ஏதோ காரியத்தை குறித்து நினைத்தேன். ஆக சாத்தான் எப்படியாய் அதை உண்மையானது போன்று காணும்படி செய்கிறான். அது அவர்களுக்கு கவர்ச்சியாயிருக்கிறது.
But if they would have just stayed fortified with the word, let the word be their fortress, then they've been fortified, they've been behind the word.
ஆனால் அவர்கள் மட்டும் வார்த்தையின் பாதுகாப்பில் தரித்திருந்திருந்தால், வார்த்தையை அவர்களுடைய அரணாய் அனுமதித்திருந்தால், அப்பொழுது பாருங்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் வார்த்தைக்கு பின்னாக இருந்திருப்பார்கள்.
The word would be in front of them always, thus saith the Lord, thus saith the Lord, thus saith the Lord, right or left, thus saith the Lord.
வார்த்தையானது எப்பொழுதுமே அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாயிருந்திருக்கும். கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது, இடதோ அல்லது வலதோ கர்த்தர் உரைக்கிறதாவது.
Like those angels down there that day when Isaiah met in the temple. He thought he was getting along pretty good, fairly good preacher. The king liked him real well, but the king was taken from him one day.
தேவாலயத்திலே ஏசாயா சந்தித்த போது அங்கே அந்த நாளிலே இருந்த அந்த தூதர்களைப் போன்று அவன் மிகவும் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான் என்றும், ஒரு நல்ல பிரசங்கி என்றும் அவன் நினைத்தான். ராஜா உண்மையாகவே அவனை விரும்பினான். ஆனால் ஒரு நாள் அவனிடமிருந்து ராஜா எடுக்கப்பட்டான்.
And he knelt at the altar and fell into a vision and saw angels with wings over their faces and over their feet and flying with two wings and singing, Holy, 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 Lord God Almighty.
Amen.
See? Every which way they went.
அவன் பலிபீடத்தண்டையில் முழங்கால் படியிட்டு ஒரு தரிசனத்திற்குள்ளாகி தூதர்கள் சட்டைகளை அவருடைய முகத்தின் மேலும் அவர்களுடைய பாதங்களின் மேலும் வைத்தவர்களாய் இரண்டு சட்டைகளால் பறந்து கொண்டு அவர்கள் சென்ற எந்த வழியிலும் பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டிருந்தன. பாருங்கள்,
Ezekiel saw the picture of the vision this way. The Spirit of God was moving. It had the face of an ox. This way it had the face of a lion. And everywhere it went, it had a face. Everywhere it went, it was fortified.
எசேக்கியேல் தரிசனத்தின் காட்சியை இந்த விதமாக கண்டான். தேவனுடைய ஆவி அசைந்து கொண்டிருந்தது. அது எருதின் முகத்தை உடையதாக இருந்தது. இந்த பக்கமாக அது ஒரு சிங்க முகத்தை உடையதாக இருந்தது. அது சென்ற பக்கமெல்லாம் அது ஒரு முகத்தை உடையதாக இருந்தது. அது எங்கே சென்றதோ அது பாதுகாக்கப்பட்டிருந்தது.
The word of God, there's no way around. Fortified, all way around, everywhere. Thus saith the Lord. Thus saith the Lord.
தேவனுடைய வார்த்தைக்கு சுற்றி கொண்டு போக அங்கே வழியதும் இல்லை. சுற்றிலுமாக எல்லா இடத்திலும் கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று பாதுகாப்பாக இருக்கிறது.
You're walking, you're talking, your business, you're associating and everything. Put the word of God first.
உங்களுடைய நடையிலும், உங்களுடைய பேச்சிலும், உங்களுடைய வியாபாரத்திலும், உங்களுடைய பங்கு பெறுதலிலும், ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய வார்த்தையையே முதலாவதாக வையுங்கள்.
Say, I'll go tonight and this little dance just won't hurt anybody. Could you take thus saith the Lord with you?
நான் இன்றளவு வெளியே போகிறேன், இந்த சிறிய நடனம் ஒருவரையும் புண்படுத்தாது என்று கூறுகிறீர்கள். உங்களால் கர்த்தர் உரைக்கிறதாவதை உடன் கொண்டு போக முடியுமா? புரிகின்றதா? பார்த்தீர்களா?
I believe if I could pull this little deal, and, oh, it's just a little bit shady, but could you say, thus saith the Lord with it?
இந்த சிறிய விவகாரம் சற்று லேசாக இருக்கலாம். ஓ, அது சற்று நேர்மையற்றதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதனோடு கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூற முடியுமா? புரிகின்றதா?
Always take him first. Keep fortified, for he is our fortress. It's strange.
எப்பொழுதும் முதலாவது அவரை கொண்டு செல்லுங்கள், அரணாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய கோட்டையும் அதன் வடிகட்டியுமாயிருக்கிறார்.
But do you know you have to ignore before in order to believe the devil's lie, you have to ignore and deny God's truth first before you can believe the devil's lie? Do you ever think of that?
ஆனால் நீங்கள் அதை அசட்டை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? பொய்யை நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக, பிசாசினுடைய பொய்யை நீங்கள் விசுவாசிக்கும் முன்னர் நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை முதலாவதாக அசட்டை பண்ணவும் மறுக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அதை எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா?
You have to deny the truth first before you can believe a lie. Amen. Right. Have to deny.
நீங்கள் ஒரு பொய்யை விசுவாசிப்பதற்கு முன்னதாக நீங்கள் முதலாவது சத்தியத்தை மறுத்தாக வேண்டும். சரிதானே? அதை மறுத்தாக வேண்டும்.
Eve got from behind it and lost the battle. As soon as Eve, Satan was standing out there shooting his targets. She said, but the Lord said.
ஏவாள் அதன் பின்னாலிருந்து வந்து யுத்தத்தை இழந்து போனாள். சாத்தான் அங்கே வெளியே நின்று கொண்டு அவனுடைய இலக்குகளை நோக்கி எய்து கொண்டிருந்தான். அவள் ஆனால் கர்த்தர் கூறினார் என்றாள்.
And then he shot again. She said, but the Lord said. So then he shot again another way. But the Lord said.
பின்னர் அவன் மீண்டுமாய் எய்தான். அவள் ஆனால் கர்த்தர் சொன்னார் என்றாள். ஆகவே அதன் பின்னர் அவன் இன்னொரு வழியாக எய்தான். ஆனால் கர்த்தர் கூறினார்.
But Satan raised up back there and said, but wait just a minute. If the Lord did say that, let me just tell you something. You see, you're not wise like God. You don't know right from wrong.
ஆனால் சாத்தான் பின்னாக அங்கே எழும்பி, ஆனால் ஒரு நிமிடம் பொறு, கர்த்தர் அதை கூறியிருந்தால் நான் உனக்கு ஏதோ காரியத்தை கூறட்டும். நீ பார், நீ தேவனை போன்று விவேகமுள்ளவள் அல்ல. உனக்கு சரியானதற்கும் தவறானதற்கும் வித்தியாசம் தெரியாது என்றான்.
But if, listen, wouldn't you love to be wise like God? Why, he said, yes, I believe I would. Maybe something like that. I believe I would like to just know all the wisdom of God. I like to know what's right and wrong. I don't know it.
ஆனால் கவனியுங்கள், தேவனை போன்று விவேகமுள்ளவளாய் இருக்க உனக்கு விருப்பமில்லையா என்றான். ஏன்? ஏவாள், ஆம், நான் விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் என்றாள். ஒருகால் அதை போன்று ஏதாவது இருக்கலாம். தேவனுடைய எல்லா ஞானத்தையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று நான் நினைக்கிறேன். தவறானதும் சரியானதும் என்ன என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை அறியேன் என்றாள்.
Well, I tell you. Now, she said, but the Lord said, oh, but surely, you know, he's a good God. He won't do that. See?
அப்படியா? நான் உனக்கு சொல்லுவேன் என்றான். இப்பொழுது அவள், ஆனால் கர்த்தர் கூறியிருக்கிறார் என்றாள். அவன், நல்லது, ஆனால் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல தேவன் என்று உனக்கு தெரியும், அவர் அதை செய்ய மாட்டார் என்றான். புரிகின்றதா?
Right there she broke the hole through so he could shoot. Right there she made the wrong stop. Right there. Stopped a little bit.
சரியாக அங்கே அவள் ஒரு துவாரத்தை உடைத்தாள். எனவே அவன் செய்ய முடிந்தது. சரியாக அங்கே அவள் தவறான நிறுத்தத்தை செய்தாள். சரியாக அங்கே சிறிது நேரம் நின்றாள்.
Now let me say something to you Christians down here. Don't you never stop one second for the devil. Don't stop to reason it out. When you start to reason it, the devil comes right in.
இப்பொழுது இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய உங்களை குறித்து சில காரியங்களை நான் கூறட்டும். பிசாசுக்காக நீங்கள் ஒரு வினாடி கூட நிற்காதீர்கள். அதை விவாதிப்பதற்காக நிற்காதீர்கள். அதை விவாதிக்க நீங்கள் துவங்கும் போது பிசாசு நேராக உள்ளே வருகிறான்.
You cannot reason God. You cannot understand God. You've got to just believe God.
தேவனை நீங்கள் விவாதிக்க முடியாது. தேவனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. தேவனை நீங்கள் வெறுமன விசுவாசிக்கத்தான் வேண்டும்.
I can't explain God. Nobody can. I can't explain many things. But the only thing, I just believe it because he said so.
Amen.
Now, there's none of us can explain it. Don't try to explain it.
புரிகின்றதா? நான் தேவனை விளக்க முடியாது. ஒருவராலும் முடியாது. நான் அநேக காரியங்களை விளக்க முடியாது. ஆனால் ஒரே காரியம், நான் அதை வெறுமன விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் அந்த வண்ணமாய் கூறியுள்ளார். இப்பொழுது நாம் ஒருவராலும் அங்கே அதை விளக்க முடியாது. அதை விளக்க முயற்சியாதே.
Don't get with these unbelievers and say, well, now look, your pastor out there, Junior, I even pray for the sick. Now you're all crazy down there. There's no such thing as divine healing. Say, all right, there isn't for you then. You're an unbeliever. And just walk right on. It's just for believers.
நல்லது. இப்பொழுது பாருங்கள், இளையவரே, அங்கே வெளியே இருக்கின்ற உன்னுடைய போதகர், அவர் வியாதிஸ்தருக்காக ஜெபிப்பதை நான் கேட்கிறேன். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பைத்தியமாக இருக்கிறீர்கள். தெய்வீக சுகம் போன்ற அத்தகைய ஒரு காரியமே அங்கே கிடையாது என்று கூறுகின்ற அவ்விசுவாசிகளோடு சேராதே. சரி, அப்படியானால் அது உனக்குரியதல்ல. நீ ஒரு அவ்விசுவாசி என்று கூறுங்கள். அப்படியே நடந்து கடந்து போங்கள். புரிகின்றதா? அது விசுவாசிகளுக்குரியது. புரிகின்றதா? பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் எல்லோரும் கூறுகிறீர்கள். பரிசுத்த ஆவி என்ற அத்தகைய ஒரு காரியமே கிடையாது. அப்படியானால் அது உங்களுக்குரியதல்ல. அது எனக்கானது என்று கூறி தொடர்ந்து போய்விடுங்கள். புரிகின்றதா? புரிகின்றதா? விவாதிக்காதே. அதை விவாதிக்க முயற்சிக்காதே. அதற்கு விவாதங்களே கிடையாது. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஒரு காரியத்தையும் நீங்கள் விவாதிக்க வேண்டாம்.
Remember, the only way that you can accept God is by faith.
Amen.
Not by reasons, not by understanding, not able to explain. You don't explain nothing, you believe something.
ஏனென்றால் நினைவிருக்கட்டும், நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற ஒரே வழி விசுவாசத்தின் மூலமாகத்தான். விவாதங்களினால் அல்ல, புரிந்து கொள்ளுதலினால் அல்ல, அதை விளக்கக்கூடியதினால் அல்ல. நீங்கள் ஒன்றையும் விளக்குகிறதில்லை. நீங்கள் ஏதோ காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள்.
Not what you feel. Jesus never said, did you feel it? He said, did you believe it?
Amen.
That's right. You just believe what God said.
நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதல்ல. இயேசுவானவர், நீங்கள் அதை உணர்ந்தீர்களா என்று ஒருபோதும் கூறவில்லை. நீங்கள் அதை விசுவாசித்தீர்களா என்று அவர் கூறினார். அது உண்மை. தேவன் என்ன கூறினாரோ அதை வெறுமன விசுவாசிக்கிறீர்கள்.
I can't explain to you how could the greatest miracle that I could think of is a man who is like, take a pig and tell that pig, you know, you're no more a pig, you are a lamb, and he becomes a lamb. See? That'd be hard to believe.
என்னால் நினைக்கக்கூடிய ஒரு மகத்தான அற்புதத்தை எப்படி என்று நான் உங்களுக்கு விளக்க முடியாது. இது போன்றுள்ளது. அதாவது, ஒரு பன்றியை எடுத்து அந்த பன்றியிடம், உனக்கு தெரியும், இதற்கு மேல் நீ ஒரு பன்றி அல்ல, நீ ஒரு செம்மறியாட்டு குட்டியா இருக்கிறாய் என்று கூறுங்கள். அது ஒரு செம்மறியாட்டு குட்டியாக ஆகின்றது. புரிகின்றதா? அதை விசுவாசிப்பது கடினமாயிருக்கும்.
Well, it's the same thing takes place when you become converted from a sinner to a Christian. See, it changes your own opinions. It changes your own will. It changes everything that's in you. And it brings you into another life and gives you another spirit that bears forth another record. See?
நீங்கள் ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மனமாற்றம் அடையும் பொழுது அதே காரியம் அங்கே சம்பவிக்கின்றது. புரிகின்றதா? அது உங்களுடைய சொந்த கருத்துக்களை மாற்றுகிறது. உங்களுடைய சொந்த விருப்பத்தையே அது மாற்றுகிறது. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா காரியத்தையும் அது மாற்றுகிறது. அது உங்களை இன்னொரு ஜீவியத்திற்குள் கொண்டு வந்து இன்னொரு ஆவியை உங்களுக்கு கொடுத்து அது இன்னொரு சாட்சியை கொடுக்கிறது. புரிகின்றதா?
Then your old life has to die and the new one has to be born again. And then, see, you're no more the creature you was at all. That's when you become behind the blood, fortified with the word. Don't try to explain nothing, just believe it and go on.
அப்படியானால் உங்களுடைய பழைய ஜீவியம் மரித்தாக வேண்டும். புதிதான ஒன்று மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பின்னர் பாருங்கள், நீங்கள் முன்பிருந்த ஒரு சிருஷ்டியாகவே இல்லை. அப்பொழுது நீங்கள் இரத்தத்துக்கு பின்னாகும் போது வார்த்தையோடு அரணாக்கப்படுகிறீர்கள். ஒன்றையும் விளக்கிக் கூற முயற்சிக்க வேண்டாம். வெறுமென விசுவாசித்து போய்கொண்டே இருங்கள்.
Lord, I believe. Savior, raise my faith in thee till it can move a mountain.
Yes. Amen.
Lord, I believe, for all my doubts are buried in the fountain.
கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். இரட்சகரே, என்னுடைய விசுவாசத்தை அது ஒரு மலையை அசைக்கும் அளவிற்கு வரும் வரை அதை உமக்குள் எழுப்பும். புரிகின்றதா? கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய எல்லா சந்தேகங்களும் ஊற்றுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றன.
What if Abraham had been asked? The doctors had come and said, Abraham, you're 100 years old. Your wife is 90. How are you going to have a baby?
வைத்தியர்கள் வந்து ஆபிரகாமிடம், ஆபிரகாமே, உனக்கு 100 வயதாகிறது, உன்னுடைய மனைவிக்கு 90 வயதாகிறது, எப்படி உங்களுக்கு குழந்தை இருக்க போகிறது என்று கேட்டிருந்தால் என்னவா இருக்கும்?
Now Abraham said, well, I'll tell you. It's like this. You see, there's going to be a time that we're going to drink a certain thing and this is going to do this and this kind of change is going. Abraham couldn't explain that.
இப்பொழுது ஆபிரகாம், நல்லது, இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுவேன், அது இந்த விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அங்கே ஒரு நேரம் இருக்க போகின்றது, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாங்கள் குறிக்கப் போகிறோம், இது இதை செய்யப் போகிறது, இந்த விதமாக ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது. ஆபிரகாமினால் அதை விளக்க முடியவில்லை.
Abraham would have said something like, I don't know more about it than you know. The only thing that I'm resting on is he said we would have it and I'm looking for it.
ஆபிரகாம் இதை போன்ற ஏதாவது காரியத்தை கூறியிருந்திருப்பான். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்துள்ளதை காட்டிலும் அதிகமாக அதை குறித்து எனக்கு தெரியாது. நான் சார்ந்து கொண்டிருக்கிற ஒரே காரியம், நாங்கள் அதை உடையவர்களாக இருப்போம் என்று அவர் கூறினதாக இருக்கிறது. நான் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் என்றான். ஆமையா,
believe it. God said so and that settles the whole thing. Because God said it.
இப்பொழுது இவைகள் தான் அதற்கு தேவை. வெறுமன எடுங்கள், அதை விசுவாசியுங்கள். தேவர் அப்படியாய் கூறியிருக்கிறார், அது முழு காரியத்தையுமே தீர்த்து வைக்கிறது. ஏனென்றால் தேவர் அதை கூறியிருக்கிறார்.
Now, we find out Eve losing the battle, she got from behind the word, raised up on top of the trench and say, you don't say so, is that the truth? She's lost right there.
இப்பொழுது ஏவாள் யுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்டறிந்தோம். அவள் வார்த்தைக்கு பின்னால் இருந்து வந்து அரணிற்கு மேலாக வந்து, நீ என்ன அந்த விதமாக கூறுகிறாயா, அதுதான் உண்மையா என்றாள். சரியாக அங்கேயே அவள் இழக்கப்பட்டாள். உனக்குத்தான் தெரியுமே, நாங்கள் அதை எங்கள் சபையிலே போதிப்பதில்லை என்று. அவர் இங்கே என்ன கூறியிருக்கிறாரோ அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
You know better than that. Your own common sense would tell you that that's not right. Why I heard that people just cry and cry. What are they crying about? See?
ஆனால் கவனியுங்கள் அன்பார்ந்தவர்களே, அதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த பொது அறிவே அது சரியானதல்ல என்று உங்களுக்கு கூறுகிறது. ஏன் அவர்களுடைய ஜனங்கள் சத்தமிடுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் எதை குறித்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? புரிகின்றதா?
Now, own common sense would show you that they're just worked up, they're emotional. See? If you stop to listen to that, you've lost the battle.
இப்பொழுது சொந்த பொது அறிவே அவர்கள் வெறுமன தூண்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு காண்பிக்கும். அவர்கள் மன எழுச்சி அடைந்திருக்கிறார்கள். புரிகின்றதா? அதை கேட்பதற்காக நீங்கள் தரித்து நின்றால் நீங்கள் யுத்தத்தை இழந்து
விடுவீர்கள்.
அவர்கள், ஓ, இப்பொழுது ஒரு நிமிஷம் போறும், உனக்கு டிபி இருக்கிறது என்று உங்களுடைய வைத்தியர் கூறினாரே, அது முற்றிப்போய் இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வர அங்கு வழி ஏதும் இல்லையாமே, வைத்தியர் வழி ஏதுமே அங்கே இல்லை என்றார். பொது அறிவே அதை சொல்லவில்லையா என்று கூறுவார்கள்.
Well, if you're going to rely upon reasonings, you might as well make ready to die. But if you're going to what the Lord gave the promise and you can believe it, it changes the whole program.
நீங்கள் விவாதங்களின் மேல் நம்பிக்கையா இருக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கால் மறிப்பதற்கு ஆயத்தமாகிறீர்கள். ஆனால் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்திற்கு போகிறீர்கள் என்றால், அதை உங்களால் விசுவாசிக்க முடிந்தால், அது முழு திட்டத்தையே மாற்றுகிறது.
Now, the same way it changes is the same way it changed for me down there. See? I just believe it. Don't know how it done, but there was a new creature come.
இப்பொழுது அதே விதமாகவே அது மாறுகிறது. அதே விதமாகவே அது எனக்கும் அங்கே மாற்றினதா இருக்கிறது. புரிகின்றதா? நான் அதை வெறுமென விசுவாசிக்கிறேன். அது எப்படி செய்யப்பட்டது என்று தெரியாது, ஆனால் அங்கே ஒரு புதிய சிருஷ்டியானது வந்ததாயிருந்தது. நான் வழக்கமாக சபையை தவிர்த்தொதுக்குவேன். நான் குத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது ஒரு நபர் இடத்தில் கூறினான், நான் என்னுடைய கலைத்தொழில் சண்டையான 15வது சண்டையை இண்டியானா ஈவான்ஸ்வில்லில் செய்து கொண்டிருந்தேன்.
And Howard McLean, many of you knew Albany people knew him there. And I was walking up the street and Howard was a welder weight and I was a bantamweight. And I was fighting Billy Freak from Huntington, West Virginia.
நியூ ஆல்பனி ஜனங்களாகிய உங்களில் அநேகர் அங்கே ஹாவர்ட் மெக்லேன் அவர்களை அறிந்திருப்பீர்கள். நாங்கள் வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தோம். ஹாவர்ட் ஒரு 147 பவுண்டு எடையுள்ளவராயிருந்தார். நான் குறைவான எடையுள்ளவனாயிருந்தேன். மேற்கு விஜினா ஹண்டிங்டனில் இருந்து வந்த பில்லி ஃபெர்கோடு நான் சண்டையிட்டுக்
கொண்டிருந்தேன்.
இதை போன்று ஒரு நீல நிற சூட் அணிந்திருந்தேன். அந்த நாட்களில் என் தலையில் கொஞ்சம் முடியிருந்தது. நான் வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தேன். சுமார் 3 மணிக்கு நாங்கள் இரவு உணவு அருந்தி அந்த இரவு சண்டைக்காக ஆயத்தமாவோம். அப்பொழுது நாங்கள் இளைப்பாறும்படியாக போய்க் கொண்டிருந்தோம். அப்போது எங்களுடைய கரங்கள் சுற்றப்பட்டிருந்தது.
ஹாவர்ட்
என்னிடத்தில், உனக்கு என்னவென்று தெரியுமா பில்லி என்றார். நான் என்ன என்றேன். அவர், நீ ஒரு சிறிய பேப்டிஸ்ட் பிரசங்கியார் போன்றிருக்கிறாய் என்றார்.
And he could have called me anything. I turned around and I said, "Now wait a minute, Howard. Now you laugh when you say that. You about that high. But I was ready to climb right on him. I wanted nothing to do with no preacher."
அவர் என்னை ஏதாவது அழைத்திருக்கலாம். நான் அப்படியே சுற்றி திரும்பினேன். நான், ஹாவர்ட், ஒரு நிமிடம் பொறும், இப்பொழுது நீர் அதை கூறின போது சிரித்தீர் என்றேன். நான் இவ்வளவே உயரம் இருந்தேன். ஆனால் அவன் மேல் ஏறி செல்ல ஆயத்தமாயிருந்தேன். நான் எந்த பிரசங்கியோடும் ஏதும் செய்வதற்கில்லை
என்றேன்.
இப்பொழுது அவர் எனக்கு கொடுத்திருந்த மகத்தான பாராட்டானது, ஓ, யாராவது சகோதரன் பிரண்ணாம் நீர் ஒரு பிரசங்கை போன்று காணப்படுகிறீர் என்று கூறும்போது நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுவேன். பார்த்தீர்களா? புரிகின்றதா?
I die.
Amen.
And I'm a new creature.
Amen.
How did I do it? I took his word.
காரியம் என்னவாக இருக்கிறது? நான் மரித்து போனேன். நான் ஒரு புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். நான் அதை எப்படி செய்தேன்? நான் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டேன்.
Brother Branham, what kind of medicine, what formula did you take? I didn't take any. How did you do it? I don't know.
Amen.
But anyhow, I believed it. I never took nothing. I just believed it. And he raised me up from what I was, a sinner, to a Christian. He did it because I took his word.
சகோதரன் பிரணாம், என்ன விதமான மருந்து? நீர் எந்த முறை எடுத்துக்கொண்டீர்? நான் அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் அதை எப்படி செய்தார் நான் அறியேன். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் அதை விசுவாசித்தேன். நான் ஒன்றையும் ஒருபோதும் எடுக்கவில்லை. நான் வெறுமன் அதை விசுவாசித்தேன். நான் என்னவாக இருந்தேனோ அதிலிருந்து, ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக அவர் என்னை எழுப்பினார். நான் அவருடைய வார்த்தை எடுத்துக்கொண்ட காரணத்தால் அவர் அதை செய்தார்.
He'll do the same thing by sickness. He'll do the same thing by the baptism of the Holy Spirit. He'll do the same thing by any promise he gives.
வியாதியினால் அவர் அதே காரியத்தை செய்வார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் அதே காரியத்தை செய்வார். அவர் கொடுக்கிற எந்த வாக்குத்தத்தத்தினாலும் அவர் அதே காரியத்தை செய்வார்.
But see, what's my subject? The conflict. The conflict Satan tries to get you to reason about it. And don't you do it.
ஆனால் பாருங்கள், என்ன என்னுடைய பொருள் என்ன? போராட்டம். அந்த போராட்டம், அதை குறித்து நீங்கள் விவாதிக்கும்படியாக செய்ய சாத்தான் முயற்சிக்கிறான். நீங்கள் அதை செய்யவே செய்யாதீர்கள்.
But after you become a Christian, then you are fortified by the Word and any promise in the Word.
Amen.
No one's going to say that.
ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆன பிறகு, அப்பொழுது நீங்கள் வார்த்தையினாலும் வார்த்தையில் உள்ள எந்த வாக்குத்தத்தத்தினாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் அதை கூறப்போனேன் என்று தெரியாதா?
You are, when you become a Christian, you're placed behind the Word of God. See? Now there's your fortress. Safety.
புரிகின்றதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆகும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால் பொருத்தப்படுகிறீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது அங்கேதான் உங்கள் பாதுகாப்பான கோட்டை இருக்கிறது. ஓ என்ன, அதில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுடையதாயிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதை பெற்றுக்கொண்டு அதனோடு தொடர்ந்து போங்கள். அது கிரியை செய்ய போகிறது என்று எப்படி நீங்கள் அறிவீர்கள்? அது எப்படி கிரியை செய்ய போகிறது என்று எனக்கு தெரியாது. எனக்கு விளக்கி சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. நான் அறிந்த ஒரே ஒரு காரியம், அதாவது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய மேலான தாக்குதலையே கொடுத்தார். அதனோடு தாக்குவது மேலான காரியம், ஏனென்றால் சத்ருவினுடைய கிரியை செய்து கொண்டிருத்தலை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நாம் அதை கீழே கண்டுபிடிப்போம். ரத்தத்தின் ரசாயனத்தை அல்லது தண்ணீரின் ரசாயனத்தை அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொள்வது போன்று. புரிகின்றதா? நாம் அதை கீழே கண்டுபிடிப்போம்.
Because, are you ready? The word is eternal.
ஏன் அவர் ஏன் வார்த்தையை கொடுத்தார்? ஏனென்றால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வார்த்தை நித்தியமானதாக இருக்கிறது.
See? And if God made a promise that is eternal and there's nothing nowhere can stop it. They couldn't turn every atom upside down and turn it backwards. Could never pierce the word of God one little word.
புரிகின்றதா? தேவன் நித்தியமாய் இருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அங்கே அதை தடுத்து நிறுத்த எந்த இடத்திலும் ஒரு காரியமும் இல்லை. அவர்களால் முடியாது. எல்லா அணுவையும் தலைகீழாக திருப்புங்கள், அதன் பின்பக்கமாய் திருப்புங்கள். அதனால் தேவனுடைய வார்த்தைகளோட ஒரு சிறிய வார்த்தைகளோட குத்திக் கொண்டு போக முடியாது.
Heavens and earth will pass away, but my word shall never fail.
Amen.
That's the best weapon there is. It's the word of the eternal God.
புரிகின்றதா? காரணம் வானங்களும் பூமியும் இரண்டும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று இயேசு கூறினார். புரிகின்றதா? இருப்பதிலேயே அதுதான் மேலான ஆயுதம். அது நித்தியமான தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது.
Now what is the word of God? The word of God is God himself.
Amen.
So God gave the believer himself.
Amen.
இப்பொழுது தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை தேவனாகவே இருக்கிறது. எனவே தேவன் விசுவாசிக்கு தம்மை தாமே கொடுத்தார்.
It's God himself. He gave the believer himself.
ஆமென். அது தேவனாகவே இருக்கிறது. சத்ருவை தாக்குவதற்கு அவர் தம்மை தாமே விசுவாசிக்கு கொடுத்தார். வேறு வார்த்தைகளில் அவர் பிதாவாக இருக்கிறார். வார்த்தை தேவனாக இருக்கிறது. அப்படியானால் வார்த்தை நம்முடைய பிதாவாக இருக்கிறது. நாம் வார்த்தையினால் பிறந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் முன்வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அங்கேயே நீங்கள் இருக்கிறீர்கள்.
He's standing out there for his children. What are we scared about? The rapture, sure. The coming, sure. Every blessing that's been promised is ours. All belongs to us.
அவர் அங்கே அவருடைய பிள்ளைகளுக்காக நின்று கொண்டிருக்கிறார். நாம் எண்ணத்தை குறித்து பயப்படுகிறோம். எடுத்துக் கொள்ளப்பட்டது நிச்சயமாக இருக்கிறது. வருகையானது நிச்சயமாக இருக்கிறது. வாக்களிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்முடையதாக இருக்கிறது. எல்லாம் நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது.
Now if we can slack up and say, Satan say, come on over on this side. I'll reason that out with you. You got behind Father then. See? Don't you do that. You stay right where Father stands. Right where it says, it's thus saith Father. Thus saith my father. Thus saith my father. It's going to defeat him. As sure as the world, it's got to. All right.
இப்பொழுது நாம் ஒரு விதமாக தளர்ச்சி அடைந்திருந்தால் சாத்தான் இந்த பக்கத்திற்கு பாருங்கள், நான் அதை உங்களோடு விவாதிப்பேன் என்பான். அப்பொழுது நீங்கள் பிதாவுக்கு பின்னாக இருக்க வேண்டும், புரிகின்றதா? நீங்கள் அதை செய்யவே செய்யாதீர்கள். சரியாக பிதா எங்கே நிற்கிறாரோ சரியாக அது கூறுகிறதிலேயே நீங்கள் தரித்திருங்கள். அது பிதா சொல்லுகிறதாவது என்று கூறுங்கள், புரிகின்றதா? என் பிதா சொல்லுகிறதாவது, என் பிதா சொல்லுகிறதாவது, அது அவனை தோல்விகள் செய்யப் போகிறது. உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அது செய்தாக வேண்டும். சரி,
But when you get out from behind that, like Eve did, the battle's lost. Now, poor Eve, she listened. She lost her place. All right.
ஆனால் ஏவாள் செய்தது போன்று அதன் பின்னாக இருந்து நீங்கள் வெளியே வரும்பொழுது யுத்தத்தில் இழக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது பாவம் ஏழ்மையான ஏவாள் அவள் செவி கொடுத்தாள், அவளுடைய ஸ்தானத்தை அவள் இழந்து போனாள். சரி,
And then God chose man the holy sport. And he has ever since.
பின்னர் அவருடைய கோட்டையை காக்க அவர் புருஷர்களை தெரிந்து கொண்டார். அவன் அது முதற் கொண்டு செய்கிறான்.
That's where many times people in these last days sometimes say, why could you not think that the lady could do just as good a job in the pulpit as the man? I'm not disputing that. Not at all. Sometimes a lot better than I could. Many of them.
இந்த கடைசி நாட்களில் இருக்கின்ற ஜனங்கள் அநேக முறைகள் அங்கேதான் சில சமயத்தில் பிரசங்கபிடத்தில் சிறியானவள் புருஷரை போன்று ஒரு நல்ல வேலையை செய்ய முடியும் என்று ஏன் நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். நான் அதை வாதம் செய்து கொண்டிருக்கவில்லை, இல்லவே இல்லை. சில சமயங்களில் என்னை காட்டிலும் மேலாக அவர்களில் அநேகரால் செய்யக்கூடும்.
And Adam did not break the bars. Amen. No, sir. But because he loved his wife, he walked right out with her. See? So God chose man to hold the fort.
ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் என்ன செய்தாரோ அதை நாம் எடுக்க வேண்டும், புரிகின்றதா? சரியாக அங்கே தடைகளை உடைத்த ஒருவள் ஏவாளாயிருந்தாள். ஆதாம் தடைகளை உடைக்கவில்லை, இல்லையா? ஆனால் அவனுடைய மனைவியை அவன் நேசித்த காரணத்தால் அவளோடு கூட அவன் அப்படியே வெளியே நடந்து சென்றான், புரிகின்றதா? எனவே தேவன் கோட்டையை பற்றிக் கொண்டிருக்க புருஷரை தெரிந்து கொண்டார்.
Now, the next we find out then, after the battle was lost there, at the time of destruction, come to them, the next time there was a change of the dispensation.
இப்பொழுது அடுத்தது அதன் பிறகு நாம் கண்டறிந்தது, அங்கே யுத்தம் இழக்கப்பட்ட பின்னர் அழிவு அவர்களுக்கு வந்ததான அந்த நேரத்திலே அடுத்த முறையில் யுகங்களின் ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட்டது.
From that time we know how the battle went. We know that Eve lost the battle because she relied upon her reasonings instead of her faith in God's word.
அந்த நேரம் முதற்கொண்டு யுத்தம் எந்த விதமாக சென்றது என்று நாம் அறிவோம். தேவனுடைய வார்த்தையில் உள்ள அவளுடைய விசுவாசத்திற்கு பதிலாக அவளுடைய விவாதங்களின் மேல் அவள் நம்பிக்கையாயிருந்த காரணத்தால் ஏவாள் யுத்தத்தை இழந்தாள் என்று நாம் அறிகிறோம்.
Let's repeat that. She relied upon her own reasonings instead of having faith in God's word. It reasoned out.
நாம் அதை திரும்ப கூறுவோம். தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் வைப்பதற்கு பதிலாக அவளுடைய சொந்த விவாதங்களின் மேல் அவள் நம்பிக்கையாயிருந்தாள். அது விவாதிக்கப்பட்டது.
Therefore, she broke the front lines and the enemy rushed in. And then death struck the world. Now, therefore, God never did trust it again with the women to hold that front line. With man.
ஆகையினால் அவள் முன் வரிசைகளை உடைத்தாள். எதிராளி பாய்ந்து உள்ளே வந்தான். உடனே மரணம் உலகத்தை தாக்கினது. இப்பொழுது ஆகையினால் முன் வரிசையை காத்துக்கொள்ள தேவரதை திரும்பவும் ஒரு ஸ்திரீனிடத்தில் ஒருபோதும் நம்பி பொறுப்பு கொடுக்கவில்லை. அது புருஷரிடத்தில் இருக்கிறது.
And now the next change of dispensation, the conflict started. And I'm looking at a scripture here. I believe I'll just start and read it.
இப்பொழுது யுகத்தின் அடுத்த மாற்றம் போராட்டம் துவங்கியது. நான் இங்கே ஒரு வேத வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் துவக்கி அதை வாசிப்பேன் என்று நான் நினைக்கிறேன்.
It won't take just about 6 hours more, and we'll... And so, yeah, I didn't mean that, folks.
எதைக் குறித்தாவது நீங்கள் உண்மையாகவே எவ்வளவு நேரம் பிரசங்கிப்பீர்கள்? 6 மணி நேரத்திற்கு மேலாகாது. ஆகவே நாம் அருமையானவர்களே, நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை.
Let's start over here, you and your Bibles. Let's read just a few minutes. I just love to read it as you go along, and then it's God's word all along.
நாம் இங்கே இருந்து துவங்குவோம். நீங்கள் உங்களுடைய வேதாகமங்களில் நாம் ஒரு சில நிமிடங்களுக்கு வாசிப்போம். நான் அதை தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் அது தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது.
Let's start at the change of the dispensations again from the Adamic dispensation onto the Noahic dispensation.
நாம் யுகங்களின் மாற்றத்திலிருந்து திரும்பவும் தோங்குவோம். ஆதாமிலிருந்து, ஆதாமின் யுகத்திலிருந்து நோவாவின் யுகம் வரைக்குமாய்.
Now just before that time comes, let's just look at what's taking place. Let's start with the 6th chapter of Genesis and just read a few verses.
அந்த நேரம் வருவதற்கு முன்னர் என்ன சம்பவித்தது என்று நாம் பார்ப்போமாக. நாம் ஆதியாகமம் 6 அதிகாரத்தோடு துவங்கி ஒரு சில வசனங்களை சற்று வாசிப்போமாக.
And it came to pass when man began to multiply on the face of the earth and the daughters were born unto them. And the sons of God saw the daughters of man, that they were fair, and they took them wives of all which they chose.
மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்.
Now, let's just compare that. Now, I remember Jesus said, as it was in the days of Noah, so will it be in the coming of the Son of Man.
இப்பொழுது நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்போம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கூறினார்.
Now watch. Reading is close now, just like a Sunday school lesson for just a verse or two, then I'll go right on with some more scriptures.
இப்பொழுது கவனியுங்கள், இதை இப்பொழுது ஒரு ஞாயிறு பள்ளி பாடம் போன்று 1 அல்லது 2 வசனங்களை கூர்ந்து வாசித்து பின்னர் இன்னும் அதிகமான வேத வார்த்தைகளோடு நாம் தொடர்ந்து போவேன்.
Came to pass when man began to multiply on the face of the earth and daughters were born unto them, man, see, the sons of God saw the daughters of man.
மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது பாருங்கள், தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை கண்டு.
As you notice that, sons of God saw the daughters of man that they were fair, and they took them wives of all they chose, all which they chose.
இப்பொழுது அதை நீங்கள் கவனித்தீர்களா? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள்.
Now, the great many of the theologians, I don't want to be different, I don't mean to be, but do many of you know that theologians believe that these fallen angels that had fell by Lucifer's lie took themselves wives. They were fallen angels, actually sons of God, that fell from grace, cast out into the earth, pressed themselves into flesh, and took wives.
இப்பொழுது மகத்தான அநேக வேத சாஸ்திரிகள், நான் வித்தியாசமாக இருக்க விரும்பவில்லை, நான் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று கருதவில்லை, ஆனால் உங்களில் அநேகருக்கு தெரியும், லூசிபரின் பொய்யினால் விழுந்து போன தூதர்கள் தங்களுக்கு மனைவிகளை எடுத்துக் கொண்டனர். அவர்கள் விழுந்து போன தூதர்கள், உண்மையாக அவர்கள் தேவனுடைய குமாரர்கள், கிருபையிலிருந்து விழுந்து பூமிக்கு தள்ளப்பட்டு மாம்சத்திற்குள்ளாக தங்களை அழுத்திக் கொண்டு மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள் என்று வேத பண்டிதர்கள்
விசுவாசிக்கின்றனர்.
அது வேத வார்த்தைகளோடு விவாதங்களை உண்டு பண்ணுகிறது என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை.
Because the first place, before a fallen angel could make himself a man, he would first have to be a creator. And there is only one creator. And that's God. So that would wash it out.
ஏனென்றால் முதலாவது ஸ்தானத்தில் விழுந்து போன தூதர் தனக்கென்று ஒரு மனிதனை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு முன்னதாக அவன் முதலில் ஒரு சிருஷ்டி கர்த்தராக இருந்திருக்க வேண்டும். அங்கே ஒரே ஒரு சிருஷ்டி கர்த்தர் தான் இருக்கிறார், அது தேவனாயிருக்கிறது. ஆகவே அதற்கு இடமே இல்லை.
Another thing, the sons of God took daughters of man, and did you know the Bible never denotes sex in angels? See? There's no denoting of sex in angels.
இன்னொரு காரியம், தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை தெரிந்து கொண்டார்கள். வேதாகமம் தூதர்களின் பாலினத்தை குறிப்பிடுகிறதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? புரிகின்றதா? அங்கே தூதர்களின் பாலினம் குறிக்கப்படவே இல்லை.
And there's no place in the Bible where there's a woman angel. Because a woman is a byproduct of a man, it'll all be the same. Like Adam was both Adam and Eve to begin with. See? She was taken from his side. So it disqualifies their argument that this was fallen angels.
அங்கே ஒரு பெண் தூதர் இருந்ததாக வேதத்தில் எந்த இடத்திலும் கிடையாது. ஏனென்றால் ஸ்திரீயானவள் ஒரு மனிதனின் உப உற்பத்தி பொருளாயிருக்கிறாள். துவக்கத்தில் ஆதாமும் ஏவாளுமாயிருந்தது போன்று அதெல்லாம் அதே விதமாயிருக்கும். புரிகின்றதா? அவனுடைய பக்கவாட்டிலிருந்து அவள் எடுக்கப்பட்டாள். எனவே இது விழுந்து போன தூதர்கள் என்ற அவருடைய விவாதத்தை தகுதியற்றதாக்குகிறது.
But if you will excuse me and not try to think that I'm trying to make a know-it-all here, but just to give my thought of it, I think these sons of God was the sons of Seth. Saw the daughters of the Canaanites, the kings, that they were fair.
ஆனால் நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால், இங்கே நான் எல்லாம் அறிந்தவர்களாக காட்ட முயற்சிக்கிறேன் என்று சிந்திக்க முயற்சியாமல் இருந்தால், ஆனால் அதை பற்றின என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த தேவ புத்திரர் சேத்தினுடைய குமாரராயிருந்தார்கள். காயீனியர்கள் காயீனின் குமாரத்திகளை அவர்கள் அதிக சௌந்தரியமுள்ளவர்களாய் கண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
Because the sons of Seth came was the son of Adam, who was the son of God.
Amen.
But the son The daughters of Cain, who was the son of Satan.
ஏனென்றால் சேத்தின் புத்திரர்கள் வந்தார்கள். தேவனுடைய குமாரனாயிருந்த ஆதாமின் குமாரனாயிருந்தான். ஆனால் அந்த குமாரன் காயீனின் குமாரத்திகள் சாத்தானின் குமாரனாயிருந்தான்.
Now, you notice, they notice just at the end before this antediluvian destruction that the daughters of the Canaanites were fair, pretty, attractive. You get it?
இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் கவனித்தார்கள், முடிவு நேரத்தில் ஜலத்தினாலான அழிவுக்கு முன்னர் காயினியர்களின் குமாரத்திகள் நன்றாகவும் சௌந்தர்யமுள்ளவர்களாகவும் கவர்ச்சிகரமாயும் இருந்தார்கள். உங்களுக்கு அது புரிகின்றதா?
Now, Jesus said, as it was in the days of Noah, so shall it be in the coming of the Son of Man. Women, attractive. What kind of women? Canaanites. See? Taking the sons of God. See? Sons of God taking the Canaanite women.
இப்பொழுது இயேசு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்றார். ஸ்திரீகள் கவர்ச்சியாயிருந்தார்கள். என்ன விதமான ஸ்திரீகள்? காயீனியர்கள். பாருங்கள், தேவனுடைய குமாரர்களை எடுத்துக்கொண்டனர். புரிகின்றதா? தேவனுடைய குமாரர்கள் காயீனிய ஸ்திரீகளை எடுத்துக்கொண்டனர்.
The extreme beauty of women has so increased in the past 50 years, to pick up a picture of 50 years ago what an attractive woman looked like.
ஸ்திரீயினுடைய மிதமிஞ்சிய அழகு கடந்த 50 வருடங்களில் மிகவும் அதிகரித்து விட்டது. 50 வருடங்களுக்கு முன்னர் உள்ள ஒரு புகைப்படத்தை என்ன ஒரு கவர்ச்சியான ஸ்திரீ எதை போன்று காட்சியளித்தாள் என்று பாருங்கள்.
I was looking the other day in a history of the wars and how that Pearl White, about 100 years ago, when she was stabbed by Scott Jackson, her lover, and the looks of the woman.
அன்று நாள் ஒரு யுத்தங்களின் சரித்திரத்தை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த பியர்ல் ஒயிட் சுமார் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னர் அவளுடைய காதலனாகிய ஸ்காட் ஜாக்சன் என்பவனால் குத்தப்பட்ட போது அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாள் என்று பார்த்துக்
கொண்டிருந்தேன். Attractive women of 50 to 100 years ago compare them with the women today, they wouldn't stand in a shadow.
இப்பொழுது மற்றும் மேரி போனிவில்லியும் இன்னும் அநேக கவர்ச்சியான ஸ்திரீகள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் சுமார் ஒரு 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தவர்களை இன்றைய பெண்களோடு அவர்களை ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களுடைய நிழலிலும் நிற்க மாட்டார்கள், நிச்சயமாக முடியாது.
Burly, women has become dainty, feminish, and so forth, more attractive, and it, what is it? They dress themselves more attractive.
திடகாத்திரமாகவும் ஸ்திரீகள் இனிமையாகவும் பெண்மையாகவும் என இவ்வாறு அதிக கவர்ச்சியாகவும் ஆகிவிட்டனர். அது என்ன? அவர்கள் தாங்களாகவே மிகவும் கவர்ச்சியாய் உடுத்திக் கொள்கிறார்கள்.
Long skirts and hid their body because they didn't want man lusting for them. They lived for one man. It chose them for wife.
ஸ்திரீகள் வழக்கமாக மகத்தான பெரிய ஆடைகளையும் கயிறை மறைக்கும் சட்டைகளும் நீண்ட பாவாடைகளும் அணிந்து அவர்களுடைய சரீரங்களை மறைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஆண்கள் அவர்கள் மேல் இச்சை கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களை மனைவியாய் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்காக அவர்கள் ஜீவிப்பார்கள்.
The day the women pour themselves into little clothes and immorality is on such a move and a rampage till it's beyond even thinking.
இன்றைக்கோ ஸ்திரீகள் அவர்களை சிறிய ஆடைகளுக்குள் ஏராளமாக வெளிப்படுத்துகிறார்கள். நெறியற்ற தன்மையானது அப்பேற்பட்ட ஒரு அசைவாயும் அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுமாயிருக்கிற அளவிற்கு ஒரு மூர்க்கமான நடத்தையுமாயிருக்கிறது.
It was so striking when I read analysis the other day of Chicago when I was there. New York, Los Angeles, Birmingham, and many of the great outstanding cities to this club of the social clubs has come together in such a way that families after families through neighborhood joined into this club.
நான் அங்கே இருந்தபோது சிக்காகோவை பற்றின ஒரு ஆய்வு அறிக்கையை அன்றொரு நாள் நான் வாசித்தபோது அது அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், பிரிங்காம் இன்னும் அநேக மகத்தான தலை தூக்கி நிற்கும் பட்டணங்களும் சமூக சம்பந்தமான சங்கங்களும் இந்த சங்கத்திற்கும் அந்த விதமாய் ஒன்று கூடி வந்து குடும்ப குடும்பங்களாய் அயலகத்தார் மூலமாக இந்த சங்கத்திற்குள் சேர்ந்து
கொள்கிறார்கள்.
அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சந்திக்கும் ஸ்தலத்திற்கு சென்று அவர்களுடைய சாவிகளை எடுத்து அவைகளை ஒரு தொப்பிக்குள்ளாக போட்டு வைக்கிறார்கள். ஸ்திரீகள் அதற்குள்ளாக சென்று ஒரு சாவியை எடுக்கிறார்கள். அடுத்து அவர்கள் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் அதுதான் அவளுடைய கணவன், அதுதான் நம்முடைய அமெரிக்க
பெண்மணிகள்.
நீங்கள் பாருங்கள், அது எதை காட்டுகின்றது என்றால் மீண்டுமாய் திரும்புகிறார்கள். ஆதியிலே பாலினத்தால் ஆதியிலே ஸ்திரீகளோடு துவங்கினது போன்று அதே விதமாக முடிவிலே அது முடிகிறது.
Now, not God didn't bless it for an honest and good woman. Read over in Isaiah when he said how that those will escape in the last days, the daughters of Zion, that will escape all these damnable things that's up on the earth.
இப்பொழுது இல்லை, ஒரு உத்தமமான நல்ல ஸ்திரீக்காக தேவன் அதை ஆசீர்வதிக்கவில்லை. ஏசாயாவில் வாசியுங்கள், கடைசி நாட்களில் எப்படி இவைகள் தப்பித்துக் கொள்ளும் என்று அவன் கூறின போது பூமியின் மேல் இருக்கும் இந்த எல்லா அழிந்து போகிற காரியங்களில் இருந்து சியோன் குமாரத்திகள் தப்பித்துக் கொள்வார்கள்
என்றான்.
இப்பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது கடைசி காலத்தின் ஒரு மகத்தான அடையாளமாக இருக்கிறது.
Let's read another verse. And the Lord said, My spirit shall not always strive with man. Immediately after this took place, marrying. Luke tells us that. I got it wrote down here.
நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்பொழுதே கர்த்தர் என் ஆவி என்னென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை என்றார். திருமணமாகுதல் இது சம்பவித்த பிறகு உடனேயே லூக்கா அதை நமக்கு கூறுகிறான். நான் அதை இங்கே எழுதி
வைத்திருக்கிறேன். They married and given marriage in the days of Noah. See, it was the same thing.
நான் நினைக்கிறேன் லூக்கா 7:27 அதை கூறினதென்று அல்லது லூக்கா 17:27 அதை கூறியுள்ளது. எப்படி அது? நோவாவின் நாட்களில் அவர்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். அது எப்படி இருந்தது என்று பாருங்கள். அதே காரியம்.
Man looked upon the attractiveness sons of God supposed to be holding a fort looked upon the daughters of man. Man, how they become so attractive, fair, and they took to them wives and they married and gave in marriage. Same thing they're doing today.
ஆண்கள் கவர்ச்சியை மேல் நோக்கி பார்த்தார்கள். தேவகுமாரர்கள் ஒரு கோட்டையை பாதுகாத்துக் கொண்டு இருக்க வேண்டியவர்கள் மனுஷ குமாரத்திகளை நோக்கி பார்த்து அவர்கள் எப்படி அவ்வளவு கவர்ச்சியாயும் அழகாயும் இருந்தார்கள். அவர்களுக்கு மனைவிகளை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் மணந்து கொண்டனர். திருமணத்தில் கொடுக்கப்பட்டார்கள். அதே காரியத்தை அவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரிகின்றதா?
And the Lord said, My spirit shall not always strive with man, for that he also is flesh, yet his days shall be 120 years.
அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
And there were giants in the earth in those days, and also after that, when the sons of God came to the daughters of man, and they bare children to them, and the same became mighty man, which were of old man renowned.
அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள்.
Notice, these smart, educated Canaanite women, not from Cain's lineage, married these humble peasant boys of Seth, and from there became giants and were renowned.
கவனியுங்கள், இந்த சாமர்த்தியமுள்ள கல்வி கற்ற காயினிய பெண்கள் காயினின் வம்சத்தில் வந்தவர்கள் சேத்தினுடைய இந்த தாழ்மையான நாட்டுப்புற பயன்களை மணந்து கொண்டனர். அங்கிருந்து ராட்சசர்கள் ஆனார்கள். பேர் பெற்றவர்களாக இருந்தார்கள்.
We find out that they become great scientists, great workers of wood, great smart educated people, and they had a great economy, and they lived in such a scientific age until they built pyramids.
அவர்கள் மகத்தான விஞ்ஞானிகளும் மகத்தான மரவேலைக்காரர்களும் ஆனார்கள் என்று நாம் கண்டறிகிறோம். மகத்தானவர்களும் சமர்த்தரும் கல்வியறிவுள்ள ஜனங்களாயும் அவர்களுக்கு ஒரு மகத்தான பொருளாதாரமும் இருந்தது. அவர்கள் அப்பேற்பட்டதான ஒரு விஞ்ஞான காலத்தில் ஜீவித்து இன்றைக்கு நம்மால் கட்ட முடியாத கூர்நுனி கோபுரங்களை கட்டினார்கள்.
They built the Sphinx and many great marks that we see in the rock. And sands of time that we could not reproduce today because those people leaned upon their knowledge and become scientists and smart men and renowned men.
அவர்கள் சிறகுடை பெண்முக சிங்க உருவ சிலையையும் இன்றைக்கு நம்மால் திரும்ப செய்ய முடியாத பாறைகளில் நாம் காண்கிற மகத்தான சின்னங்களையும் காலங்களின் போக்கில் கட்டினார்கள். ஏனென்றால் அந்த ஜனங்கள் அவர்களுடைய அறிவின் மேல் சார்ந்திருந்து விஞ்ஞானிகளாயும் சமர்த்தரான மனிதர்களாயும் பேர் பெற்ற மனிதர்களாயும் ஆனார்கள்.
But the sons of God that stayed humble stayed away from such things as that and relied upon God.
Amen.
Knowing that they were going to inherit all things in the end. See?
ஆனால் தேவகுமாரர்களோ தாழ்மையாகவே தரித்திருந்து அப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து விலகியிருந்து முடிவிலே எல்லா காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை அறிந்தவர்களாய் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தார்கள். புரிகின்றதா?
So the people they say they're smart. They got all this. We do all this so much smarter than we was. And we're so much farther away from God than we were. You draw yourself right away. All right.
ஆகையினால் ஜனங்கள் இன்றைக்கு அவர்கள் சமர்த்தர்கள், அவர்கள் இதெல்லாம் பெற்றிருந்தனர், நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். நாம் இருந்ததை காட்டிலும் அவர்கள் அவ்வளவு சமர்த்தியம் உள்ளவர்கள். நாமோ இருந்ததை காட்டிலும் தேவனை விட்டு அதிக தூரம் தள்ளி இருக்கிறோம். புரிகின்றதா? நீங்கள் நேராகவே உங்களை விளக்கிக் கொள்கிறீர்கள். சரி,
I won't take no more time to read on down. Sometime when you get a chance, read it on down. The sixth chapter of Genesis. How that those things happened.
தொடர்ந்து கீழே வாசிக்கிறதற்கு மேல் நான் நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன். சில சமயம் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை கீழே வாசியுங்கள். அந்த காரியங்கள் எப்படி சம்பவித்தது என்று ஆதியாகமம் 6 அதிகாரத்தில்.
Just a little mark. I thought I'd read that. Had it wrote here that I would read that just a verse or two to show you the parallel of Noah's time to this time.
ஒரு சிறிய குறிப்பு, அதை நான் வாசிப்பேன் என்று நினைத்தேன். அதை நான் இங்கே எழுதி வைத்திருந்தேன். வெறுமென 1 அல்லது 2 வசனங்களை. அதை நான் இந்த காலத்திற்கும் நோவாவின் காலத்திற்கும் இணையாக இருக்கிறதை உங்களுக்கு காட்டுவதற்கு நான் வாசிப்பேன்.
Now we see that people are marrying and giving in marriage. We see the beauty of women that has taken off their clothes to become attractive to the sons of God.
இப்பொழுது ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்துக் கொண்டும் இருக்கிறதை நாம் காண்கிறோம். பெண்களுடைய அழகை நாம் பார்க்கிறோம். தேவகுமாரர்களுக்கு அவர்கள் அதிக கவர்ச்சியாய் ஆவதற்காக அது அவர்களுடைய ஆடைகளையே கலைந்து விட்டது.
Now, not just laying this part of the message upon women. I'm thankful to have women like here. That's ladies, young women that's still decent and honorable. That don't put on.
இப்பொழுது இந்த பகுதியான செய்தியை அப்படியே தூக்கி ஸ்திரீகளின் மேல் வைப்பதல்ல. இங்கே இருக்கின்ற ஸ்திரீகளை போன்றவர்கள் இங்கே இருப்பதற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அது கௌரவமான பெண்கள், வாலிபமான பெண்கள், இன்னமும் மரியாதையுள்ள கனத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதமாக காட்டிக்கொள்பவர்கள் அல்ல.
Now the average woman today is back in fig leaves just like Eve was. And fig leaf is actually a man-made system. Shorts, smoking, bobbed hair, attractive.
இப்பொழுது இன்றைக்கு சராசரி ஸ்திரீகள் ஏவாள் இருந்தது போன்று மீண்டுமாய் அத்தியிலைகளுக்கு போய்விட்டார்கள். அத்திகிலை என்பது உண்மையாக மனிதனாலான முறைகளும் அரைக்கால் சட்டைகளும் புகைத்தல் தலைமுடியை வெட்டிக் கொள்ளுதலும் கவர்ச்சியானதாகவும் இருக்கிறது.
What they do it for? To appear to their husband? If they do, then he isn't a son of God. He's a Canaanite. And then, if he's a son of God, he'll tell you, wash your face and put you on some clothes.
அவர்கள் அதை எண்ணத்திற்காக செய்கிறார்கள். அவர்களுடைய புருஷன்மார்களுக்கு காட்சியளிப்பதற்காகவா? அப்படி அவர்கள் செய்தால் அப்பொழுது அவன் ஒரு தேவனுடைய குமாரன் அல்ல. அவன் ஒரு காயினியனாக இருக்கிறான். பின்னர் அவன் ஒரு தேவனுடைய குமாரனாக இருந்தால் உன்னுடைய முகத்தை கழுவிக்கொண்டு ஏதாவது ஆடைகளை நீ அணிந்து கொள் என்று கூறுவான். புரிகின்றதா? சரி.
Now, God in this time, He chose to send His word again for His children. And He chose a prophet. And the word of the Lord come to the prophet.
இப்பொழுது தேவன் இந்த சமயத்தில் அவருடைய பிள்ளைகளுக்காக மீண்டுமாய் அவருடைய வார்த்தையை அனுப்புவதையே அவர் தெரிந்து கொண்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வருகிறது.
And Noah and Enoch. What a beautiful time. And someone, many times people, I know some of the questions they didn't get the answer. They asked that question. Said, Brother Branham, I disagree with you. The precious brother that wrote some of the nicest articles that I'm going to now, Brother, what's that guy's name? We're going to preach far up there now. This next meeting up here in South Pine, or Southern Pine. Parker. Thomas Parker.
நோவாவும் ஏனோக்கும் என்ன ஒரு அழகான பாவனை. யாராவது அநேக சமயங்களில் ஜனங்கள் அந்த கேள்விகளில் சிலவற்றை நான் கவனித்து நான் அதற்கு பதிலளிக்கவில்லை. அவர்கள் அந்த கேள்வியை கேட்டனர். சகோதரன் பிரண்ணாம், நான் உம்மோடு ஒத்துப்போகவில்லை என்றிருந்தது. நான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற அருமையான சில கருத்துரைகளை எழுதிய விலையேறப்பட்ட சகோதரன், அந்த நபரின் பெயர் என்ன, நாம் பிரசங்கிக்கப் போவோமே, இப்பொழுது அங்கே இருக்கிறார். இந்த அடுத்த கூட்டம் அங்கே தென் பைன் அல்லது தெற்கத்திய பைனோ. பார்க்கர், தாமஸ் பார்க்கர்.
He said, there's one thing that I have to disagree with Brother Branham. Said he believes that the church will not go through the tribulation. Said I believe the church goes through the tribulation for purification. What happened to the blood of Jesus then?
அவர், நான் சகோதரன் பிரண்ணாமோடு ஒத்துப்போக முடியாத ஒரு காரியம் இருக்கிறது என்றார். சபை உபத்திரவத்தினூடாக போகாது என்று அவர் விசுவாசிக்கிறேன் என்றார். சபை சுத்திகரிப்பிற்காக உபத்திரவத்தினூடாக போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு என்ன சம்பவித்தது? புரிகின்றதா?
There's no place in any parable or in any word that the church goes through the tribulation.
எந்த ஊமையிலும் அல்லது எந்த வார்த்தையிலும் சபையானது உபத்திரத்திற்குள்ளாக போகின்றது என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் அதை தலை வடுக்கையாக இல்லாதவர்களுக்கு வைக்க வேண்டும். அவர்களுக்கு சீக்கிரத்தில் தொண்டை கரகரப்பாகாது.
There's no place where the church ever goes through the tribulation period. Christ's blood and the fullness of the application of the blood of Jesus Christ cleanses all sin. And why do we have to be purged? We are purged daily. No tribulation.
சபையானது உபத்திரவ காலத்தினூடாக போகிறது என்று ஒரு இடத்திலேயும் இல்லை. கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசுதலின் முழுமையும் எல்லா பாபத்தையும் சுத்திகரிக்கிறது. நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறோம். உபத்திரவம் கிடையாது.
Listen, this is what Jesus said in St. John 5:24. He that heareth my words and believeth on him that sent me hath everlasting life and shall not come to the judgment, but has passed from death unto life. Amen.
கவனியுங்கள், பரிசுத்த யோவான் 5:24 இயேசுவானவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாயத்தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். ஆமேன்.
Enoch, prophet, Noah is a type of the Jews, the remnant, God's servant. And Enoch, the great prophet who prophesied of the Lord coming, was translated, raptured before the flood. Noah was carried through for to preserve seed on the earth.
ஏனோக்கு தீர்க்கதரிசி, யூதர்களுக்கும் மீந்திருப்பவர்களுக்கும் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் நோவா ஒரு பாவனையாயிருக்கிறான். கர்த்தருடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய ஏனோக்கு மறுரூபமாக்கப்பட்டு ஜலப்பிரளயத்திற்கு முன்னதாகவே எடுத்துக் கொள்ளப்பட்டான். பூமியின் மேல் வித்தை பாதுகாப்பதற்காக ஜலப்பிரளயத்தினூடாக நோவா கொண்டு செல்லப்பட்டான்.
Now, God sent his word by his prophet Noah. And when Noah and Enoch began to prophesy, and then just before the flood struck, what happened? Enoch went up, Noah went through.
இப்பொழுது தேவன் அவருடைய வார்த்தையை அவருடைய தீர்க்கதரிசியாகிய நோவாவின் மூலமாக அனுப்பினார். அப்பொழுது நோவாவும் ஏனோக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்க துவங்கினர். பின்னர் ஜலப்பிரளயம் தாக்க துவங்குவதற்கு முன்னர் என்ன சம்பவித்தது? ஏனோக்கு மேலே சென்றான், நோவா ஊடாக
சென்றான்.
புரிகின்றதா? ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கை கவனித்துக் கொண்டிருப்பதுதான் நோவாவின் அடையாளமாயிருந்தது. ஏனோக்கு காணப்படாமற் போனபோது ஜலப்பிரளயம் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நோவா அப்பொழுது அறிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் தன்னுடைய கண்களை ஏனோக்கின் மேல் வைத்துக் கொண்டிருந்தான்.
Now, Satan in this time set up the same system that he did in the Garden of Eden, reasoning against the word of these prophets. Same thing.
இப்பொழுது சாத்தான் இந்த நேரத்தில் ஏதேன் தோட்டத்தில் அவன் செய்ததான அதே ஒழுங்குமுறையை அமைத்தான். அதாவது இந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு எதிராக விவாதிப்பது அதே காரியம்.
Now, Satan set his system up. He had more than one or two people to deal with now. He had billions to deal with.
இப்பொழுது சாத்தான் அவனுடைய ஒழுங்கை அமைத்தான். இப்பொழுது தொடர்பு கொள்வதற்கு ஒன்று அல்லது இரண்டுக்கும் அதிகமான ஜனங்கள் அவருக்கு இருந்தார்கள். அவன் கோடிக்கணக்கானவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது. ஜலப்பிரளயத்திற்கு முற்பட்ட காலத்தில் அதிகமான ஜனங்கள் ஒரு கால இப்பொழுது அங்கு இருக்கிறார்கள். பூமியின் மீது எல்லா இடங்களிலும் அவர்கள் பலகி பெறுகிறார்கள். அந்த நாட்களில் அங்கே அவர்களில் ஒரு மகத்தான பூமியின் ஜனங்கள் இருந்தார்கள். உண்மையாகவே அப்பொழுதை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது.
And now look, Satan, in order not to set up with one with Eve, he's setting up a system. What was it? To combat the word of the Lord that came to the prophets.
இப்பொழுது கவனியுங்கள், சாத்தான் ஒழுங்கின்படியாக ஏவாளோடு அமைத்ததான் அந்த ஒன்றல்ல, அவன் ஒரு ஒழுங்கை அவனுக்கென்று அமைத்துக் கொண்டான். அது என்னவாக இருந்தது? தீர்க்க தரிசிகளிடத்திற்கு வந்ததான கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து போராடுவதற்கு.
You get it? He uses that same old tactic every time. And God stays with his same. The word.
உங்களுக்கு புரிகின்றதா? அவன் ஒவ்வொரு நேரத்திலும் அதே பழைய சூழ்ச்சி முறையை உபயோகிக்கிறான். தேவன் அவருடைய அதே வார்த்தையோடு தரித்திருக்கிறார்.
Here come Noah and Enoch with thus saith the Lord, building away on an ark. Now, notice Satan's system laugh at God's system. Now compare that with today. Holy Lord, what more, see?
தூரத்திலே ஒரு பழையை கட்டிக்கொண்டு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு நோவாவும் ஏனக்கும் இதோ வருகிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள், சாத்தானுடைய ஒழுங்குமுறை தேவனுடைய ஒழுங்குமுறையை சிரித்தது. இப்பொழுது அதை இன்றைய நாளின் பரிசுத்த உரலில் இன்னும் என்னமெல்லாமோ அதனோடு ஒப்பிட்டு பாருங்கள். புரிகின்றதா?
Scoffers, the Bible says. They laugh at God's system. Satan's system laughed at God's system. They thought it didn't stand up to their own science and reason.
பரியாசக்காரர்கள், வேதம் கூறியுள்ளது. அவர்கள் தேவனுடைய ஒழுங்குமுறையை ஏளனம் செய்தனர். சாத்தானுடைய ஒழுங்குமுறையானது தேவனுடைய ஒழுங்குமுறையை எள்ளி நகையாடியது. அவர்களுடைய சொந்த விஞ்ஞானத்திற்கும் விவாதங்களுக்கும் இது நிற்கவில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள்.
Now they said that old fella up there on the hill building a ship. And he says there's some water coming down from up there.
இப்பொழுது அங்கே உயரே மலையின் மேல் அந்த பயணியை கட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த வயதானவன் அங்கே எங்கேயோ உயிரே இருந்து தண்ணீர் வரப்போகிறது என்று அவன் கூறுகிறான்.
Now, we've got the best scientists in the world. Now, they probably have a radar that they can shoot plumb to the moon and what more, and can prove that there is no water there. Now, how's the enemy coming down? Old fellow, you're crazy. But I've got, thus saith the Lord. Built right away.
உலகத்திலேயே மேலான விஞ்ஞானிகளை இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது உண்மையாகவே அவர்களிடத்தில் நேராக சந்திரனுக்கும் மற்றெல்லாவற்றுக்கும் இயக்கக்கூடிய தொலைநிலை இயக்கமான இருந்து அதை அனுப்பி அங்கே தண்ணீர் இல்லை என்று நிரூபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அங்கே இருந்து எப்படி ஏதாவது வர முடியும்? வயோதிபனே, நீ பைத்தியக்காரனாக இருக்கிறாய் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடனே இருக்கிறேன். அப்படியே பேழையை கட்டினான்,
preaching the gospel and building away, and watching Enoch. When he came in the evening, he said, did they take it down there? No, they laughed at me. They threw rotten eggs at me and everything else. Did the same thing up here, but let's pound right away.
சரியாக பேழையின் கதவண்டையில் நின்று கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு கட்டிக்கொண்டு ஏனோக்கை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு சாயங்காலத்தில் அவன் உள்ளே வந்தபோது அங்கே கீழே இருக்கின்ற அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்றான். இல்லை, அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். அவர்கள் என்மேல் அழுகிற முட்டையை எறிந்தார்கள், மற்றெல்லாவற்றையும் செய்தார்கள். இங்கே உயிரையும் அதே காரியத்தை செய்தார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து போவோம்.
Oh, they call me holy roller and everything else, but that's all right. You all gathered in for prayer meeting and went on just the same. See, just exactly the way it's doing today. Because they know they were fortified because they were standing behind, thus saith the Lord.
புரிகின்றதா? ஓ, அவர்கள் என்னை ஒரு பரிசுத்த உருளை என்றும் மற்றெல்லா விதமாகவும் அடைக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் சரி, அவர்கள் எல்லோருமாக ஜபக்கூட்டத்திற்காக ஒன்று கூடி அதே விதமாக தொடர்ந்து சென்றனர். பாருங்கள், சரியாக இன்றைக்கும் அது செய்து கொண்டிருக்கிற விதமாகவே. ஏனென்றால் அவர்கள் அரணாக பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதா என்பதற்கு பின்னாக நின்று கொண்டிருந்தார்கள்.
Now a common ordinary reasoner say, oh, that's nonsense. A woman once said, one time I was, this boy taught Sunday school at the Baptist church. I was preaching up there one night, and I met him downtown. I was on my bicycle downtown, and I met him. He was on a bicycle. He pulled over his side. He said, Billy, I come up to hear you the other night, and said, I was enjoying what you're saying, that woman got the crying and going on all that people saying amen and said I just couldn't stand it. See?
இப்பொழுது பொதுவாக சாதாரணமாக விவாதிப்பவன் ஓ அது அர்த்தமற்றது என்று கூறுவான். ஒரு சமயம் ஒரு ஸ்திரீ கூறினாள், ஒரு சமயம் நான் இந்த பையன் பேப்டிஸ்ட் சபையிலே ஞாயிறு பாடசாலையிலே போதித்தான். ஒரு இரவு நான் அங்கே பிரசங்கித்தேன். நான் அவரை கீழ்ப்பட்டணத்தில் சந்தித்தேன். நான் என் இருசக்கர மிதிவண்டியில் போய்கொண்டிருந்தேன். நான் கீழ்ப்பட்டணத்தில் அவரை சந்தித்தேன். அவரும் ஒரு இருசக்கர மிதிவண்டியில் இருந்தார். அவர் ஒரு ஓரமாய் போய் நின்றார். அவர், பில்லி, அந்த ஒரு இரவு நீர் பேசுவதை கேட்கும்படி நான் வந்தேன். அந்த ஸ்திரீ அழ ஆரம்பிக்கும் வரைக்கும், எல்லா ஜனங்களும் ஆமே என்று சொல்லும் வரைக்கும் நீ கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்றார். என்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றார். புரிகின்றதா?
He said it made shivers on up my back to hear them people, amen, right when you're saying something. I said, brother, didn't affect me like that.
அவர், நீர் சரியாக ஏதாவது கூறிக்கொண்டிருக்கும் போது ஆமென் என்று ஜனங்கள் கூறுவதை கேட்பது அது என்னுடைய முதுகில் நடுக்கம் கொள்ள செய்தது என்று கூறினார். நான் சொன்னேன், சகோதரனே, அந்த விதமா என்னை பாதிப்பதில்லையே என்று.
I said, I said, you don't believe in saying amen and that little shouting and things it's doing? Said, no, I don't believe that. I said, if you'd ever get to heaven, you'd freeze.
நான் சொன்னேன், நான் உனக்கு சொல்லுவேன், நான் அவர்கள் ஆமேன் என்று கூறும் அந்த சிறிய சத்தம் அவர்கள் செய்கின்ற காரியங்களில் உமக்கு விசுவாசம் இல்லையா என்றேன். அவர், இல்லை, நான் அதை விசுவாசிப்பதில்லை என்றார். நான், நீர் எப்பொழுதாவது பரலோகத்திற்கு போக நேர்ந்தால் நீர் விரைத்து போவீர் என்றேன்.
I said, because if that made a shiver run over your back, what's it going to be when the angels are standing before God day and night screaming, holy, 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 yeah. Lord God Almighty, holy, yeah. Holy, holy, well, this is the quietest world you'll ever live in. Right.
நான், ஏனென்றால் அது உங்கள் முதுகில் நடக்கத்தை கூட செய்தானால் அங்கே தேவருக்கு முன்பாக நின்று கொண்டு தூதர்கள் இரவும் பகலுமாய் பரிசுத்தர், 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 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சத்தமிடும் போது அது உங்களுக்கு என்னவாக இருக்கப் போகிறதோ என்று கூறினேன். ஏன், நீங்கள் எப்பொழுதுமே ஜீவிக்கும் மிகுந்த அமைதியான உலகமாக இது இருக்கிறது. அது உண்மை.
In hell there's going to be weeping and wailing. And heaven there's going to be screaming and shouting. So you're in the quietest place you'll ever be right now. So you might as well get used to one place to the other.
நரகத்தில் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கப் போகின்றது. பரலோகத்தில் அங்கே ஆரவாரமும் சத்தமிடுதலும் இருக்கப் போகின்றது. எனவே எப்பொழுதுமே நீங்கள் இருக்கப் போகும் அமைதியான இடத்தில் நீங்கள் சரியாக இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆகையினால் ஒரு இடத்தில் அல்லது மற்றவொன்றில் நீங்கள் அதில் இருக்கும்படி பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.
So I just got to take my choice and get behind God's word, wouldn't you? Just keep pushing it on. It's thus saith the Lord, thus saith the Lord. Just keep pushing on. All right.
எனவே தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாக இருப்பதையே நான் என்னுடைய தெரிந்து கொள்வதாக எடுத்துக் கொள்ள விரும்புவேன். நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்களா? அதிலே தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. கர்த்தர் உரைக்கிறதாவது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அது சரி.
Yeah, it didn't stand up to their scientific specification. And today, when they see the Spirit of God that can discern the thoughts of the heart, as God said so, tell forth and foretell, speak in tongues, interpret all these different gifts, they say that's a telepathy. See?
அவர்களுடைய விஞ்ஞான விளக்க விவரத்திற்கேற்றார் போல் அது நிற்கவில்லை. தேவன் கூறினது போன்று எடுத்து சொல்லுவதும் முன்னறிவிப்பதும் பாஷைகளில் பேசுவதும் இந்த எல்லா வரங்களையும் வியாக்கியானிப்பதும் தேவனுடைய ஆவியினால் இருதயத்தின் நினைவுகளை வகையறுப்பதும் இன்றைக்கு அவர்கள் காணும் பொழுது அது மனித மனோதத்துவம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். புரிகிறதா? அவர்கள் அதை உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அவர்கள், அது செய்யப்பட நாங்கள் காண்கிறோம், ஆனால் அது என்னவென்று உங்களுக்கு தெரியும், அது வெறுமன ஒரு மனித மனோதத்துவமாக இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் அதுவோ கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது.
Jesus said, these signs shall follow them that believe. That's all. How long? To the end of the world.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று இயேசு கூறினார். எனக்கு தேவையானதெல்லாம் அதுதான். எவ்வளவு காலம்? உலகத்தின் முடிவு பரியந்தம்.
They don't stand up to their scientific research. So they laugh at it. And they did the same thing in the days of Noah. Oh yes. It don't stand up to their reason. You can't reason it out. But it's God's word just the same.
அவர்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சிக்கேற்றார் போல் அது நிற்கவில்லை. எனவே அவர்கள் அதை பார்த்து சிரிக்கிறார்கள். நோவாவின் நாட்களில் அவர்கள் அதே காரியத்தை செய்தார்கள். ஓ ஆம், அது அவர்களுடைய வாத ஆதாரத்திற்கு நிற்கவில்லை. உங்களால் அதை விவாதிக்க முடியாது. ஆனால் அது தேவனுடைய வார்த்தையாய் அப்படியே மாறாததாய் இருக்கிறது.
All right, so Satan started his attack upon the Noah group, just like he did in Eden, that each one had to choose by faith.
சரி, எனவே சாத்தான் அவனுடைய தாக்குதலை நோவாவின் கூட்டத்தாரின் மீது ஏதேனில் அவன் செய்தது போலவே செய்தான். ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. மகிமை
that you can by faith believe a denominational lie is to refuse God's word first.
நீ வாங்கின ஏதோ காரியம் அல்ல, ஆனால் விசுவாசத்தினால் உங்களால் அதை செய்யக்கூடிய ஒரே வழி விசுவாசத்தினால் தான். ஒரு ஸ்தாபன பொய்யை ஏற்றுக்கொள்வது என்பது முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை மறுப்பதாக இருக்கிறது.
You're thinking about salvation, this is it. And the only way that you can disbelieve it, you have to put your faith on a counterfeit lie of the devil by reason, instead of believing God's word, that you got to be born again. And when you are, these signs shall follow them to believe.
Amen.
Oh, I love it.
Amen.
That sounds good to me.
நீங்கள் ரட்சிப்பை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் அது. நீங்கள் அதை அவிசுவாசிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அதுதான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பிசாசின் ஒரு போலியான பொய்யின் மேல் விவாதத்தின் மூலமாக வைப்பதாக இருக்கிறது. அதாவது, நீங்கள் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். நீங்கள் அப்படியாகும் பொழுது விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். ஓ, நான் அதை நேசிக்கிறேன். அது எனக்கு நன்மையாக தோன்றுகிறது.
Well, we Presbyterian, I don't care, but God said so.
Amen.
We're bad, I don't care, God said so. See? We're Catholic, God said so. See?
Amen.
Say right like this.
புரிகின்றதா? மற்றவர்கள் என்ன கூறியிருந்தாலும் கவலைப்பட வேண்டுவதில்லை. அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவர் அப்படி கூறியிருக்கிறார், தேவர் அப்படி கூறியிருக்கிறார். இது என்னென்னது என்றால், ஆனால் தேவர் அப்படி கூறியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். நல்லது, நாங்கள் பிரஸ்பிட்டேரியன்கள் என்றால் இறக்க அக்கறை இல்லை, ஆனால் தேவர் அப்படி கூறியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். நாங்கள் பேப்டிஸ்டுகள் என்றால் எனக்கு அக்கறை இல்லை, தேவன் அப்படி கூறியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். புரிகிறதா? நாங்கள் கத்தோலிக்கர் என்றால் தேவன் அப்படி கூறியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். புரிகின்றதா? இதை போன்றே சரியாக
தரித்திருங்கள்.
எங்களுடைய போதகருக்கு அத்தனை பட்டங்கள் இருக்கிறது என்றால், ஆனால் தேவன் அப்படி கூறியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். எங்களுடைய போப்பானவர்கள் இதை பெற்றிருக்கிறார்கள், எங்களுடைய பேராயர்கள் இதை பெற்றிருக்கிறார்கள் என்றால், ஆனால் தேவன் அப்படி கூறியிருக்கிறார் என்று கூறுங்கள். அங்கேயே தரித்திருங்கள். அது உங்களுடைய பாதுகாவலாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டு சுற்றப்பட்டிருக்கிறது.
Yes, sir.
நீங்கள் எப்படி? ஏன்? நீங்கள் வார்த்தையினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அது உண்மை. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அந்த சரீரம் கிறிஸ்துவாக இருக்கிறது. அது சரிதானே? ஆமையா.
By one spirit all baptized into the body of God, then you're baptized into God. You're fortified with God. His word is your fortress. He's a mighty tower.
நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் தேவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையே உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறது. அவர் ஒரு வல்லமையுள்ள துருக்கமாயிருக்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான்.
He's my fortress, my buckle, my shield, my shoes, my hat, my coat, my heart, my all, God, all, all, God.
அவரே என் கோட்டையும், என் பரிசையும், என் கேடகமும், என் பாதரட்சைகளும், என் தலைசீராவும், என் மார்க்கவசமும், என் இருதயமும், என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாய். தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். தேவரே.
Wrapped up in him, dead to the world, rose with him in resurrection. Not I live anymore, but Christ that lives in us.
அவருக்குள் சுற்றப்பட்டு உலகத்திற்கு மறித்து உயிர்த்தெழுதலில் அவரோட கூட எழுந்தும் இருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள்ளாக பிழைத்திருக்கிறார்.
We're looking for the coming of that glad millennium day when the blessed Lord shall come and catch his waiting bride away. Oh, the world is groaning, crying for that day of sweet release when our Savior shall come back to earth again.
Amen.
And the meek shall inherit the earth.
அந்த ஆனந்தமான ஆயிரவிட நாளின் வருகைக்காக நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சோதரிக்கப்பட்ட கர்த்தர் வந்து காத்துக் கொண்டிருக்கும் அவருடைய மனவாட்டியை எடுத்துக் கொள்ளுவார். ஓ உலகமோ, ஏங்கி தவித்துக் கொண்டும் அந்த நாளின் இனிமையான விடுதலைக்காக கதறிக்கொண்டும் இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய இரட்சகர் பூமிக்கு மீண்டுமாக திரும்பி வருவார். அப்பொழுது சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக்
கொள்ளுவார்கள். That's either one.
ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால் தெரிந்து கொண்டாக வேண்டும். நீங்கள் அதை செய்தாக வேண்டும். நீங்கள் இன்றைக்கு பிசாசினுடைய பொய்யை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதாவது இரண்டில் ஒன்று.
Now, we find out. Let's take Noah for just a minute before we leave here. I can imagine Noah. You know, he had some things to go through.
இப்பொழுது நாம் கண்டறிவோம். நாம் இங்கிருந்து போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நோவாவை எடுத்துக் கொள்வோம். என்னால் நோவாவை யூகிக்க முடிகிறது. உங்களுக்கு தெரியும், அவன் சில காரியங்களினூடாக போக வேண்டியதா இருந்தது. அவன் வீதிகளூடாக போய்கொண்டு நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை நான் யூகிக்கிறேன். ஏன் அவர்கள் உனக்கு எப்படி தெரியும் எந்த விதமான ஒரு நியாய தீர்ப்பு?
Has married into the daughters of Cain, and there they are. Look what you become to. You turned from God. You've got your great religious systems. You've got all these things, but God shall strike the earth.
தேவர் இந்த பாவமான தேசத்தை அடிக்கிறார். தேவகுமாரர்கள் காயினின் குமாரத்திகளை மணந்து கொண்டார்கள். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் என்னவாக ஆனீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் தேவனிடத்திலிருந்து திரும்பி விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய மகத்தான மார்கரீதியான ஒழுங்குமுறைகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த எல்லா காரியங்களையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் பூமியை அடிப்பார். பாவம் வயதான மனிதன், அவன் ஒரு விதமானவன், அவனை அப்படியே விடுங்கள். புரிகின்றதா? அவன் ஆனால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். அவன் என்ன கூறிக்கொண்டிருந்தான் என்பதை அவனால் நிரூபிக்க முடிந்தது. ஆனால் அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. புரிகின்றதா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை
உடையவனாயிருந்தான். இப்பொழுது
நாளுக்கு நாள் அவர்கள் சிரித்து பரியாசம் செய்திருக்கலாம். பிள்ளைகள் அவனை பார்த்து ஆஹா என்று கூறியிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நோவா தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே
போனான்.
அவனுடைய குடும்பம் எல்லாம், மனம் மாறினவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருந்தனர். நோவாவை பின்தொடர்ந்ததெல்லாம் நோவாவை விசுவாசித்தது. அது உண்மை.
உலகம்
என்ன கூறினதோ அதை விசுவாசிக்க, அல்லது இந்த வல்லமையான அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்ன கூறினாரோ அதை விசுவாசிக்க அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை அவர்கள் செய்ய வேண்டியதாயிருந்தது.
So he said, now watch, Enoch is going to leave one of these days, church, and when it does, when Enoch goes away, we better get in.
எனவே அவன், இப்பொழுது கவனியுங்கள், இந்நாட்கள் ஒன்றில் சபையே ஏனோக்கு போகப் போகிறான். அப்படி அது நடைபெறும் பொழுது, ஏனோக்கு போகும் பொழுது நாம் உள்ளே போவது மேலாக இருக்கும். நாம் ஏனோக்கு காண முடியாமல் போகும். அவன் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட போகிறான். எனவே நாம் உள்ளே போவது மேலானதாக இருக்கும் என்றான். ஆகையினால் நாட்கள் கடந்து போக போக அவர்கள் கூர்ந்து
கவனித்தார்கள். I'm going to bring it.
கொஞ்சம் கழித்து தேவன், அவருடைய சந்தோஷம் எனக்கு போதுமானதாக கிடைத்தது, அவருடைய நிந்தை எனக்கு போதுமானதாக கிடைத்தது, நான் அதை கொண்டு வரப் போகிறேன்.
Take the animals now, go up there and holler hallelujah about five times and the birds will come flying. All the lions and everything else will come two by two. Holler praise the Lord about four or five times and here they'll come.
மிருகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கே போய் ஹல்லேலூயா என்று சுமார் ஐந்து முறைகள் சத்தமிடு, பறவைகள் பறந்து வந்துவிடும். எல்லா சிங்கங்களும் மற்றெல்லாமும் இரண்டு இரண்டாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நான்கு அல்லது ஐந்து முறைகள் சத்தமிடு, இதோ அவைகள் வரும் என்றார். புரிகின்றதா?
Now, so Noah got ready, and he, all the animals went in, and then Noah himself went in. And so, when he went in, I guess the last thing he said was standing in the door and saying, "It's thus saith the Lord."
Amen.
The last call. That's where we're standing today.
Amen.
At the door of the ark. Christ is that door.
இப்பொழுது எனவே நோவா ஆயத்தமானான், எல்லா மிருகங்களும் உள்ளே சென்றன. பின்னர் நோவா தானே உள்ளே சென்றான். ஆக அவன் உள்ளே சென்ற பின்னர் அவன் கடைசியாக கதவண்டையில் நின்று கொண்டு, அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது, கடைசி அழைப்பு என்று கூறியிருப்பான் என்று நான் யூகிக்கிறேன். அங்கேதான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். சகோதரனே, பேழையின் கதவண்டையிலே கிறிஸ்துவே அந்த கதவாக இருக்கிறார்.
If you take that literally, want to work on it a little bit, take over in Revelations between the Philadelphian and the lady of sin age, he said, "I set a door open before you and you refused it." See?
நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதில் இன்னும் சிறிது கவனிக்க விரும்பினால், வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பிலதெல்பியா சபைக்கும் லவோதிக்கியா சபைக்கும் இடையே அவர், "இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்தேன், நீயோ அதை மறுத்தாய்" என்று கூறினார். புரிகின்றதா?
The hour we're living just before the destruction, an open door, but they wouldn't listen. Now, they're turning outside.
அழிவுக்கு முன்னான அந்த மணி வேளையில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு திறந்த வாசல், ஆனால் அவர்களோ செவி கொடுக்க மாட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அவரை வெளியே
அனுப்பிவிட்டார்கள்.
இப்பொழுது அவன் கதவண்டை நின்று, "வேளையானது சமமா இருக்கிறது, நான் பேசின தேவனுடைய வார்த்தையானது அப்பொழுது நிறைவேறும்" என்று பயங்கரமாக கூறினான். அது உண்மை.
Into the ark he went. And when he went into the ark, you know what? God shut the door. Oh my, nobody had to shut it, God shut it. That was all. The last chance to be saved was gone.
பேழைக்குள்ளாக அவன் சென்றான். அவன் பேழைக்குள்ளாக சென்ற பொழுது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் கதவை அடைத்தார். ஓ என்னே, அதை அடைக்க ஒருவரும் இல்லாதிருந்தனர். தேவன் அதை அடைத்தார். எல்லாம் அவ்வளவுதான். ரட்சிக்கப்படுவதற்கான கடைசி தருணம் போய்விட்டது.
So I'd imagine the kids got arm in arm around that about 500 yard arc there. And the old folks walked in and said, "Well, that old fellow was smothered to death in there." See? So, on making fun of him just the same, made Jerry.
எனவே நான் யூகித்தேன், சிறு பிள்ளைகள் ஒன்றொன்று கரங்களை கோர்த்துக் கொண்டு ஒரு 500 கஜ பேழையை சுற்றி கொண்டனர். வயதானவர்கள் பேழையை சுற்றி நடந்து அந்த வயதானவன் அங்கே மூச்சு திணறி மரித்து போவான் என்றனர். புரிகின்றதா? எனவே தொடர்ந்து அவர்கள் அந்த விதமாகவே பரிகாசம் செய்து ஏளனம் செய்து கொண்டிருந்தனர்.
And you know, every person now listen, maybe this will help you. Listen close. When you take God's word and follow God's word, there's many times that after you've already done all you can do, your faith is put to a test.
உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நபரும் இப்பொழுது கவனியுங்கள். ஒருவேளை இது உங்களுக்கு உதவியா இருக்கலாம். கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்த பின்னர் அநேக சமயங்களில் உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது.
Nobody here but home folks. I'm standing on that ground right now. Right, I don't know what to do. The revival's over, you see. I don't know where the next call is. I'm just standing nervously looking and wondering what's next.
இங்கே நம்முடைய ஜனங்களே இல்லாமல் வேறு யாரும் இல்லை. அங்கே நான் அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். அது உண்மை. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எழுப்புதல் முடிந்து விட்டது. உங்களுக்கு புரிகின்றதா? அடுத்த அழைப்பு எங்கே என்று எனக்கு தெரியாது. கலவரமடைந்த தோற்றத்தில் அடுத்து என்ன என்று வேந்து கொண்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
Noah, when he followed the will of God, God shut the door behind him. But it never rained for 7 more days.
நோவா உள்ளே சென்றான். அவன் தேவனுடைய சித்தத்தை பின்தொடர்ந்து சென்றான். அவருக்கு பின்னாக தேவன் கதவை அடைத்தார். ஆனால் 7 நாட்களுக்கு மழையே பெய்யவில்லை.
Wonder what Noah thought all that time in there. Noah sitting in the ark. The door shut. He thought, just any time, children, you'll hear it. We'll pull the door, the lid up here on top. They's up on the top floor. You know, the animals and on the bottom, the birds in the next, and they was on top.
அங்கே உள்ளே எல்லா நேரத்திலும் நோவா என்ன நினைத்திருப்பான் என்று வைக்கிறேன். கதவு அடைக்கப்பட்டு நோவா பேடைக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன், "பிள்ளைகளே, எந்த நேரத்திலும் நீங்கள் அதை கேட்கலாம். நாம் இங்கே உயரே கதவின் மூடியை இழுத்து பார்ப்போம்" என்று எண்ணினான். உங்களுக்கு தெரியும், அவர்கள் அங்கே மேல் தட்டில் இருந்தார்கள். மிருகங்கள் அடித்தட்டில் இருந்தது, பறவைகள் அதற்கு மேலாக இருந்தது, அவர்கள் அதற்கு மேலாக இருந்தார்கள்.
That sun, oh, in the morning, there'll be something over there, dark, and the rain will come, but the next morning, up come the sun.
அந்த சூரியன், ஓ, காலையில் அங்கே ஏதோ கொஞ்சம் இருள்வது போன்றிருந்தது, மழை வரும் என்று நினைத்தான். ஆனால் அடுத்த காலையில் சூரியன் எழும்பி வந்தது.
Maybe some people are kind of halfway believed, Noah might have went up there, stood around the ark, and said, you know what, that old man might have been right. We better stand here. Well, then they've seen a mistake. God's prophets make no mistake.
Amen.
God's word can't fail.
ஒருகால் நோவாவை அரைவடியாக விசுவாசித்த அந்த விதமான சில ஜனங்கள் அங்கே மேலே சென்று பேழையை சுற்றி நின்று என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை அந்த கிழவன் சரியாக இருக்கலாம், நாம் இங்கே நிற்பது மேலாக இருக்கும் என கூறியிருக்கலாம். நல்லது, அப்படியானால் அவர்கள் ஒரு தவறை கண்டார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசிகள் தவறு செய்வதில்லை, தேவனுடைய வார்த்தை தவறி போக முடியாது. யோனா நினிவேக்கு போனதை குறித்து நான் பிரசங்கிக்க நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். யோனா பின்வாங்கி போனான் என்று அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அவன் அப்படியாகவில்லை. அவன் சரியாக தேவனுடைய சித்தத்தில் இருந்தான், சரியாக அப்படியே அவன் கர்த்தருடைய வார்த்தையுடனாக இருந்தான், அவன் அதில்
நடந்தான்.
இங்கே நோவா, இப்பொழுது பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் சுற்றி பாருங்கள், இதுவரையில் வந்திராத முதல் மேகத்தை நீங்கள் ஆகாயத்தில் காண்பீர்கள், அது காலையில் மேலாக வரும் என்றான்.
Well, the sun come up. Well, maybe by 9 o'clock we'll watch. 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, 12 o'clock, 3, 4, 5, 6. Whew. You shut the door yesterday too.
நல்லது, சூரியன் உயிரே வந்தது. ஒருவேளை 9 மணிக்கு வரலாம், நாம் 9 மணிக்கு கவனிக்கலாம், 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 3, 4, 5, 6. நேற்றும் கூட அவர் கதவை அடைத்தார்
என்றான்.
அவர்களில் சிலர், என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, நான் சகோதரி சூசியோடு அங்கே அவளுடைய மகத்தான சபையில் ஒத்துப்போக போகிறேன், அந்த கிழவன்
பைத்தியமாயிருக்கிறான்.
புரிகின்றதா? அவன் அங்கே உயிரிழப்பை கதவை அடைத்துக் கொண்டு மழை கொட்டப்போகிறது என்கிறான். அதோ அங்கே அவன் உட்கார்ந்திருக்கிறான். பின்னர் அங்கே அதற்கு ஒன்றுமே இல்லை. புரிகின்றதா? சூரியன் நேராக மேலே எழும்பி வந்து அது எப்பொழுதும் செய்வது போன்றே ஊடாக கடந்து போயிற்று. மழை என்று அப்படி ஒரு காரியமே கிடையாது என்றார்கள்.
So then, lukewarm, halfway believers, half-hearted, that's not willing to take God plumb down to the end of the road.
Amen.
Live or die. You see what I mean?
எனவே அவர்கள் வெதுவெதுப்பானவர்கள், அரைவழி விசுவாசிகள், அரைமனதுடையவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், ஜீவிப்பது அல்லது மரிப்பது என்ற பாதையின் முடிவில் இருப்பவர்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
Stand in your fortified condition. Live or die, sink or drown, stay right there just the same.
உங்களுடைய பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் நில்லுங்கள். ஜீவித்தாலும் அல்லது மரித்தாலும், அமிழ்ந்தாலும் அல்லது மூழ்கினாலும், சரியாக அங்கே அந்த விதமாகவே இருங்கள்.
When Abraham, the father of the faithful, pulled out the knife, pulled the hair back on his child's head to cut his throat, he said, I'm persuaded that God's able to raise him up from the dead.
Amen.
The tickle that I feel in my head. He was willing to follow the word of God to the end. You get it?
விசுவாசம் உள்ளவர்களின் தகப்பனான ஆபிரகாம் பட்டயத்தை உருவி அவனுடைய பிள்ளையின் தலைமுடியை பிடித்து பின்னிட்டு இழுத்து அவனுடைய தொண்டையை துண்டிக்க போற போது அவன், நான் அவரை உணரக்கூடிய உருவகத்தில் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று கூறினான். தேவனுடைய வார்த்தையை முடிவு பெறினும் பின்தொடர அவன் சித்தமாயிருந்தான். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அது என்னவாக இருந்தாலும் அக்கறை இல்லை, அங்கேயே தரித்திருங்கள். ஒரு அங்கலம் கூட அதிகமாக போக முடியவில்லை என்பது போன்று எல்லா காரியங்களும் காணப்பட்டாலும் அந்த அங்கலம் கடந்து
போங்கள்.
நீங்கள் அந்த மதிலை முட்டினாலும் அதனூடாக தேவன் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணும் வரைக்குமாய் அங்கேயே நில்லுங்கள்.
First day pass. Second day pass. Third day pass. Fourth, fifth, sixth. You know, Noah had a lot to do.
முதலாம் நாள் கடந்தது, இரண்டாம் நாள் கடந்தது, மூன்றாம் நாள் கடந்தது, நான்காம் ஐந்தாம் ஆறாம் நாள் கடந்தது. உங்களுக்கு தெரியும், நோவா அதிகம் செய்ய வேண்டியதா இருந்தது.
I imagine some of his congregation said, Dad, do you think that we ought to climb out the window and think it's all a mistake? He said, no. No.
அவனுடைய கூட்டத்தாரில் சிலர், தந்தையே, நாம் அந்த ஜன்னல் வழியாகத்தான் ஏறி வெளியே போக வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரா? அதெல்லாம் ஒரு தவறு என்று நினைக்கிறீரா என்று கூறினார்கள் என நான் யூகிக்கிறேன். அவன், இல்லை 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 என்றான்.
Who was that? The Tukino. Amen. Who was that that closed that door? Who was that that done all those things before us? If he's led us this far and shut us in.
Amen.
அவன் தொடர்ந்து, அந்த ஏரோக்கு எடுத்துக்கொண்டு போனது யார்? அந்த கதவை அடைத்தது யார்? நமக்கு முன்பாக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தது யார்? அவர் இது மட்டுமா நம்மை வழிநடத்தி நம்மை உள்ளே அடைத்தார் என்றால் நாம் அவரோடு தரித்திருப்போம் என்று கூறினான்.
That's it, church. If he's brought us up out of the world and let us this far and shut us in with him,
Amen.
With the Holy Spirit all around us, in us and through us, let's follow him on through.
சபையே, அதுதான் இது. அவர் நம்மை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாரேயானால், இது மட்டுமாக வழிநடத்தி இருப்பாரேயானால், அவரோடு நம்மை உள்ளே அடைத்து வைத்திருப்பாரேயானால், நம்மூடாக, நமக்குள்ளாக, நம்மை சுற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவரை தொடர்ந்து பின் செல்வோமாக. அது உண்மை.
The time will come. The time will come. Let the scoffers say what they want to.
நேரமானது வரும், வேளையானது வரும். பரியாசக்காரர்கள், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும்.
Then, on the seventh day, that morning, the people out in the streets had never seen such a thing. Clouds just come up, great roars of thunder, lightning flashing across the skies. By 7 o'clock, great big drops of rain begin to fall for the first time on the face of the earth.
பின்னர் ஏழாம் நாளன்று அந்த காலையில் ஜனங்கள் எல்லோரும் வெளியே வீதிகளில் இருந்தனர். அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கண்டதே இல்லை. மேகங்கள் உயிரே வந்து கொண்டிருந்தது. இடி மகத்தாக முடங்கினது. மின்னல் வானங்களினூடாக பிரகாசித்தது. 7 மணி அளவில் மகத்தான மழையின் பெருந்துளிகள் முதல் முறையாக பூமியின் மீது விழத் துவங்கின.
I imagine the birds were squawking. Every nature was all tore up. Man began to wonder, saying, Get out your scientific instrument. Try your radar.
Amen.
Tell us what this is all about. But it wouldn't work.
Amen.
We never seen anything like it in all of our life.
நான் யூகிக்கிறேன், பறவைகள் சத்தமிட்டன, இயற்கையெல்லாம் கிழிக்கப்பட்டது, ஜனங்கள் ஆச்சரியப்பட துவங்கி, உங்களுடைய விஞ்ஞான கருவிகளை வெளியே கொண்டு வாருங்கள், உங்களுடைய தொலையக்க மாறியில் முயற்சி செய்யுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் என்னவாக இருக்கிறது? ஆனால் அதெல்லாம் கிரியை செய்யாது. எங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் இதை போன்ற எதையும் நாங்கள் கண்டதே இல்லை என கூற துவங்கினர்.
The streams would begin to swell. By the next morning, the rivers, the deep, had broke up.
சுமார் மத்தியான நேரத்தில் ஓடைகள் பெருக்கெடுக்க துவங்கின. அடுத்த நாள் காலையிலே ஆறுகள் ஆழமானது உடைந்திருந்தது.
About the first 3 or 4 days, the waters was all over the streets, the floods. The people were coming up around the yard, beating on the door. Open up!
சுமார் முதல் 3 அல்லது 4 நாட்களில் தண்ணீர்கள் வெள்ளமாய் வீதிகள் முழுவதும் இருந்தது. ஜனங்களோ மேலேறி பழையை சுற்றி வந்து திறவுங்கள் என்று கதவை தட்டிக் கொண்டிருந்தனர். நோவாவோ அலைகளின் மேல் தொடர்ந்து சவாரி செய்து கொண்டிருந்தான்.
She got about 20 something feet, I believe the Bible said, the ark picked up off the ground, began to rock its way along.
பேழை சுமார் 20க்கும் சற்று அதிகமான அடிகள் எழும்பி பேழையானது தரையிலிருந்து மேலே மிதந்து ஆடிக்கொண்டு அதன் வழியாக தொடர்ந்து போக துவங்கினது என வேதம் கூறியுள்ளதை நான் விசுவாசிக்கிறேன்.
They climbed to the highest peak, hung to the highest branch. They screamed and everything that had nostrils to breathe perished. That wasn't in that ark. Everything that breathed died.
அவர்கள் மிகவும் உயரமான மலை உச்சிக்கு ஏறி மிகவும் உயரமான கிளைகள் தொங்கினார்கள். அவர்கள் அலறினார்கள். பேழையில் இருந்தவர்களை தவிர நாசியில் சுவாசமாயிருந்த யாவும் அழிந்தன. சுவாசித்த யாவும் மரித்து போனது.
They could scream for mercy, they could cry, but they had spurned God so many times.
Amen.
So there was nothing to do but bring his justice. And his justice was judgment. Same as he told Eve, the day you eat thereof, that day you die.
அவர்கள் இரக்கத்திற்காக கூக்குரலிட முடிந்தது, அவர்களால் கதற முடிந்தது. ஆனால் அவருடைய நீதியை கொண்டு வருவதை தவிர வேறேதும் இல்லை என்றாகுமட்டாய் அவர்கள் தேவனை அநேக முறைகள் தள்ளிவிட்டிருந்தனர். அவருடைய நீதியே நியாய தீர்ப்பாக இருந்தது. அவர் ஏவாளிடத்தில் இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கூறினது போன்றே.
Now, I want you to notice, we've seen now twice that the word come in conflict with reasons. And now it's come again. Reasoning against the word. Now you can choose.
இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் கண்டிருக்கிறோம், இப்பொழுது நாம் இரண்டு முறை வார்த்தையானது போராட்டத்தில் விவாதங்களோடு வருவதை கண்டிருக்கிறோம். இப்பொழுது அது மீண்டுமாக வார்த்தைக்கு எதிராக விவாதித்துக் கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும்.
Joshua said the same thing. He said, now, if you want to choose to serve the gods that your fathers did before the flood, see, or do you choose to serve the gods of the Amorites whose land you possess?
யோசுவா அதே காரியத்தை சொன்னான். இப்பொழுது நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை உங்களுக்கு வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ளுங்கள், பாருங்கள். அல்லது நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிக்க நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களா?
The fathers before the flood rode through the flood that believed God's word. The Amorites that turned it down, God's give you their land.
நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், அவர்கள் நதியினூடாக சவாரி செய்தார்கள். எமோரியர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். அவர்களுடைய தேசத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
Now if you think it's evil to serve God, choose you this day who you'll serve. But for me and my house, we'll stay right with the Lord.
Amen.
Amen. I like that. The conflict.
இப்பொழுது தேவரை சேவிக்கிறது ஆகாது என்று நீங்கள் நினைத்தால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரோடே தரித்திருப்போம் என்று கூறினான். ஆமேன். நான் அதை விரும்புகிறேன். போராட்டம்.
Notice, the day that the fort was broken in Eden, man went out. Amen. They went out, and the day that they kept the covenant of God in the antediluvian destruction, they went in. They went out of Eden, they went into the ark. And on this third, they go up.
Amen.
Go out, go in, go up.
கவனியுங்கள், ஏதேரில் கோட்டையானது உடைக்கப்பட்ட நாளன்று மனிதன் வெளியே சென்றான். ஆமென். அவர்கள் வெளியே சென்றனர். தேவன் தண்ணீரினால் உலகத்தை அழித்த போது தேவனுடைய உடன்படிக்கை அவர்கள் காத்துக்கொண்ட அந்த நாளன்று அவர்கள் உள்ளே சென்றார்கள். அவர்கள் ஏதேனிலிருந்து வெளியே சென்றனர், அவர்கள் பேழைக்குள்ளாக சென்றனர். இந்த மூன்றாவதில் அவர்கள் உயரே போகிறார்கள். வெளியே சென்றார்கள், உள்ளே சென்றார்கள், உயரே சென்றார்கள்.
ஆமென். I'm going to stand with the Lord. Don't you want to? I want to keep the word of God.
இரண்டு முறைகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தரோடு நிற்க போகிறேன், நீங்களும் கூட நிற்க விரும்ப மாட்டீர்களா? தேவனுடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
Jesus said, as the days of Noah, so shall it be in the coming of the Son of Man. Right against wrong. Light against dark. Life against death. The word against science. That's right.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கூறினார். தவறானதற்கு எதிராக சரியானது, இருளுக்கு எதிராக வெளிச்சம், மரணத்துக்கு எதிராக ஜீவன், விஞ்ஞானத்துக்கு எதிராக வார்த்தை, அது உண்மை.
Scientific research will disprove the word as they think it does, but it don't disprove the word.
விஞ்ஞான ஆராய்ச்சி வார்த்தையை பொய்யென நிரூபிக்கும் அப்படியாக அது செய்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது வார்த்தையை பொய்யென நிரூபிப்பதில்லை.
Satan has his system at work again to get people to misbelieve the word of God. Satan's wrong way of worship, like Cain and like Balaam, they're very religious.
தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் தவறாக விசுவாசிக்கும்படி செய்ய சாத்தான் அவனுடைய ஒழுங்குமுறையை மீண்டும் கிரியையிலே உடையவனாயிருந்தான். சாத்தானுடைய தவறான ஆராதிக்கும் விதம் காயினை போன்று, பிளேயாமை போன்று. அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள்.
Cain was religious. He brought an altar, made an altar, and frankly, Cain was more religious than Abel. Sure was. He done more for the Lord than Abel did. But Abel come in the way of the word. That's all.
காயின் பக்தியுள்ளவனாக இருந்தான். அவன் ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணினான். வெளிப்படையாக பார்த்தால் ஆபேலை காட்டிலும் காயின் பக்தியுள்ளவனாக இருந்தான், நிச்சயமாக இருந்தான். ஆபேல் செய்ததை காட்டிலும் அவன் கர்த்தருக்கு அதிகமாய் செய்தான். ஆனால் ஆபேல் வார்த்தையின் வழியாக வந்தான், அவ்வளவுதான்.
He done more. He built a great denomination. He built a great thing, a great Christian heritage. But you see, he come in the wrong way. It wasn't received. Now, wrong, for it was contrary to the word.
அவன் அதிகம் செய்திருந்தான். அவன் ஒரு மகத்தான ஸ்தாபனத்தை கட்டினான். அவன் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு மகத்தான கிறிஸ்தவ சுதந்திரத்தை கட்டினான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் தவறான வழியில் வந்தான். அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்பொழுது தவறு ஏனென்றால் அது வார்த்தைக்கு முரணாயிருந்தது.
Balaam was just as religious as Moses. He come with the same sacrifice, the same lambs, the same clean animals and everything, and prayed to the same God and offered sacrifice to the same God that Moses did. So he come in the wrong way. See? It was contrary to the word. Like it was in Eden.
மோசேயை போன்று அவ்வளவு பயபக்தி உள்ளவனாய் பிளேயாம் இருந்தான். அவன் அதே பலியோடு, அதே ஆட்டுக்குட்டிகளோடு, அதே சுத்தமான மிருகங்களோடு, எல்லா காரியங்களோடு அவன் வந்தான். அவன் தவறான வழியில் வந்தும் அதே தேவனை நோக்கி ஜபித்தான். மோசே செலுத்தின அதே தேவனுக்கு பலி செலுத்தினான். புரிகின்றதா? ஏதேனில் இருந்தது போன்று அது வார்த்தைக்கு முரணாயிருந்தது.
The word won't mix with modern theory. See? You can't have modern theory. I'm closing. Listen close. The word won't mix with any modern theory. It can't have a theory and have the word. You've got to have the word or the theory. Now, which are you going to believe?
வார்த்தையானது எந்த நவீன தத்துவத்தோடும் கலக்காது. புரிகின்றதா? நவீன தத்துவத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க முடியாது. இப்பொழுது முடிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். வார்த்தையானது எந்த நவீன தத்துவத்தோடும் கலக்காது. அது ஒரு தத்துவத்தையுடையதாயும் வார்த்தையுடையதாயும் இருக்க முடியாது. நீங்கள் வார்த்தையை அல்லது தத்துவத்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எதை விசுவாசிக்கப் போகிறீர்கள்?
If the Bible teaches the baptism is in the name of Jesus Christ, and the church says it's Father, Son, and Holy Ghost, and who you go to believe?
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை வேதம் போதிக்கிறது என்றால் அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருக்கிறது என்று சபை கூறுகின்றது. அப்படியானால் நீங்கள் யாரை விசுவாசிக்கப் போகிறீர்கள்?
If Jesus said you must be born again, and the church says come join, now what are you go to believe?
இயேசுவானவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சபை கூறுகிறது. இப்பொழுது நீங்கள் எதை விசுவாசிக்கப் போகிறீர்கள்?
If Jesus said these signs shall follow them that believe, and the church says you're just a good member, who are you going to believe?
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று இயேசு கூறினார். சபையோ நீங்கள் வெறுமன ஒரு நல்ல அங்கத்தினர் என்று கூறுகிறது. நீங்கள் யாரை விசுவாசிக்கப் போகிறீர்கள்?
If Jesus said the works that I do shall you do also, and the church says days of miracles is past, who are you going to believe?
இயேசுவானவர் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று கூறியிருந்தால் சபையானது அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று என்று கூறுகிறது. நீங்கள் யாரை விசுவாசிக்க போகிறீர்கள்?
You see what I mean? Extend your hour, write down those things. Bringing those different things, how theory is built up a system to counteract the word of God.
Amen.
Now Christians stay behind the word.
Amen.
Yes, sir.
நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? தேவனுடைய வார்த்தையை தோற்கடிக்க எப்படி தத்துவமானது ஒரு ஒழுங்குமுறையை கட்டியிருக்கிறது என்பதை அந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த காரியங்களின் கீழ் இங்கே ஒரு மணி நேரம் என்னால் இருக்க முடியும். இப்பொழுது கிறிஸ்தவர்களே, வார்த்தையின் பின்னால் செல்லுங்கள். ஆமையா?
Wrong way of life. Trying to mix it. Today they take these women that's dressed anyway, take these men if they smoke, drink or anything else, make them deacons and so forth in the church, even pastors.
ஜீவியத்தின் தவறான வழி அதை கலக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த விதத்திலும் உடுத்திருக்கின்ற இந்த ஸ்திரீகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்கள் புகைத்தாலும் குடித்தாலும் அல்லது வேறெந்த காரியமாக இருந்தாலும் அந்த மனிதர்களை எடுத்து அவர்களை டீக்கன்கள் முதலானவர்களாய் போதகர்களாயும் கூட சபையாக்குகிறார்கள். இந்த உடுத்திருக்கின்ற ஸ்திரீகள் அவர்கள் விரும்புகின்ற எந்த விதமாய் உடுத்துகிறார்கள். அவர்கள் உள்ளே கொண்டு வந்த சபையில் அவர்களை சகோதரிகளாக
ஆக்குகின்றனர்.
அதை போன்று நீங்கள் பரலோகத்திற்கு போக ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். நவீன தத்துவத்தோடு அது கலக்காது.
We have two classes today that's professing. Now listen close in closing. We have two classes that's professing to be the bride of Christ. That's right.
எனவே நாம் இன்றைக்கு அதை உறுதியாக கூறிக்கொண்டிருக்கின்ற இரண்டு வகுப்பினரை உடையவர்களாக இருக்கிறோம். முடிக்கையிலே இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறோம் என்று உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிற இரண்டு வகுப்பினர் நமக்கு இருக்கிறார்கள். அது சரியே.
And the Bible speaks there will be two classes. That's right. The wise virgin and the foolish one. Is that right? There's two classes.
இரண்டு வகுப்பினர் இருப்பார்கள் என்று வேதம் பேசுகிறது. அது சரியே. புத்தியுள்ள கன்னிகையும் புத்தி இல்லாத கன்னிகை ஒன்றும். அது சரிதானே. அங்கே இரண்டு வகுப்பினர்கள் இருக்கிறார்கள்.
The church says, we are the church. What are these great evangelistic campaigns? Bring the people into the church. The women continue on with their way of doing. The men continue on with their way of doing.
நாங்கள் தான் சபை என்று சபை கூறுகிறது. அவர்கள் வெளியே சென்று மகத்தான சுவிசேஷ முகாம்கள் நடத்தி ஜனங்களை சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். ஸ்திரீகள் அவர்களுடைய விதமாகவே செய்து கொண்டு தொடர்ந்து போகிறார்கள். புருஷர்கள் அவர்களுடைய விதமாகவே தொடர்ந்து செய்து கொண்டே போகிறார்கள்.
They never change their doctrine. They got it all wrote out and documented and set down and those apostles' creed and certain prayers and all these catechisms and everything that the Methodists and Baptists and Presbyterians and Catholic and all read.
அவர்களுடைய உபதேசத்தை அவர்கள் ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவர்கள் அதையெல்லாம் எழுதி எடுத்து அந்த அப்போஸ்தல கொள்கையை குறிப்பிட்ட ஜபங்களை இந்த எல்லா சபை போதனைகளும் மற்றெல்லா காரியங்களும் இந்த மெத்தடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகள் பிரஸ்பிட்டேரியன்கள் கத்தோலிக்கர் எல்லோரும் ஆதார சான்றாக்கி அமைத்துக் கொண்டு வாசிக்கிறார்கள்.
And they accept that catechism because some great man back behind said that was right. He might have been a great man, he might have been right, but he hasn't got the authority to say that because the Bible is God's authority, it's a written word of God.
அவர்கள் அந்த சபை போதனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் சில மகத்தான மனிதர்கள் அது சரி என்று ஆமோதிக்கிறார்கள். அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்திருக்கலாம், அவன் சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை கூறுவதற்கு அவனுக்கு ஏதும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் வேதமே தேவனுடைய அதிகாரமாக இருக்கிறது. அது தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது.
And any man that adds one thing to it or takes anything from it, the same will be taking his part out of the book of life.
எந்த மனிதனாவது அதனோடு ஒரு காரியத்தை கூட்டினாலும் அல்லது அதிலிருந்து எதையாவது எடுத்து போட்டாலும் அவனுடைய பங்கு ஜீவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்படும்.
That can't be done so. Now, but we have two professing it. One said, well, we're the church. Then said, we're the church.
இப்பொழுது அது செய்யப்பட முடியாது. ஆனால் நமக்கு அதை சொல்லிக் கொள்ளுகின்ற இரண்டு இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் தான் சபை என்று கூறுகின்றனர். இன்னொன்று, நாங்கள் தான் சபை என்று கூறுகின்றது.
All right, the wise and foolish. Both aren't buying it. But did you notice they both had vessels? That's right. They both was virgins, believers. They both had vessels.
சரி, புத்தியுள்ளதும் புத்தி இல்லாததும் இருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா, அவர்கள் இருவரும் பாத்திரங்களை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் இருவரும் கன்னியர்களாய் விசுவாசிகளாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரிடமும் பாத்திரங்கள் இருந்தன.
But Satan is more than a match for us. We know that. We know that Satan is way more than a match for any human being. Don't you never try to do it with your wisdom, outsmart him. You just can't do it.
ஆனால் சாத்தான் நம்மை விட அதிக திறமையான பொருத்தம் உள்ளவனாக இருக்கிறான். நாம் அதை அறிந்திருக்கிறோம். சாத்தான் எந்த ஒரு மானுடனின் ஒரு பொருத்தத்திற்கும் மிகவும் அதிகமானவனாக இருக்கிறான் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய ஞானத்தோடு அதை செய்ய அவனை சாமர்த்தியத்தில் மிஞ்ச நீங்கள் ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். உங்களால் அதை செய்ய முடியாது.
Jesus knew this, so he sent to the church that so Satan would not outsmart them a place to be fortified. He sent him the Holy Ghost. And the church does not claim to be smart. They just claim to believe.
இயேசுவானவர் இதை அறிந்திருந்தார். எனவே சாத்தான் அவர்களை சாமர்த்தியத்தில் மிஞ்சாதபடிக்கு அரணாக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தை அவர் சபைக்கு அனுப்பினார். அவர் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அனுப்பினார். சபையானது சாமர்த்தியம் உள்ளதென்று உரிமை கோருகிறதில்லை. அவர்கள் சரியாக விசுவாசிப்பதாக உரிமை கோருகிறார்கள்.
The preachers can't go out and show you their PHLLQSTD and all these other things. They don't have no great big inauguration times when they're ordained into some ministerial association.
அவர்களுடைய பிரசங்கிமார்கள் வெளியே சென்று அவர்களுடைய PhD, LLD, QUSTD இன்னும் மற்றெல்லா காரியங்களையும் காட்ட முடியாது. அவர்களை ஊழியக்கார சங்கத்திற்குள் நியமனம் செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு மகத்தான பெரிய துவக்க விழா நேரங்கள் இல்லாதிருக்கிறது.
You know, I used to sing a little song. These people may not learn to be our boast of worldly fame. They have all received their Pentecost, baptized in Jesus' name. And they're telling now both far and wide, His power is yet the same. I'm so glad that I can say I'm one of them.
உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சிறிய பாடலை வழக்கமாக பாடுவது உண்டு. இந்த ஜனங்கள் உலக கீர்த்தியை பெருமை பாராட்டவோ அல்லது கல்லாதவர்களாகவோ இருந்திருக்கலாம். அவர்கள் எல்லோரும் அவருடைய பெந்தேகோஸ்தையை பெற்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவருடைய வல்லமை இன்னமும் மாறாதா இருக்கிறது என்று தூரத்திலும் விஸ்தாரத்திலும் அவர்கள் கூறுகிறார்கள். நான் அவர்களில் ஒருவன் என்று கூற நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
Yes, sir. Amen. Yes. They don't have these big things. They don't claim to know anything. They just claim to believe something.
ஆமையா? ஆம். இந்த பெரிய காரியங்கள் அவர்களிடத்தில் இல்லை. எந்த காரியத்தையும் அறிந்துள்ளதாக அவர்கள் உரிமை கோரவில்லை. ஏதோ காரியத்தை விசுவாசிக்கிறோம் என்று சரியாக உரிமை கோருகிறார்கள்.
Jesus sent the Holy Ghost, which is Himself. He said, A little while, and the world seeth me no more. Yet ye shall see me, for I will be in you, be with you, even in you, to the end of the world.
இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார், அது அவர் தாமே. இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உங்களிலும் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று அவர் கூறினார்.
Now, watch. Jesus knew it, so he sent the Holy Ghost to confirm the word.
Amen.
Did you get it?
Amen.
இப்பொழுது கவனியுங்கள். இயேசு அதை அறிந்திருந்தார். எனவே வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கு அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா?
To confirm to those who've taken their refuge behind the word that he is in the word.
புரிகின்றதா? அவர் வார்த்தையில் இருக்கிறார் என்று வார்த்தைக்கு பின்னால் அவர்களுடைய அடைக்கலத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு உறுதிப்படுத்த. புரிகின்றதா?
Let them out there on their life at the system. They say they're crazy. But Jesus sent the Holy Spirit, which is himself, to get it to those that's behind the word, like Abraham's group, to confirm the word before them, to show that he's still the word.
Amen.
See that you've taken the right place. All right.
அவர்களை அங்கேயே வெளியே விடுங்கள். அவர்கள் அந்த ஒழுங்கை பார்த்து நகைப்பார்கள். அவர்கள் அவர்களுக்கு பைத்தியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆபிரகாமின் கூட்டத்தாரை போன்று வார்த்தையின் பின்னாக இருக்கின்ற அவர்களுக்குள்ளாக சென்று அவர்களுக்கு முன்பாக வார்த்தையை உறுதிப்படுத்தவும் அவர் இன்னமும் வார்த்தையாகத்தான் இருக்கிறார் என்பதை காண்பிக்கவும் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அது அவராக இருக்கிறது. நீங்கள் சரியான ஸ்தானத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அது சரிதானே?
Fire is the confirmation of the light coming from the word. They will feel the smart virgin, the wise virgin, had oil in her lamp. And she trimmed her lamp and lit it.
வார்த்தையிலிருந்து வருகின்ற வெளிச்சத்தின் உறுதியாக அக்கினி இருக்கிறது. அவைகள் நிரப்பும். சமர்த்தரான கன்னிகை, புத்தியுள்ள கன்னிகை. அவளுடைய விளக்கில் எண்ணெய் இருந்தது. அவளுடைய விளக்கை ஆயத்தப்படுத்தி அதை கொளுத்தினாள்.
Now what is it? Now the God is the Word. The oil is the Spirit. And the fire is the gospel light of that oil.
Amen.
God said so. See? That's the vessel. All right.
இப்பொழுது அது என்ன? தேவன் வார்த்தையாயிருக்கிறார். எண்ணெய் ஆவியாயிருக்கிறது. அக்கினி அந்த எண்ணெயின் மேலுள்ள சுவிசேஷ வெளிச்சமாயிருக்கிறது. தேவன் அவ்வண்ணமாய் கூறினார். பாருங்கள், அதுதான் அந்த பாத்திரம். அது சரி.
The oil is in the vessel and the fire burning it shows that it's reflecting the light of what the Word said. See? That's a reflection.
எண்ணெய் பாத்திரத்தில் இருக்கிறது, அதில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி வார்த்தை என்ன கூறியுள்ளதோ அதனுடைய வெளிச்சத்தை அது பிரதிபலிக்கிறது என்பதை காட்டுகின்றது. புரிகின்றதா? அதுதான் பிரதிபலிப்பு.
Now, that wise virgin could do that. But that other foolish virgin was on the outside, had no oil. And they couldn't reflect nothing but just their church and their denomination, see?
இப்பொழுது அந்த புத்தியுள்ள கன்னிகையால் அதை செய்ய முடிந்தது. ஆனால் அந்த மற்றவர்கள், புத்தி இல்லாத கன்னிகை, புறம்பாக இருந்து எண்ணெய் இல்லாமல் இருந்து அவர்களுடைய சபையையும் அவர்களுடைய ஸ்தாபனத்தையுமே அன்றி அவர்களால் வேறொன்றையும் பிரதிபலிக்க முடியவில்லை. புரிகின்றதா?
Now you say the word, you said the word was spirit. Yes, sir. God said my word is spirit. That's right.
இப்பொழுது வார்த்தை ஆவியாயிருந்தது என்று கூறினீரே, என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆமையா, என் வார்த்தை ஆவியாயிருக்கிறது என்று தேவன் கூறினார். அது உண்மை.
The true bride must be unified by the word. Now remember, if she is a part of Christ, she has to be the word of Christ.
உண்மையான மனவாட்டி வார்த்தையினால் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவள் கிறிஸ்துவின் ஒரு பாகமாயிருந்தால் அவள் கிறிஸ்துவின் வார்த்தையாயிருக்க வேண்டும்.
And order to be the word of Christ, you have to be baptized into Christ.
Amen.
And when you're in Christ, you believe Christ, and Christ is the word.
Amen.
Amen. Amen.
ஒழுங்காக கிறிஸ்துவின் வார்த்தையாயிருக்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.
Do you believe it?
Amen.
Do you love him?
Amen.
Will you serve him?
Amen.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமேன். நீங்கள் அவரை சேவிக்கிறீர்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன்.
He's the light of the world.
Amen.
He's the joy of our heart.
Amen.
He's the power of our life.
Amen.
Amen. The bride must be unified together by the word.
Amen.
My sheep hear my voice. And this is his voice on printed word.
அவர் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறார். அது உண்மை. ஆமேன். அவர் நம்முடைய இருதயத்தின் சந்தோஷமாயிருக்கிறார். ஆமேன். அவர் நம்முடைய ஜீவனின் வல்லமையாயிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். மனவாட்டி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தையினால் ஒன்று சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இது அச்சடிக்கப்பட்ட வார்த்தையின் மேலுள்ள அவருடைய சத்தமாயிருக்கிறது.
All right. Unified by the word. She makes herself ready, not with the regular creed.
சரி, வார்த்தையினால் ஒன்று சேர்க்கப்பட்டு அவள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். வழக்கமான கோட்பாடுகளோடு அல்ல.
Like Esther. When Esther was to be chosen to stand before the king, she didn't adorn herself with all the things, but she adorned herself with a sweet, meek spirit.
எஸ்தரை போன்று ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவள் எல்லா காரியங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவள் தன்னை ஒரு இனிமையான சாந்தமான ஆவியினால் அலங்கரித்துக் கொண்டாள்.
That's what the bride is adorning herself with. With all of the fruits of the Spirit following it.
அதனால்தான் மனவாட்டி அதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற ஆவியின் கனிகளோடு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள்.
What's he got? Assembling together in the fellowship of the Word.
Amen.
Fellowship of the Word. That's right.
அவள் என்ன பெற்றுக் கொண்டாள்? வார்த்தையின் ஐக்கியத்தில் ஒன்று சேர்ந்து கூடி வருகிறதை. ஆமேன். வார்த்தையின் ஐக்கியம், அது உண்மை.
Fellowshipping. Sitting together in heavenly places in Christ Jesus tonight. One accord, one place, one spirit, one mind, one hope, one God, Amen. One purpose.
Amen.
See? Amen. There you are.
ஏகமனதாய்
ஒரே இடத்தில் ஒரே ஆவியில் ஒரே சிந்தனையாய் ஒரே நம்பிக்கையாய் ஒரே தேவனாய் ஒரே நோக்கமாய் இன்றிரவு கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆமென். புரிகின்றதா? அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள்.
Every time the Bible says anything, we say, Amen. Yeah. Punctuating every word with Amen.
வேதாகமம் எந்த காரியத்தையாவது ஒவ்வொரு முறையும் கூறும் பொழுது நாம் ஆமேன் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையோடு ஆமேன் என்று உறுதிப்படுத்தும் குறிகளை இட்டுக் கொண்டிருக்கிறோம்.
Jesus Christ saying yes, never. Amen. Repent, be baptized in Jesus Christ. Amen. Everything is Amen. 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 Right on down, see. And fellowship.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். ஆமேன். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன். பாருங்கள், எல்லா காரியமும் அப்படியாய் தொடர்ந்து பாருங்கள். ஐக்கியத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
Fruits of the Spirit. What she got? What is the fruit of the Spirit? Joy. Joy of her heart, knowing that he's coming soon. Amen. Amen. Amen.
அவள் என்ன பெற்றுக் கொண்டாள்? அவளுடைய ஆவியின் கனிகள். ஆவியின் கனி என்றால் என்ன? சந்தோஷம். அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை அறிந்த அவளுடைய இருதயத்தின் சந்தோஷம். ஆமென், ஆமென், ஆமென். ஆம்.
Peace of mind. What? Peace of mind. Peace of mind. No what? No matter what comes or what goes. Let the ship rock. Let the storms come. Let the lightning flash. The thunder roar. Whatever takes place, don't make it any difference.
சிந்தையின் சமாதானம். ஏன்? சிந்தையின் சமாதானம். சிந்தையின் சமாதானம் என்னவென்று தெரியுமா? என்ன வந்தாலும் அல்லது என்ன போனாலும், படகு ஆடினாலும், புயல்கள் வந்தாலும், மின்னல்கள் மின்னினாலும், இடி முழங்கினாலும், என்ன சம்பவித்தாலும் கவலை இல்லை. அது ஒரு சிறு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. அணுகுண்டுகள் விழலாம், நீங்கள் பாறைகளில் பாதுகாவலிடம் கட்டலாம், குண்டிற்கு பாதுகாவலிடம் கட்டலாம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் அவளோ இன்னமும் ஆமேன், ஆமேன், ஆமேன் என்றே
கூறிக்கொண்டிருக்கிறாள்.
ஏன் அவள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாள்? என்ன, எதனால் அவள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாள்? வார்த்தையில். என்ன? மாம்சமான வார்த்தையில். நமது மத்தியில் வாசமாக இருந்து கொண்டு, நமது மத்தியில், நம்முடைய கூடிவருதலில் அவர் அசைகின்றதை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். புரிகின்றதா? அங்கே அவர் இருக்கிறார். ஆகவே அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? ஆமேன்.
Let the conflict go on. I've anchored my soul in a haven of rest. The sail of the wild sea is the war. The tempest may sweep over the wild stormy deep, but in Jesus
போராட்டம் தொடரட்டும். இனி கடூரமான சமுத்திரங்களில் பிரயாணம் செய்யாதபடி என்னுடைய ஆத்மாவை நான் பரலோகத்தின் கைப்பாறுதலுக்குள் நங்கூரமிட்டிருக்கிறேன். காட்டுத்தனமான புயலின் ஆழத்தின் மேலாக சூறாவளி காற்று வாரிக்கொள்ளலாம், ஆனால் இயேசுவில் நான் என்னென்றைக்கும்
பாதுகாவலாயிருக்கிறேன்.
நீங்கள் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், பின்னர் அவருடைய வார்த்தையை மறுக்கிறீர்கள். ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. அவருடைய சொந்த வார்த்தைக்கு அவர் எப்பொழுதும் ஆமேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் உண்மை, சரிதானே?
Assembling for fellowship, joy, one of the fruits of the Spirit, peace of mind, and faith in the Word. Peace, joy, faith, long suffering, patience, gentleness.
ஐக்கியத்திற்காக ஒன்று கூடி வருதல், சந்தோஷம், ஆவியின் கனிகளில் ஒன்று, சிந்தையில் சமாதானம், வார்த்தையில் விசுவாசம், சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை, பொறுமை, தயவு.
Faith. What kind of faith? What kind of way you using your faith to fight the conflict? Are you going to use your faith on some theory, on some reasoning, something?
விசுவாசம். எந்த விதமான விசுவாசம்? போராட்டத்தில் போராட எந்த விதமான வழியில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை உபயோகிக்கிறீர்கள்? உங்களுடைய விசுவாசத்தை ஏதோ தத்துவத்தின் பேரிலோ, ஏதோ விவாதத்தின் பேரிலோ, ஏதோ காரியத்தின் பேரில் நீங்கள் உபயோகப்படுத்தப் போகிறீர்களா?
Is that reasonable if the most of people come to this church? Isn't this the big church? No, sir, it isn't.
அதிகமான ஜனங்கள் இந்த சபைக்கு வருகிறது போதுமானது இல்லையா? இது பெரியதான சபையாக இல்லையா? இல்லையா, அது அல்ல.
If that church don't preach every word of that Bible there and amen to every word of it, believe every sign, every wonder, and see them working out among them, I get away from it. No matter how big or little. See?
வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த சபையானது பிரசங்கிக்கவில்லை என்றால், அதன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் கூறாமல் ஒவ்வொரு அடையாளத்தையும் ஒவ்வொரு அற்புதத்தையும் விசுவாசித்து அவைகள் அவர்கள் மத்தியில் கிரியை செய்கின்றதை கண்டாலும், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் கவலையில்லை, நான் அதில் நின்று விலகி போய்விடுவேன். புரிகின்றதா?
Faith, love, joy, peace and faith in the word. So let Satan set up his guns. We've anchored.
விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், வார்த்தைகள் விசுவாசம். எனவே சாத்தான் அவனுடைய துப்பாக்கிகளை பொறுத்தட்டும், நாமோ நங்கூரமிடப்பட்டிருக்கிறோம். ஆமென்.
We don't claim to be great people. We are not great people in the sight of the world. We are humble people, peasants. We don't care for the world's riches.
நாம் மகத்தான ஜனங்களாக இருக்கிறோம் என்று உரிமை கோரவில்லை. உலகத்தின் பார்வையில் நாம் ஒன்று மகத்தான ஜனங்கள் அல்ல. நாம் தாழ்மையானவர்கள், குடியானவர்கள். நாம் உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக அக்கறை கொள்வதில்லை.
My friend and I started preaching this gospel. It's getting late, so I'm going to quit. Look, for the night.
என் நண்பனே, இன்றிரவு நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கினேன். நேரமாய் கொண்டே போகிறது. எனவே இன்றிரவுக்கானதை நான் நிறுத்திவிட போகிறேன்.
We started preaching about 30 years, something, 31 years ago, about 1930, 31, somewhere along in there. I started preaching the gospel. Preached the same message. Never changed from it because it's the truth. Just stay right with it.
சுமார் 30 வருடங்கள் ஏதோ அல்லது 31 வருடங்களுக்கு முன்பிருந்து நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்க துவங்கினோம். சுமார் 1930-31 அப்போதிலிருந்து நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கினேன். இதே செய்தியை பிரசங்கித்தேன். அதிலிருந்து ஒருபோதும் மாறினதே கிடையாது. ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது. அதனோடு அப்படி தரித்திருங்கள்.
Now tonight, I'm a middle-aged man, 53 years old, grandpa. I love him more than I did back there because I've seen him in more trials and fights.
இப்பொழுது இன்றிரவு நான் ஒரு நடுத்தர வயதுள்ள மனிதனாக 53 வயதுள்ள பாட்டனாக இருக்கிறேன். அங்கே அந்த நாட்களில் நான் அவரை நேசித்ததை காட்டிலும் நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன். ஏனென்றால் அதிக சோதனைகள், போராட்டங்களின் போது நான் அவரை அதிகமாக கண்டிருக்கிறேன்.
And I've seen when I come to the place where it was so tempting when I said something like no in art this will be. Now watch, oh mercy. God, what it will be. Stay there. It will be.
Amen.
The sun passes on. It will be.
Amen.
Why, you know, Brother Branham, God said so. It will be. It has to be. God said so.
அவ்வளவு சோதனையாக இருக்கின்ற கட்டத்திற்குள் நான் வரும்பொழுது நோவா பேழையில் இருந்ததை போன்று இது இருக்கும் என்று நான் ஏதாவது காரியத்தை நான் கூறும்போது நான் அவரை கண்டிருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள். ஓ கிருபை தேவரே, என்ன அது இருக்கும். அங்கேயே தரித்திருங்கள். அது இருக்கும். சூரியன் மேலே கடந்து போகிறது. அது அப்படியா இருக்கும்? ஏன், உங்களுக்கு தெரியுமே சகோதரன் பிரணாம், தேவன வண்ணமாய் கூறியிருக்கிறார். அது அப்படியா இருக்கும்? அது இருந்தாக வேண்டும். தேவன வண்ணமாய் கூறியிருக்கிறார்.
So I've anchored my soul in a haven of rest. In Jesus I'm safe evermore. Whatever what comes or goes, let's take it in that manner. Now let's bow our heads to give thanks to him.
எனவே ஒரு பரலோக இளைப்பாறுதலில் என்னுடைய ஆத்மாவை நான் நங்கூரமிட்டிருக்கிறேன். நான் இயேசுக்குள்ளாய் எப்பொழுதும் பாதுகாவலாயிருக்கிறேன். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் நாம் அதை அந்த விதமாக எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி அவருக்கு நன்றியை செலுத்துவோமாக.
Is there someone here tonight who doesn't know him and hasn't anchored like that? You've never taken your great stand with the word of God. And you'd say, Brother Branham, I'm going to lift up my hand and say, remember me in prayer.
அந்த விதமாக நங்கூரம் பாச்சப்படாமலும் அவரை அறியாதவர்களுமாய் யாராவது இன்றிரவு இங்கு இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையோடு உங்களுடைய மகத்தான முடிவை ஒருபோதும் நீங்கள் எடுக்காமல் இருந்து நீங்கள், சகோதரன் பிரணாம், நான் என்னுடைய கரத்தை உயர்த்தப் போகிறேன், என்னை ஜபத்தில் நினைவு கூறுங்கள் என கூறுதல்.
I have never taken a stand like that, that I trust God no matter what come to pass. I take his word no matter what anybody said or done. I still believe his word. I want you to pray for me, Brother Branham.
என்ன சம்பவித்தாலும் கவலை இல்லை, நான் தேவனையே நம்பியிருப்பேன் என்று அதை போன்ற முடிவை நான் ஒருபோதும் எடுத்ததே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அல்லது செய்தாலும் கவலை இல்லை, நான் அவருடைய வார்த்தையை எடுத்துக் கொள்வேன். நான் இன்னமும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சகோதரன் பிரணாம், நீர் எனக்காக ஜபிக்க நான்
விரும்புகிறேன்.
போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய முடிவை எடுத்திருக்கிறேன். நான் இன்னமும் என்னுடைய முடிவை எடுக்கவே இல்லை. தேவனுடைய பக்கமாக வார்த்தையோடு நான் அதை எடுக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
How many then has already took your stand and standing behind the word of the Lord? Raise your hand. Say, I'm so thankful that I did. God bless you. 100%. Praise be God. Even little children raising up their hands.
அப்படியானால் உங்களுடைய முடிவை ஏற்கனவே எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னால் எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் அதை செய்ததற்காக நான் மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 100%. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளும் கூட அவர்களுடைய கரத்தை மேலே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
என்ன with the presence of the Spirit here, vindicating, proving to us, like they did in the early days, the same gospel, the same signs, the same wonders, the same God, the same word, bringing the same things to pass.
Oh, இது மட்டும் உண்மையா இல்லை என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் வார்த்தையினால் அரணாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையினால் அரணாக காக்கப்பட்டு ஆரம்ப நாட்களில் அவர்கள் செய்தது போன்று இங்கே ஆவியானவரின் பிரசன்னத்தோடு ரூபகாரப்படுத்திக் கொண்டும் நமக்கு நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறது. அதே சுவிசேஷம், அதே அடையாளங்கள், அதே அற்புதங்கள், அதே தேவன், அதே வார்த்தை, அதே காரியங்களை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருகிறது.
People standing up, the Spirit falling upon people to, with the gift of prophecy, prophesies. One will stand, Spirit fall upon them to speak in tongues. They'll speak in tongues, hold their peace, and another will interpret it, and it shall come to pass. Oh my.
ஜனங்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசன வரத்தோடு, தீர்க்க தரிசனங்களோடு ஜனங்களின் மேல் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் எழும்பி நிற்பான், பாஷைகளில் பேசும்படி ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறது. அவர்கள் பாஷைகளில் பேசி அமைதியாயிருப்பார்கள். இன்னொருவன் அதை வியாக்கியானிப்பார். அது நிறைவேறதற்குள் வரும். ஓ
என்ன,
ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து நம்முடைய ஜீவியங்களை மாற்றுகின்ற பரிசுத்த ஆவியின் நம்முடைய மகத்தான வல்லமைகளை கண்டு அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை புதிய சிருஷ்டிகளாய் ஆக்குகிறது. எப்படியாய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Heavenly Father, it's so good to be assembled with this group of your children tonight. These who are sojourning down here in Clarksville.
பரலோக பிதாவே, இங்கே கிளார்க்ஸ்வில்லில் பரதேசிகளாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய இந்த கூட்டத்தோடு கூடி வந்திருப்பது மிகவும் நன்மையாயிருக்கிறது.
So glad to see this church moving on, to see the pastor, not one disbeliever in the midst of the people, all of them in the refuge. Oh, how we thank thee for that, Father.
இந்த சபையானது தொடர்ந்து அசைவதை காணவும் போதகரை காணவும் ஜனங்கள் மத்தியில் விசுவாசமற்ற ஒருவரும் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் அடைக்கலத்திற்குள் இருக்கின்றதை காணவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஓ பிதாவே, அதற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம்.
I'm thinking about a little antelope one time. He'd got out of the refuge and the hounds was after him and he was running for dear life.
ஒரு சமயத்தில் நான் கண்ட ஒரு சிறிய மானை குறித்து நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மானை நோக்கி வேட்டை நாய்கள் எழும்பினது. அது தன்னுடைய மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தது. அருமையான ஜீவனுக்காக அது ஓடிக்கொண்டிருந்தது.
And when he came to the fence where the refuge was, he hurdled the fence and so happy he snorted and turned around and looked at those hounds.
அது தன்னுடைய அடைக்கல இடத்தின் வேலையண்டை வந்ததும் அந்த வேலையை தாண்டி மிகவும் சந்தோஷமாயிருந்தது. அது மூக்கின் சீரலோடு அப்படியே சுற்றி திரும்பி அந்த வேட்டை நாய்களை நோக்கி பார்த்தது. ஏனென்றால் அது பாதுகாவலாயிருந்தது.
They could not climb the fence. It wasn't built that way. If they touched the fence, they'd be knocked back with electrical shock.
அவைகளால் அந்த வேலையில் ஏற முடியாதிருந்தது. அவைகள் அந்த விதமாய் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவைகள் அந்த வேலையை தொட்டால் அவைகள் மின்சார அதிர்ச்சியால் அப்படியே திருப்பி அடிக்கப்படும்.
That's the way we are, Lord. When we get behind the defense of God's word, the electrical power of the Holy Spirit stands our enemy off. He cannot hurdle the fence. He's not made that way.
கர்த்தாவே, நாங்கள் அந்த விதமாகத்தான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு பின்னாக நாங்கள் போகும்போது பரிசுத்த ஆவியின் மின்சார வல்லமை எங்களுடைய சத்துருவை விலக்கி நிற்க வைக்கிறது. அவன் அந்த வேலையை தாண்ட முடியாது. அவன் அந்த விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கவில்லை.
Father, we thank thee that thou hast made us so that we could jump for safety, Lord, into Christ Jesus. We're so glad, Lord, safe evermore.
பிதாவே, நாங்கள் பாதுகாப்பிற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் குதிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை உண்டாக்கியிருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்புக்குள் இருக்கிறதற்காக கர்த்தாவே நாங்கள் மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறோம்.
We pray now that you'll bless this little church, its pastor, its loved ones. Bless all that's here tonight. Bless every minister.
இந்த சிறிய சபையையும் அதனுடைய போதகரையும் அதனுடைய அன்பார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். இங்கிருக்கின்ற யாவரையும் இன்றிரவு ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆசீர்வதியும்.
We pray for our precious and most noble brother Neville. And now, as yesterday, Satan would try to pull him from the scene, smashing him into that car. And he would try to do something bad, but you was there on the scene.
எங்களுடைய விலையேறப்பட்ட மிகுந்த பெருந்தன்மையான சகோதரன் நெவிலுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இப்பொழுது நேற்றைய தினத்தை போன்று சாத்தான் காற்றிலிருந்து அவரை இழுத்து அந்த மோட்டார் வாகனத்திற்குள் அவரை நசுக்க முயற்சிக்கலாம், ஏதாவது மோசமானதை செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் நீர் அங்கே காட்சியில் இருந்தீர்.
God, he tried to take me the other day down to the rifle range, but you was there on the scene. Tried to take Brother Willard Crace when he slammed into that pole, but you were there on the scene.
தேவனே, அன்று நாள் அவன் அந்த துப்பாக்கி சுடும் இடத்தில் என்னை எடுக்க முயற்சித்தான், ஆனால் நீர் அங்கே காட்சியில் இருந்தீர். சகோதரன் வில்லார்ட் கேட்ஸ் அந்த கம்பத்தில் மோதின போது அவரை எடுக்க முயற்சித்தான், ஆனால் நீர் அங்கே காட்சியில் இருந்தீர்.
Oh, it's so good to know you. As the poet once said, 'Tis so sweet to trust in Jesus. Just to take him at his word, just to rest up on the promise, just to know, thus saith the Lord.
Oh, உம்மை அறிந்திருப்பது அவ்வளவு நன்மையா இருக்கிறது. ஒரு சமயம் புலவன் கூறினது போன்று இயேசுவில் நம்பிக்கையா இருப்பது, சரியாக அவருடைய வார்த்தையின்படியாய் அவரை எடுத்துக் கொள்வது, உறுதியாக அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் சார்ந்திருப்பது, முற்றிலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அறிந்திருப்பது, அது அவ்வளவு இனிமையா இருக்கிறது.
How we thank thee for this. Bless our souls. Forgive our sins. Heal the sickness, Lord, that dwells among us.
இதற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றியா இருக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாக்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற வியாதிஸ்தர்களை கர்த்தாவே சுகப்படுத்துவீராக.
We know that these old mortal bodies are feeble and they're rocking under the impact of sickness. And we pray that you will keep us well to preach the gospel. Let us live many happy years if Jesus tarries.
இந்த பழைய அழிந்து போகிற சரீரங்கள் பலவீனமானவைகள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வியாதியின் பாதிப்பின் கீழ் அவைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க நீர் எங்களை சுகமாய் வையும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். இயேசுவானவர் வர தாமதிக்குமே ஆனால் நாங்கள் அநேக சந்தோஷமான வருஷங்கள் ஜீவிப்போமாக.
And may we all be ready for the rapture, all in the ark of safety in Christ Jesus by one spirit, baptized in there up on the upper floor where we can see the light of the gospel shining in and punctuate every word with amen.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரே ஆவியினால் அங்கே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களாய் எல்லோரும் பாதுகாப்பின் பேழைக்குள்ளாக சுவிசேஷத்தின் வெளிச்சம் பிரகாசிப்பதை நாங்கள் காண முடிந்தவர்களாய் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமென் என்று நிறுத்தக் குறுகிட்டு கூறும்படி மேல்தளத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக நாங்கள் யாவரும் ஆயத்தமாயிருப்போமாக. இதை அழியும் கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை காத்துக் கொள்ளும். அவர்களை உம்முடைய கிரீடத்திற்கான கற்களாக இயேசுவின் நாமத்தில் நான் உரிமை கோருகிறேன் கர்த்தாவே,
ஆமென். Oh, the word sometimes is cutting, but we love it that way. The word of God said, Hebrews 4, is sharper than a two-edged sword. It cuts off everything. Two ages, coming and going.
இப்பொழுது நாம் அறிந்துள்ளபடியாக சில நேரத்தில் வார்த்தை வெட்டி கொண்டிருக்கிறது, ஆனால் நாம் அந்த விதத்தை விரும்புகிறோம். எபிரேயர் 4 அதிகாரம் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறது. போகின்றதும் வருகின்றதுமான எல்லா காரியத்தையும் இருபுறம் கருக்கானதால் அது வெட்டுகிறது.
And it's also more powerful, more quicker, cutting even to the center, into the marrow of the bone, and discerns the thoughts
in the intents of the heart. What is it? The word. The word. See?
அது அதிக வல்லமை உள்ளதாகவும் ஜீவனுள்ளதாயும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது என்ன? வார்த்தை. வார்த்தை புரிகிறதா?
And now, after we've had a real cutting, hard message, did you enjoy it?
Amen.
Yes, sir. The conflict.
இப்பொழுது நாம் ஒரு உண்மையான வெட்டுகின்ற கடினமான செய்தியை பெற்ற பிறகு நீங்கள் அதை கேட்டு மகிழ்ந்தீர்களா? ஆமையா, போராட்டம்.
Aren't you glad you're 45 tonight? It builds faith and strength and hope to the church. Oh, on Christ the solid rock I stand, all other ground is sinking sand.
இன்றிரவு நீங்கள் அரணாக்கப்பட்டிருப்பதற்காக சந்தோஷமாக இல்லையா? அது சபைக்கு விசுவாசத்தையும் பலனையும் நம்பிக்கையையும் கட்டுகிறது. ஓ, நான் கிறிஸ்துவாகிய உறுதியான பாறையின் மேல் நிற்கிறேன். மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலாக இருக்கிறது.
Now, let's just worship him for about 2-3 minutes, will you? Let's just close our eyes. Raise our hands. Sister dear, give us a chord. I love him, will you?
இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்கு நாம் அவரை ஆராதிப்போமாக. செய்வீர்களா? நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. அருமையான சகோதரியே, நான் நேசிக்கிறேன் என்ற பாடலின் சுருதியை எங்களுக்கு கொடுங்கள். அதை குறிப்பீர்களா? நான் அதை தொடங்குவேன்.
Just lose yourself now. Worship.
நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது உங்களை லகுவாக்கிக் கொண்டு ஆராதியுங்கள். ஏனென்றால் முதலாவது அவர் என்னை நேசித்து கல்வாரி மரத்தின் மேல் ரட்சிப்பை கிரயம் கொடுத்து வாங்கினார். இப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து ஒருவர் இன்னொரு கரத்தை குலுக்குவோமாக.
Was Calvary his Kadesh Barnea? What did he do? Go up there and said, "Man lives after death. I'll prove it to you."
கல்வாரி என்னவாக இருந்தது? அவருடைய காதேஸ் பர்னியாவாக இருந்தது. அவர் என்ன செய்தார்? அங்கே உயிரே சென்று மனிதன் மரணத்துக்கு பின்னர் ஜீவிக்கிறான், நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்றார்.
Goes up there to Kadesh Barnea, took the judgment of us all. Calvary died for our sins and crossed the river of death.
அங்கே உயிரே காதேஸ் பர்னியாவுக்கு சென்று நம் எல்லோருடைய நியாய தீர்ப்பையும் எடுத்துக் கொண்டார். கல்வாரி நம்முடைய பாவங்களுக்காக மறித்து மரணமாகிய ஆற்றை கடந்து சென்றார்.
On that third day he come back. The stone rolled back down the hill and he walked out alive.
அந்த மூன்றாம் நாளன்று அவர் திரும்பி வந்தார். மலையிலிருந்து கல் கீழே உருட்டப்பட்டது. அவர் ஜீவனுள்ளவராய் வெளியே நடந்தார்.
Some of them said he's a spirit, said feel me. As the spirit got flesh and bones like I have, said you got anything to eat?
அவர்களில் சிலர், அவர் ஒரு ஆவியா இருக்கிறார் என்றனர். அவரோ, என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டா இருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்றார். புசிக்கிறதற்கு ஏதாக இங்கே உண்டா என்றார்.
They said we got some honeycomb bread down here, I guess, and some fish. Said let's have a piece of it, and they took and eat it. And he said, you see, a spirit don't eat like I.
அவர்கள், நாங்கள் இங்கே தேன் கூட்டு துணிக்கையையும் நான் யூகிக்கிறேன், மீனையும் வைத்திருக்கிறோம் என்றார்கள். அதில் ஒரு துண்டை நாம் புசிப்போமாக என்றார். அவர்கள் அதை எடுத்து புசித்தனர். அவர், நீங்கள் பாருங்கள், ஒரு ஆவி நான் புசிக்கிறது போல புசியாதே என்றார்.
He said, now you go up there to Jerusalem and you start with the gospel from there and I'll send back to you the first fruits of your resurrection. Because I'll lift you up from unbelief, from the Word, and make you have faith in this and believe, and you'll be above sin and all unbelief.
அவர், இப்பொழுது நீங்கள் எருசலேம் மட்டுமாய் போய் சுவிசேஷத்தோடு அங்கிருந்து துவங்குங்கள். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் முதற் பலன்களை நான் உங்களிடத்திற்கு திரும்ப அனுப்புவேன். ஏனென்றால் வார்த்தையில் உள்ள அவிசுவாசத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து இதில் உங்களுக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாயிருக்கும்படி நான் செய்வேன் என்றார். நீங்கள் எல்லா பாபத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் மேலாக இருப்பீர்கள்.
And that way, some will fall in one watch, two watch. Remember, the seventh watch. Did you remember that? The seventh watch is when he comes. What was the seventh watch? The seventh angel's message.
அந்த விதமாக சிலர் முதலாம் ஜாமத்திலும் இரண்டாம் ஜாமத்திலும் விழுவார்கள் என்றார். நினைவிருக்கிறதா ஏழாம் ஜாமம்? அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் வரும்போது ஏழாம் ஜாமமாக இருக்கிறது. ஏழாம் ஜாமம் என்னவாக இருந்தது? ஏழாம் தூதனின் செய்தியாக இருக்கிறது.
First watch they fell asleep. Second watch, third, fourth, fifth, sixth, all down through Thyatira and all down through all the ages down to the Laodicean watch.
முதலாம் ஜாமத்தில் அவர்கள் உறக்கத்தில் விழுந்தார்கள். இரண்டாம் ஜாமம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம் ஜாமம் அப்படியே தொடர்ந்து தியத்ரா எல்லா காலங்களினூடாகவும் லவோதிக்கேயா ஜாமம் மட்டுமாக உறங்கினர்.
But in the seventh watch, the voice come, behold, the bridegroom cometh, go ye out to meet him. And what?
Amen.
They awoke and trembled.
Amen. Hallelujah.
ஆனால் ஏழாம் ஜாமத்தில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் வந்தது. பிறகு என்ன? அவர்கள் விழித்தெழுந்து அவர்களுடைய தீபட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள்.
Sister Ruth, I didn't mean to shut it off. I thought I was trying to run these beautiful songs out. I wanted to get that tape. You see, trying to do catch these songs. This is it. Well,
உங்களுடைய உரிநாடா முடிவில் உள்ளதா? உங்களால் அதை பதிவு செய்ய முடியுமா? அதுவரைக்குமாய் நீங்கள் பதிவாக்கினீர்களா? இன்னும் அவ்வளவு அதிகமான ஒலிநாடா இருக்கிறதா? உங்களுக்கு ஏறக்குறைய முடிந்துவிட்டதா? ஒலிநாடா ஏறக்குறைய முடிந்துவிட்டதா? உங்களால் முடியுமா? கல்வாரி மரத்தினில் ஓ என்ன சகோதரி ரூத், ஒலிநாடாவை நிறுத்திவிடுங்கள் என்று நான் கூறவில்லை. நான் இந்த அழகான பாடல்களை பதிவு செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தேன் என்று நான் நினைத்தேன். நான் இவர்களை பதிவு செய்ய விரும்பினேன். நீங்கள் பாருங்கள், அப்படியாக அதை பாடுகையில் இந்த பாடல்களை பற்றி பிடித்து நான் பதிவு செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தேன்.
Don't you love that? You know, I do love good old Pentecostal singing. But I always said I hate an overtrained voice. One holds her breath till they're blue in the face on some squeaky. And they're not singing, they're just making a noise, see?
நீங்கள் அதை நேசிக்கவில்லையா? நான் பழைய பெந்தேகோஸ்தே பாடும் முறையை நன்றாக விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அதிகமாக பயிற்சிக்கப்பட்ட குரலை அவர்கள் முகம் நீளம் பூத்து போகும் அளவுக்கு அவர்களுடைய மூச்சை பிடித்துக் கொண்டு கீச்சற்று பாடுவதை நான் வெறுக்கிறேன் என்று எப்பொழுதும் கூறியுள்ளேன். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லை, அவர்கள் வெறுமென சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா?
I like that good old saying, you know, from your heart. Like, amen, 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 don't you?
Amen, amen. ஆமேன் போன்ற இருதயத்திலிருந்து வரும் அந்த பழைய நல்ல பாடுமுறை எனக்கு பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்காதா?
I like this. Faith in the Father, faith in the Son, faith in the Holy Ghost. These three are one. Demons will tremble and sinners awake. Faith in Jehovah makes anything shake. Amen. Kingdom of the devil crumble and fall. Turn them big blast words on. Thus saith the Lord. That atomic word of God flies out there and just disintegrates Satan's kingdom. Amen.
நான் அதை விரும்புகிறேன். ஆமென். இந்த பிசாசின் ராஜ்யத்தை நசிக்கி விடும்படியா செய்யும். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் மேல் பெரிய வெடிக்கும் வார்த்தைகளை அதன் மேல் திருப்பும். அந்த தேவனுடைய அணுகுண்டு வார்த்தையானது அங்கே பறந்து சென்று அந்த சத்தானின் ராஜ்யத்தை தூள் தூளாக்குவதாக. ஆமென்.
And the onward Christian soldiers goes marching as to war. That's right. All right, let's sing again now. Everybody, to the top of your voice, with your eyes closed, hands up in the air, I love him. All right, sister dear, all right.
Pinner, கிறிஸ்தவ போர் வீரர்களே, யுத்தத்திற்கு போவது போல் அடிபகுத்து முன்னேறுங்கள். அது உண்மை. சரி, ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை ஆகாயத்தில் உயர்த்தி உங்கள் கண்களை மூடி உங்களுடைய உரத்த குரலில் இப்பொழுது நாம் மறுபடியும் நான் அவரை நேசிக்கிறேன் என்று பாடுவோமாக. சரி, அன்புள்ள சகோதரியே, சரி.
Father, into your hands now we command our being, do with us as you see fit. We're trusting you'll use us, Lord, to bring light to the others in our community and wherever we shall be led.
பரலோக பிதாவே, உம்முடைய கரங்களுக்குள் இப்பொழுது எங்களை அடைக்கலமாக ஒப்படைக்கிறோம். பொருத்தமானதாக நீர் காண்கிறதை எங்களுக்கு செய்யும். நாங்கள் எங்கே நடத்தப்படுவோமோ அங்கே எங்களுடைய சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாய் கர்த்தாவே எங்களை நீர் உபயோகிப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
God, you watch over us now and protect us till we get to meet again and bring in precious sheaves. We ask in Jesus' name. Amen.
தேவனே, இப்பொழுது நீர் எங்களை கண்காணித்து நாங்கள் மீண்டுமாய் சந்தித்து எங்களுடைய விலையேறப்பட்ட கதிர்களை கொண்டு வரும் மட்டும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென்.
Now, it's a pleasure to be with you all tonight. Have time of fellowship. We're going to turn the pulpit back. Your beloved pastor, Brother Junior.
All right. இப்பொழுது இன்றிரவு ஐக்கியத்தின் நேரத்தை உடையவர்களாய் உங்கள் அனைவரோடும் இருக்கிறது ஒரு இன்பமாயிருக்கிறது. நான் இந்த பிரசங்க பீடத்தை மீண்டுமாக உங்களுடைய அன்பார்ந்த போதகராகிய சகோதரன் ஜூனியிடம் திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். சரி, சகோதரன் ஜூனி.